நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரன்னம் அவர்களால் 1960 வருடம் அக்டோபர் மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை காலையில் அமெரிக்கா இண்டியானா ஜெஃபர்சன் வில்லில் உள்ள பிரன்னாம் ஜெபகூடாரத்தில் த கிங்ஸ்மேன் ரெடிமர், இனத்தான் மீட்பர் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். சகோதரன் நெவில், உமக்கு நன்றி. கர்த்தர் உமை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் கர்த்தருடைய வீட்டிலே மீண்டுமாயிருப்பது அவ்வளவு நன்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன் என்று ஒருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். சார்லி, கம்பத்தின் பின்னே இருந்து வெளியே வரும், இங்கே வந்து உனக்கு ஒரு நாற்காலி எடுத்துக்கொள், இங்கே மேலே வரும். சகோதரியே, நாம் எங்காவது உள்ளே நெருக்கிக் கொள்ள, அங்கே உள்ளே பின்னாக ஒரு நாற்காலி இருக்கிறதா? இங்கே ஒரு இடம் இருக்கிறது. அம்மா, நேராக இங்கே வாருங்கள். இங்கே சார்லி, இங்கே வந்து பேங்க்ஸ் அவர்கள் பக்கத்தில் அமரவும். எனவே நீ இங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. கெண்டக்கில் இருந்த அந்த பையன் ஒவ்வொரு முறை வரும்பொழுதும் அவர் இங்கே மேலே ஏறி ஒவ்வொரு காலையிலும் அவர் நிற்கிறான். எனவே அவர் நேராக இங்கே கொண்டு வாருங்கள். இங்கே வரிசையின் ஓரத்தில் யாரோ ஒருவருக்காக இங்கே ஒரு இடம் இருக்கிறது. அங்கே பின்னாக ஒரு அம்மாள் நின்று கொண்டிருக்கிறாள். அங்கே பின்னால் நேராக இங்கே வாருங்கள். இங்கே ஒரு இடம் இருக்கிறது. சகோதரி, இங்கே அருகில் இருக்கிறது. நேராக முன்னே வாருங்கள். அங்கே யாரோ சக்கர நாற்காலியில் இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் இருக்கிறார்களா? ஆம், அங்கே இன்னொரு இருக்கை இருக்கிறது. யாருக்காவது ஒன்று வேண்டுமென்றால் அங்கே பின்னால் பின்னாக இருக்கிறது. சரியாக, இங்கே ஒரு இருக்கை இருக்கிறது. இங்கே இன்னொன்று கூட இருக்கிறது. வந்து சௌகரியமாக அமருங்கள். ஆம், உங்களுக்கு இங்கே ஒன்று இருக்கிறது. இப்பொழுது நேராக வந்து உங்கள் இருக்கைகளில் அமருங்கள். நாங்கள் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வர முயற்சிக்கையில் நீங்கள் சௌகரியமாக இருக்க நாங்கள் விரும்புகிறோம். ஓ, நிச்சயமாகவே இங்கே இருப்பது நன்மையாக இருக்கிறது. நான் மேடையின் மேல் சார்லியை பார்க்கவே இல்லை. அவன் இங்கே பின்னால் இருக்கிறானா? அவனை இங்கே வர சொல்லுங்கள். என்ன, நான் இங்கே கீழே சார்லியோடு கடந்த சில நாட்களாக இருந்தேன். அவனுடைய வீட்டிற்கு போய் உணவு உண்ணாமல் செல்ல என்னால் முடியாது. எனவே இந்த காலையில் அவனை மேடைக்கு கொண்டு வர விரும்புகிறேன். ஒவ்வொரு நாளும் அவன் இங்கே வந்து அங்கே யாருக்காவது ஒரு இருக்கையை கொடுக்கும்படி அவன் சுவரை சுற்றி எங்காவது நிற்கிறான். எனவே நான் இந்த காலையில் வெளியே நோக்கி பார்த்து அவன் இங்கே நின்று கொண்டிருந்ததை கண்டேன். இப்பொழுது நான் அவனை இங்கே உட்கார வைப்போமே என்று நினைத்தேன். நல்லது, அது அருமையாயிருக்கிறது. இன்று காலையில் நமக்கு சகோதரன் ரசல் காக்ஸ் அவர்கள் செய்தியை கொடுப்பார். நெல் எங்கே? அது அவருக்கு ஒரு நல்ல தூண்டுதலாயிருக்கும். எங்கே? ஆம், அதுதான். என்னுடைய நண்பர்களில் அநேகரை வெளியே காண்பதினால் நான் நிச்சயமாக சந்தோஷமாயிருக்கிறேன். கடந்த ஞாயிறு நான் விட்டு சென்ற பொழுது அந்த வாரம் முழுவதுமாக நான் வருத்தப்பட்டேன். தென்பாகத்திலிருந்து வந்த என் நல்ல நண்பர் ஒருவர் இங்கே உட்கார்ந்திருந்தார், சகோதரன் வெஸ்ட். கடைசியில் நான் கூட்டத்தாரினூடாக கடந்து சென்றேன். நான் இன்னார் 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 இன்னாரை காண்பதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றேன். நான் சகோதரன் வெஸ்டை கண்டுகொள்ளாமல் அவர் வெளியே புறப்பட்டு செல்லும் வரை ஒருபோதும் அவரை கவனிக்கவே இல்லை. பின்னர் நான் அந்த வாரம் முழுவதுமாய் நான் அப்படியே வேண்டுமென்றே அவரை காண தவறினேன் என்று சகோதரன் வெஸ்ட் நினைத்துக் கொள்வாரே என்று நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு கிறிஸ்தவர், எனவே அவர் அதை காட்டிலும் மேலாய் அறிந்திருக்கிறார். நான் ஒரு உண்மையான நண்பன் என்று அவர் அறிந்திருக்கிறார். நான் அதை செய்ய மாட்டேன் என அவர் அறிந்திருக்கிறார் என்று நான் அறிவேன். பல இடங்களிலிருந்து வந்த ஜனங்களை காணும்படியாக வந்து கொண்டிருக்கையில் இன்று காலையில் நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். இப்பொழுது சகோதரன் வெஸ்ட் இங்கே மீண்டுமாக இன்று காலை திரும்பி வந்திருக்கிறார். ஓஹியோவிலிருந்து சகோதரன் சகோதரி கிட் வந்திருக்கிறார்கள். சகோதரன் ஈவான்ஸ் இங்கு இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். நேற்று பிற்பகல் நான் அவரை காணும்படியாக சுற்றுலாவினர் தங்கும் விடுதிக்கு சென்றிருந்தேன். ஆனால் அவர் சகோதரன் ஃப்ரெட்டுடன் மற்றவர்களுடனும் வெளியே சென்றிருந்தார் என நான் யூகிக்கிறேன். நான் பேசும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர் ஜார்ஜியாவில் உள்ள மேகானிலிருந்து அவர்கள் இங்கே வருகிறார்கள். மேகான் ஜார்ஜியாவிலிருந்து அது நீண்ட தூரமாயிருக்கிறது. அது சுமார் 800 miles அல்லது அதிகமாக இருக்கும் என நான் கருதுகிறேன். நான் பேசும் ஒவ்வொரு நாளும் அவருடைய குடும்பத்தோடு காரோட்டி வருவார். அது ஆர்வப்பற்றாயிருக்கிறது. நான் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஓ அப்படியானால் அதை போன்ற நண்பர்கள் உங்களுக்கு இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உங்கள் சார்பில் நிற்க விரும்புகிறவர்கள் என்பதாகும். இப்பொழுது நான் பேசுவதை கேட்கும்படியாக ஜனங்கள் நெடுந்தூரமான ஜார்ஜியாவிலிருந்தும் ஒகையாவிலிருந்தும் தேசத்தின் பல பகுதிகளிலிருந்தும் இங்கே இந்த சிறிய ஜபக்கூடாரத்திற்கு வருகிறதில்லை. அவர்கள் அந்த செய்தியை விசுவாசிக்கின்ற காரணத்தால் அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அவர்கள் விசுவாசிக்கின்றனர். அவர்கள் அந்த செய்தியை விசுவாசித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்படியானால் அந்த செய்தியை குறித்து நான் எவ்வளவு உண்மையாயும் உத்தமமாயும் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் தவறாய் போய்கொண்டிருப்பது மாத்திரமல்ல, மாறாக மற்றவரையும் தவறாக வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன். புரிகின்றதா? அப்பொழுது அவர்களுடைய தவறுக்காக தேவன் என்னை உத்தரவாதம் உள்ளவனாக பிடிக்கப் போகிறார். ஏனென்றால் அதை போதித்த ஒருவன் நானே. புரிகின்றதா? நான் உங்களுக்கு கூறுகிறேன், அந்த விதமான கருத்துக்களை நீங்கள் சிந்திக்கும் போது அது நிச்சயமாக உங்களை ஆழமாக சிந்திக்க செய்கிறது. எனவே நான் உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன். நீங்கள் அபாயமான சாலைகளினூடாகவும் காரியங்களும் விபத்துகள் ஏற்படுகின்ற இந்த மிகப்பெரிய நெடுஞ்சாலைகளினூடாகவும் நூற்றுக்கணக்கான மைல்கள் நீங்கள் காரோட்டி வருகிறீர்கள் என்பதை அறிவது மிகவும் அருமையாக இருக்கிறது. எவ்விதத்திலோ தேவனில் உள்ள உங்களுடைய விசுவாசம் உங்களை தடையின்றி நடத்துவதன் மூலம் உங்களை இங்கே கொண்டு வந்து உங்களை திருப்பிக் கொண்டு போகிறது. அந்த விதமான நண்பர்கள் எங்களுக்கு இருப்பதினால் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருக்க நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது கடந்த ஞாயிறு நான் நல்லது நாங்கள் பேசப்போகிறோம், அதற்கு பின்னர் நான் ஒரு ஜப வரிசையை அழைப்பேன் என்றேன். நான் ஏதாவது ஒரு வழியை உண்டு பண்ணி அதிக ஜனங்களுக்கு ஜெபிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். கடந்த ஞாயிறு போன்று அதிகமானவனை நான் செய்தால் யாராவது எனக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள். நான் இங்கிருந்து சுமார் 2 மணிக்கு சென்றேன். நான் ஜப அட்டைகளை கொடுக்கவில்லை. ஜப அட்டைகளை கொடுப்பது மிகவும் கடினமான பணி, உங்களுக்கு தெரியுமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஜனங்கள் உங்களை வெறுக்கின்றனர். அன்றொரு நாள் சகோதரன் டாங்ஸ்வுட், நாங்கள் கெண்டக்கில் இருக்கும்பொழுது பில்லி வரவில்லை என்றால் ஜப அட்டைகளை கொடுப்பதற்கு அவர் முன்வருவார் என்று கூறினார். எனவே பில்லி என் சொந்த மகனாய் இருப்பதனால் உங்களுக்கு தெரியும் என்னவென்று, எனக்கு ஒரு சில கடிதங்கள் வருகின்றது. அதில் எனக்கு ஒரு ஜப அட்டையை அவன் வாக்களித்திருந்தான், அவன் அதை எனக்கு கொடுக்கவில்லை, அந்த சிறிய எலி என்றிருந்தது. எனவே அவனால் ஒவ்வொருவருக்கும் அவைகளை கொடுக்க முடியாது, நாம் அநேகரை வரிசைக்கு கொண்டு வரவும் முடியாது. புரிகின்றதா? அவன் என்னை பாதுகாக்க வேண்டும். நாங்கள் புறப்பட்ட போது என்னுடைய மருமகள் பெல், நீங்கள் திரும்பவும் ஜப அட்டைகளை கொடுக்க பில்லியை கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் நீங்கள் நீண்ட காலம் இருக்க முடியாது என்றாள். எனவே ஆனால் நான் எங்கே ஒரு தவறை செய்தேன் என்றால், பகுத்தறிதலை துவங்கின போதுதான். பின்னர் யாரோ திரும்பி வந்து நான் மறந்துவிட்டேன், தாயார் ஜபிக்க வேண்டும் என்கிறார்கள் என்கின்றார். அவர்கள் எதற்காக திரும்பி வருகிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அந்த பகுத்தறிதலுக்காக. நீங்கள் பாருங்கள். எனவே ஆனால் நான் அவர்களை குறை கூறவில்லை, நான் அதே காரியத்தை செய்வேன். புரிகின்றதா? நாம் மானிடர்கள், நாம் எல்லோரும் ஜீவிக்க விரும்புகிறோம், என்ன செய்ய வேண்டும் என்று நாம் அறிய விரும்புகிறோம், அதனால்தான் நாம் இருக்கிறோம். ஆனால் உங்களால் அந்த காரியங்களோடு உங்களுடைய வரத்தோடு அவ்வளவுதான் உபயோகிக்க முடியும். பின்னர் அது ஒரு சில முறை நடைபெறும் பொழுது உங்களுக்கு அப்படியே அதிக களைப்பு உண்டாகிறது. எனவே சகோதரன் டாங்ஸ் இன்று காலையில் ஜப அட்டைகளை கொடுக்கப் போவதாக இருந்தார், ஆனால் பில்லி கடந்த இரவு வர நேர்ந்தது. எனவே நல்ல பெயர் பெற்ற சகோதரன் உட்ஸ் போன்றவர்கள் ஜப அட்டைகள் கொடுக்க ஜனங்கள் அவரை பழித்தால் அது மோசமாக இருக்கும் என்று நான் நினைத்தேன். பில்லி அதை பொருட்படுத்த மாட்டான் என்று நான் யூகிக்கிறேன். அவருக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நீண்ட காலமாக கேட்டு பழக்கமாகிவிட்டது. எனவே அவர் அதை வெறுமன போகவிடுகிறார். சரி, இப்பொழுது இந்த வாரம் நான் டல்லாஸில் இருக்க வேண்டும். இந்த வருகின்ற வெள்ளி இரவு சுகமளிக்கும் சத்தம் என்ற கூட்டத்தில் இருக்க வேண்டும். அங்கே சுற்றிலுமாய் யாராவது ஜனங்கள் இருப்பார்களானால் அவருடைய கூட்டத்தில் பேசுவதற்கு நான் அந்த ஒரு இரவிற்காக அங்கிருக்க வேண்டும். கர்த்தருக்கு சித்தமானால் ஐக்கியத்திற்கு அணுகுதல் என்ற பொருளின் மேல் நான் பேச இருக்கிறேன். பின்னர் ஒருகால் வருகின்ற ஞாயிறு, ஒருவேளை இது அடுத்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையாயிருக்கும், கர்த்தருக்கு சித்தமானால் நான் நிச்சயமா இல்லை, கர்த்தருக்கு சித்தமாயிருந்தால் இன்றைக்கு நான் பேச வேண்டியிருந்ததான சுழல் காற்றுக்குள் இருந்த காற்று என்ற பொருளை நான் திரும்பி வந்து பேச விரும்புகிறேன். இன்றைக்கு நான் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கப் போவதாக இருந்தது. அது சபைக்கு அதன் பாவங்களுக்கான கூர்மையான ஒரு விதமான கடிந்து கொள்ளுதலாயிருக்கிறது. நீங்கள் ஒரு ஜப வரிசையை அழைக்கப் போகும்பொழுது அது பேசுவதற்கான ஒரு மிக நல்ல பொருள் அல்ல. நீங்கள் ஜபத்திற்கும் தேவனுக்கும் விசுவாசத்தை உடையவர்களாய் இருப்பதற்கும் நீங்கள் ஜனங்களுடைய விசுவாசத்தை வளர்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறீர்கள். எனவே நான் சகோதரன் நெவிலிடம் தேவனுக்கென்று ஜனங்களுடைய விசுவாசத்தை வளர்ப்பது என்ற வேறொரு பொருளின் பேரில் இந்த காலை நான் பேசுவேன் என்று அறிவிக்க கூறினேன். வேறு வார்த்தைகளில், தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாததினால் ஜனங்களை கடிந்து கொள்ளுதல் என்றாகும். இந்த வழியில் தேவனில் விசுவாசம் வைக்க சுற்றியுள்ள ஜனங்களை அது வளர்க்கின்றதா இருக்கின்றது. புரிகிறதா? இந்த காலையில் பின்னால் இருக்கின்ற ஜப அறையில் அல்லது பின்னால் இருக்கிற பதிவு செய்யும் அறையில் என்னுடைய ஒரு சிறிய வயதான நண்பர் சகோதரன் கிட் சுமார் 80 வயது இருக்கும் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். சுமார் ஒரு வருடத்திற்கு முன்னதாக அவர் இருக்கையில் நான் அவரிடத்தில் வேகமாக ஓடினது உங்களில் அநேகருக்கு நினைவிருக்கும். இப்பொழுது அதை நெருங்கிக் கொண்டிருக்கிறார். மிகவும் பயங்கரமாக வியாதிப்பட்டு மரித்துக் கொண்டிருக்கிறார். வைத்தியர்கள் அவருக்கு ஜீவிக்க ஒரு வாரம் தவணை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது ஒரு வாரம் அல்ல, அவரை இங்கு கொண்டு வரும் காலை மட்டும் உயிரோடு இருக்க மாட்டார், அதாவது 3 காலைகள் இருக்க மாட்டார் என்றார்கள். இப்பொழுது அவர் 105 அல்லது அதைப்போன்று ஏதோவிற்கு வந்துவிட்டார். சில நிமிடங்களுக்கு முன்னர் அவர் திரும்பவும் 132 வந்துவிட்டார். அவர் ஒரு பையனைப் போன்று உணர்ந்தார் என்றார். சகோதரன் கிட், இந்த வயதான பிரசங்கியார் யார் என்று ஜனங்கள் காணும்படியாக நீங்கள் சற்று எழுந்திருப்பீர்களா என நான் நினைக்கிறேன். அதுவும் அவர் இருக்கிறார். கர்த்தருக்கு நன்றி என்று நாம் சொல்லுவோமாக. அந்த விதமான நிலைமையில் புற்றுநோயினால் மரித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதன். அங்கே அவருக்கு ஒரு அழகிய சிறு மனைவி இருக்கிறாள். அவளும் கூட எழுந்து நிற்க நான் விரும்புகிறேன். சகோதரி கிட், எப்படி அங்கே நீங்கள் எழுந்து நிற்பதை குறித்து என்ன? அவ்வளவு அவளால் வேகமாக எழும்பி நிற்க முடிகிறது. பாருங்கள், என்னால் முடிந்ததை காட்டிலும் மேலாக. சகோதரன் சகோதரி கிட் அவர்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய ஐஸ்வர்யமான ஆசீர்வாதங்கள் அவர்கள் மேல் தங்குவதாக. உங்களுக்கு நன்றி சகோதரி. அவர்கள் கெண்டக்கி மலைகளினூடாக அவர்கள் போராடுகிறார்கள். நிலக்கரி வயல்களின் பாதையில் மேலும் கீழுமாக ஓடி உதைத்து தள்ளப்பட்டு கேலி செய்யப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு அவர்களால் முடிந்த எல்லாவற்றிலும் ஜீவிக்கிறார்கள். எங்காவது வழியில் காணும் சோளத்தை அவர்கள் அரைத்து தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்ந்து வருகிறார்கள். 80 வயதாக இருந்து கொண்டு சுவிசேஷத்தை இன்னமும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவர்கள் வெளியே போவதற்கு அவர்களுக்கு அதிக வயதாகிவிட்டது. எனவே நான் துணிகளின் மேல் ஜபம் செய்து அவைகளை அவர்களுக்கு அனுப்புகிறேன். அவர்கள் அப்படியே வைத்து அவைகளை மருத்துவமனைகள் மற்றும் அதுபோன்ற காரியங்களுக்கு கொண்டு போகிறார்கள். ஜனங்கள் உள்ளே வந்து அவைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இப்பொழுது அது உண்மையாகவே இருதயத்துக்குள் இருக்கிறது இல்லையா? அவர்களை சந்திக்கும்படி உங்களால் வெளியே போக முடியவில்லை என்றால் நீங்கள் அதைப்போன்று அவர்களுக்கு ஜெப துணிகளை விசுவாசமுள்ள ஜனங்களுக்கு அனுப்புங்கள். அது மிகவும் அருமையானது. சகோதரன் ரோஜஸும் கூட இங்கே உள்ளே எங்கேயோ இன்றைக்கு இருக்கிறார். சகோதரன் கிரீச் அவர்களின் மாமனார் என்னுடைய மிக அருமையான நண்பர். கெண்டக்கியில் இப்பொழுது உள்ள சார்லி நெல்லி அவருடைய வீட்டிற்கு நான் போவது போன்று அவருடைய வீட்டிற்கு போவேன். நான் வழக்கமாக அங்கு சென்று எல்லா நேரங்களிலும் அவரோடு நான் வேட்டையாடுவேன். அதிக காலத்திற்கு முன்பல்ல, இங்கே சுமார் 13 மாதங்களுக்கு முன்னர் வைத்தியர்கள் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்தனர். புற்றுநோயோடு அவர் மரித்துவிட்டார் என்றார்கள். நான் நினைத்தேன், என்னுடைய விலையேறப்பெற்ற வயதான நண்பன், முதல் உலக மகா யுத்த தீரன், அவருடைய குடும்பத்தில் ஒரு உண்மையான தைரியமான மனிதன், கிறிஸ்துவனுடைய சரீரத்துக்குள் பொருத்தப்பட்டிருந்தார் என்பதையும், அவர் தேவனை சந்திக்க ஆயத்தமாக இருந்தார் என்பதையும் அறிந்தவராக அநேக வருடங்களுக்கு முன்னர் நான் அவருடைய பாவ மன்னிப்புக்காக நான் அவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்தேன். என்னுடைய விலையேறப்பெற்ற சகோதரன் இப்பொழுது அசையப் போகின்றார் என்று நினைத்தேன். அது சரியாக அந்த தரிசனத்திற்கு பின்னர் அல்லது பரலோகத்தை குறித்த எனக்கு அந்த தரிசனம் வருவதற்கு முன்பாக இருந்தது. பின்னர் நான் அவரை பார்க்க சென்றேன். அங்கே அறைக்குள்ளாக ஒரு வானவில் வந்தது. தேவன் காரியங்களை மாற்றினார். அது 13 மாதங்களுக்கு முன்பாக இருந்தது. அவர் இன்றைக்கும் இங்கே இன்னமும் புஷித்துக் கொண்டிருக்கிறார். அவர் ஏதோ ஒரு விதமான கந்தக மாத்திரைகளை ஏதோ விதத்தில் உட்கொண்டு விட்டார். அது இங்கே அவருடைய தொண்டையை எரித்துவிட்டது. இன்று காலையில் அவர் வந்திருக்கிறார். ஜப வரிசையில் அவர் நிற்கப் போகிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் ஜப அட்டைகள் கொடுக்கப் போவதாக இருந்ததை அறிந்ததால் பில்லி ஏற்கனவே அதை கொடுத்து விட்டதை அல்லது கொடுக்கப் போவதை நான் அறிந்து அதை நான் அறிவிக்கிறேன். அவருடைய மருமகனும் என்னுடைய நல்ல நண்பனாகிய சகோதரன் கிரீச்சிடம் அவரை இங்கே கொண்டு வரும்படி நான் கூறினேன். நான் அவரை தவறவிட்டுவிட்டால் அப்பொழுது நான் அவரை பிடித்து இங்கே இந்த ஜப அறைகள் ஒன்றில் அவரை வைக்கலாம் என்று நான் நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு ஜபட்டை வைத்திருந்தார். நான், பஸ்டி, நீர் எங்கே போக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். அவருடைய பெயர் ஈவர்ட் என்பதாகும். நாங்கள் சுருக்கமாக அவரை பஸ்டி என்று அழைக்கிறோம். நான் அவரிடம், வெளியே போய் ஜப வரிசையில் வாரும், அதற்காக அபிஷேகம் என்மேல் இருக்கும் பொழுது நான் உங்களுக்காக ஜபிப்பது நலம் என்றேன். எனக்கு ஜபிக்கப்பட்டிருப்பதை நான் அறிந்தால் அவர்கள் எனக்காக ஜபித்துக் கொண்டிருக்கும் போது யாராவது அபிஷேகிக்கப்பட்டிருக்க நான் விரும்புகிறேன். இப்பொழுது நாம் இந்த காலையில் நம்முடைய வேதாகமத்தில் ரூத்தின் புத்தகத்திற்கு திருப்புவோமாக. இதிலிருந்து ஒரு சில வேத வார்த்தைகளை ரூத்தின் புத்தகத்திலிருந்து நான் வாசிக்கப் போகிறேன். இந்த பொருளை நாம் சற்று அணுகுவதற்கு முன்னர் என்னுடைய தலைப்பை நான் அறிவிக்க வேண்டுமென்றால் அது இனத்தான் மீட்பர் என்று அழைக்கப்படுகிறது. நான் அதை மீட்பின் பேரில் நான்கு வித்தியாசமான கோணங்களில் இருந்து அணுக விரும்புகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை யோசிக்கையில் நம்மை மீட்பதற்கென எப்படி கிறிஸ்து வந்தார் என்பதை பிரசங்கித்தேன். பின்னர் இன்றைக்கு நான் ஒரு மீட்பர் என்றால் என்ன என்பதை குறித்து பேச விரும்புகிறேன். அவர் எப்படி ஒரு மீட்பர் ஆகிறார்? நினைவிருக்கட்டும், ஒரு மீட்பர் உங்களை மீட்கும் பொழுது உங்களுடைய பாவங்களிலிருந்தும் உங்களுடைய சுகவீனங்களிலிருந்தும் தவறானதான எல்லா காரியங்களிலிருந்தும் அவர் உங்களை முழுவதுமாக மீட்டுக் கொள்கிறார். அவர் ஒரு மீட்பராக இருக்கிறார். இப்பொழுது நாம் அதை அணுகுவதற்கு முன்னர் நம்முடைய தலைகள் வணங்கி ஜபத்தில் அவரிடத்தில் பேசுவோம். இப்பொழுது நம்முடைய தலைகள் வணங்கினவாறு இருக்க எத்தனை பேர் இன்று காலையில் பிரசன்னத்துக்குள்ளாக ஜபத்தில் நினைவுகூரப்பட விரும்புகிறீர்கள்? உங்களுடைய கரங்களை உயர்த்தி, தேவனே என்னுடைய வேண்டுதல் உமக்கு தெரியும் என்று கூறுவீர்களா என்று நான் வியக்கிறேன். தேவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய பரலோக பிதாவே, ஒரு தேவன் என்று அறியப்படுகின்ற ஒரு மகத்தான உன்னத வல்லமை அங்கே இருக்கிறது என்று இன்றைக்கு நான் மிகுந்த சந்தோஷமாயிருக்கிறேன். அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாய் நாங்கள் அணுக முடியும் என்றும் நாங்கள் கேட்பதற்கு பதிலை பெற முடியும் என்பதையும் அறிந்திருக்கிறோம். கடந்த கூட்டத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததைப் போன்று எப்படியாய் அந்த மனிதர்கள் செம்மறியாட்டுத் தோலையும் வெள்ளாட்டுத் தோள்களையும் போர்த்திக் கொண்டு திரிந்து குறைவை அனுபவித்துக் கொண்டு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின ஒரு நகரத்திற்கு காத்திருந்தார்கள். அவர்களால் மட்டும் அவரை ஒருமுறை எப்பொழுதாவது அணுக முடிந்திருந்தால், அவர் எங்கே இருந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடிந்திருந்தால், பண்டைய யோபு கூறினது போன்று என்னால் மட்டும் போய் அவருடைய கதவை தட்ட முடிந்தால், வேறு வார்த்தைகளில் அவர் எங்கே தங்கியிருக்கிறார் என்று என்னால் மட்டும் அறியக்கூடுமானால் நான் அவரோடு வீட்டிற்கு போய் முகமுகமாய் அவரோட கூட பேசுவேன் என்பதாகும். ஆனால் அங்கேயோ அதை செய்வதற்கு அதற்கு வழியே இல்லாதிருந்தது. ஏனென்றால் அவன் பாவம் செய்திருந்தவனாய் தன்னை வேறுபிரித்துக் கொண்டு தேவனுக்கு ஒரு அந்நியனாக ஆனான். ஆனால் அந்த வெளியேறப்பட்டவராய் வந்த ஒருவர் வழியை திறந்து எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களை தேவனுக்கு முன்பாக அந்நியர்களாய் அல்ல, ஆனால் பிள்ளைகள் அவருடைய பிதாவினிடத்துக்கு வருவது போல கொண்டு வருகிறார். நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு வேண்டுதலையும் அவர் எங்களுக்கு அருளுவார் என்று அறிந்திருக்கிறோம். உங்களால் விசுவாசிக்க கூடுமானால் என்றிருக்கிற ஒரே ஒரு பிரமாணம் மாத்திரமே வைக்கப்பட்டிருக்கிறது, அது ஒப்பந்தமாயிருக்கிறது. நாம் விசுவாசிக்க மாட்டோம் என்று சாத்தான் உரிமை கோருகிறான், நாம் விசுவாசிப்போம் என்று தேவன் கூறுகிறார். இப்பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. தீர்மானம் செய்வது எங்களுடையதாயிருக்கிறது. எந்த வழியில் எங்களுடைய தீர்மானம் செய்யப்படுகிறதோ அந்த வழியிலே அது இருக்கும். விசுவாசிக்கிறவர்களால் எல்லாம் கைகூடும் என்று அது அவ்வளவு அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்துக் கொண்டு தெய்வீக தயவிற்காக உம்மை அணுகி வந்து எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கௌரவிப்பீர் என்று கேட்கிறோம். மேலே உயர்த்தப்பட்ட ஒவ்வொரு கரத்தையும் அந்த கரத்தின் கீழே அவர்களுடைய இருதயத்தில் என்ன இருந்தது என்பதையும் நீர் அறிவீர். ஏனென்றால் நினைவுகளையும் சிந்தையின் யோசனைகளையும் சிந்தையை வகையறுக்கவும் நீர் அறிந்திருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உம்முடைய ஐசுவரியத்தின்படியையும் உம்முடைய கிருபையின்படியையும் குறிப்பிடப்பட்ட ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் நீர் பதிலளிப்பீர் என்று தேவனே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு கால் கூட்டத்தில் உள்ளவர்களிலேயே அதிக தேவையுள்ள ஒருவனான எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கர்த்தாவே இன்றைக்கு நாங்களும் கூட கேட்க விரும்புகிறோம். கிரயத்துக்கு கொண்ட கர்த்தராகிய இயேசுவின் ரத்தம் எனக்கு முன்பாக இங்கே வைக்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்திருக்கிறேன். ஒரு கால் இங்கே பாவிகள் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் அவ்வளவாய் பாவத்தோடு கட்டப்பட்டிருந்து சாத்தான் அவர்களை அவனுடைய வல்லமையினால் அவ்வளவாய் கட்டி வைத்திருக்கும் வரை அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஸ்தானத்தை அடைவது பெரும்பாலும் அது அவர்களுக்கு கடினமாயும் கூடாத காரியமாயும் இருக்கும். ஆனால் என் நாமத்தினாலே அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். வார்த்தையை பிரசங்கிப்பதன் மூலமாக கர்த்தாவே இன்றைக்கு சந்தேகம், மூடநம்பிக்கை, பயம் என்னும் ஒவ்வொரு பிசாசையும் ஜனங்களுடைய இருதயங்களிலிருந்து சிந்தையிலிருந்தும் துரத்த எங்களுக்கு வல்லமையை தாரும். குழப்பங்களினாலும் சந்தேகத்தினாலும் கட்டுண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்துவின் கரங்களுக்குள் கொண்டுவரப்படுவார்களாக. வியாதியத்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவர்களாய் இருக்கிற இங்கே உள்ளவர்கள் வியாதியின் பிசாசுகளால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். வியாதியாயும் உபத்திரவப்படுகின்ற நபராய் இன்றைக்கு இந்த கட்டடத்தில் இங்கே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்கு கர்த்தாவே பரிசுத்த ஆவியின் வல்லமையை இன்று எனக்கு தாரும். அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தெய்வீக பிரசன்னத்திலிருந்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு இருதயத்திலும் முதலிடம் வகிப்பாராக. உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும். உம்முடைய வசனமே சத்தியம். அப்படியே என்ன சொல்வது என்பதை அறியாமல் அவரே உங்களுக்கு வழிகாட்டும்படியாகவும் எல்லா சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தும்படியாகவும் பரிசுத்த ஆவியானவரின் தலைமைத்துவத்திற்காக காத்திருக்கிறோம். இதை அறியும் கர்த்தாவே, உமக்கே மகிமையை எடுத்துக் கொள்ளும். உம்முடைய ஊழியக்காரனை அபிஷேகியும். உம்முடைய வார்த்தை ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டுள்ளது. அதை எங்கள் தேவைக்கேற்றாற்போல் ஒவ்வொரு இருதயத்திற்கும் நீர் அதை கொண்டு செல்லும் போது நாங்கள் உமக்கு துதி செலுத்துவோம். தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் அதை கேட்கிறோம், ஆமேன். வாசிப்பதற்கு முன்னதாக நான் மிகவும் நன்கு விரும்புகிற இந்த சிறு இசை பல்லவியை நான் கூறுவேனாக. உங்களால் கடக்க முடியாத ஆறுகள் இருக்குமாயின், கடந்து போக முடியாத மலைகள் உங்களுக்கு இருக்குமாயின், நினைவிருக்கட்டும், பரலோகத்தின் தேவன் மற்றவர்களால் செய்யக்கூடாத காரியங்களில் விசேஷித்தவர். நான் ரூத்தின் புத்தகம் 1 அதிகாரத்திலிருந்து வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகே மூரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பெயர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பெயர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகே மூராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபிரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பாள், மற்றவள் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசமடைந்தார்கள். பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தரித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வெட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய தினத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இந்த இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகு திரும்பிப்போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். நீர் தங்குமிடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். மீட்பின் விசுவாசத்தை உங்களுக்கு கொண்டு வர முயற்சித்து அது என்னவென்றும் அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நான் அதை போதிக்கிற காரணத்தால் இந்த காலையில் இந்த சிறு சொற்பொழிவிற்கு தலைப்பிட நான் விரும்புகிறேன். நான் அதற்கு இனத்தான் மீட்பர் என்று தலைப்பிட விரும்புகிறேன். இப்பொழுது எந்த காரியத்தையாவது மீட்டுக் கொள்வதென்பது அதை திருப்பி கொண்டு வருதல் என்பதாக இருக்கிறது. இழக்கப்பட்டு போன ஏதோ காரியத்தை ஒரு அடமான கடையில் வைப்பது போன்று நீங்கள் அங்கே போய் அதை மீட்டுக் கொள்கிறீர்கள். அது ஒரு கிரயத்தால் மீட்டுக் கொள்ளப்படுகிறது. பின்னர் நீங்கள் அதை மீட்டுக் கொண்ட பிறகு அது உங்களுடைய சொந்த சொத்தாகிவிடுகிறது. ஆனால் இஸ்ரவேலிலுள்ள மீட்பின் நியமனத்தின்படி இழந்து போன ஏதோ காரியத்தையோ அல்லது ஒரு சொத்தை மீட்டுக் கொள்ளவோ ஒரு இனத்தான் இருக்க வேண்டும். நம்முடைய கதையானது யோசுவாவின் மரணத்துக்கு பிறகு நியாயாதிபதிகளாக இருந்து இஸ்ரவேலை ஆண்டவர்களின் காலத்திலிருந்து துவங்குகிறது. இதை குறித்த ஒரு மிக அழகான காட்சியை கண்டறிவதற்கு 1 சாமுவேலின் முதல் 5 அல்லது 6 அதிகாரங்களை வாசிக்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் அதன் உண்மையான கதையை அறிந்து கொள்வீர்கள். ஆனால் இப்பொழுது நாம் தொடர்ந்து தாண்டி இதிலிருந்து முக்கிய சந்தர்ப்பத்தை எடுக்கப் போகிறோம். அது சில காலத்திற்கு முன்னர் நான் இந்த ரூத்தின் புத்தகத்தின் மேல் துவங்கி 3 அல்லது 4 வாரங்கள் நாம் அதனுடன் சென்றோம். ஒருமுறை வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் மேல் துவங்கி அதனுடன் சென்று முடிக்க சுமார் முழு வருடமே ஆனது. ஒவ்வொரு சிறிய வேதவார்த்தையும் ஒன்று மற்றொன்றோடு வேதாகமத்தினூடாக முழுவதுமாக இணைகிறது. அது அழகாக இருக்கிறது. ஆகையினால் வேதாகமமானது ஆவியினால் ஏவப்பட்டதாக இருக்கிறது என்று நாம் அறிவோம். ஏனென்றால் கணித பிரகாரமாகவும் ஒவ்வொரு விதத்திலும் அங்கே வேறெந்த இலக்கியமும் ஏதாவது ஒரு இடத்திலாவது முரண்பாடா இல்லாததாய் எழுதப்படவே இல்லை. வேதாகமத்தில் உள்ள புத்தகங்கள், இந்த புத்தகம் ஏறத்தாழ 4000 வருடங்களுக்கிடையே எழுதப்பட்டது. அவைகள் எத்தனையோ பேர்களால் எழுதப்பட்டது. எத்தனை பேர்களால் சரியாக அவைகள் எழுதப்பட்டது என்பதை நான் மறந்து போனேன். எனக்கு ஞாபகம் இருந்தது, ஆனால் நான் வருத்தப்படுகிறேன். 60 சொச்சம் பேர்களால் என்று நான் கூற விரும்புகிறேன், ஆனால் ஒருவேளை நான் தவறாக இருக்கலாம். 40. ஆயிரக்கணக்கான வருடங்களுக்குள் 40 பேர்கள் வேதாகமத்தை எழுதினர். ஒருவரையொருவர் அறியாதவர்களாய், அல்லது ஒருவரையொருவர் காணாதவர்களாய், அல்லது ஒருவர் மற்றொன்றை பலமுறை வாசிக்காதவர்களாய் இருந்தனர். ஒரு வார்த்தையும் இன்னொன்றோடு முரணாயிருக்கவில்லை. அது ஏவப்பட்டதாயிருக்கிறது. இப்பொழுது அநேக ஜனங்கள் இந்த ரூத்தின் புத்தகத்தை பார்த்து அது வேதாகமத்தின் ஒரு காதல் கதை என்று அவர்கள் கூறுகின்றனர். வேதமே ஒரு காதல் கதையாக இருக்கிறது. முழு வேதாகமும் ஒரு காதல் கதையாக இருக்கிறது. அது ஒரு காதல் கதை மாத்திரமல்ல, ஆனால் அது ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கிறது. அது ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, ஆனால் அது ஒரு சரித்திரமாயும் கூட இருக்கிறது. அது ஒரு காதல் கதை மட்டுமல்ல, ஒரு சரித்திரம் மட்டுமல்ல, ஒரு தீர்க்கதரிசி மட்டுமல்ல, அது தேவனாகவே இருக்கிறது. ஏனென்றால் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எனவே வார்த்தையானது அடிச்சுவடில் தேவனாயிருக்கிறது. அது காரியத்தை தீர்த்து வைக்க வேண்டும். சகோதரனே, அச்சு வடிவில் தேவன் யெகோவா ஒரு புத்தகத்தின் மேல் அச்சிடப்பட்டிருக்கிறார். அங்கே அவைகளில் ஒன்று கூட ஏதோ விதமான ஒரு கட்டுக்கதை அல்ல, ஆனால் அது முழுவதுமே முற்றிலுமாக சத்தியமாக இருக்கிறது. அதில் உள்ள ஒவ்வொரு அம்சமும் உங்கள் ஆத்மாவை தவறுகிறது. அது அங்கே இருக்கிறது, அது சத்தியமாக இருக்கிறது. தேவன் அவருடைய வார்த்தையை ஆதரிப்பார். இந்த கதையானது எழுதப்பட்டதாயும் எல்லா மூல பழைய சுருள்களுமாய் இருந்தது. பரிசுத்த மனிதர்கள் அவர்கள் வேதத்தை பிரித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் அதை பழைய ஏற்பாட்டில் ஒன்று கூட்டி சேர்க்க முயற்சித்துக் கொண்டிருந்தனர். இந்த ரூத்தின் புத்தகம் பெயர் பெற்ற புத்தகங்களில் ஒன்றானது என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? அது ஒரு காதல் கதையா இருக்குமானால் எழுத்தாளர்களும் பண்டைய பரிசுத்தமான்களும் ஏன் இந்த புத்தகத்தை ஆவியினால் ஏவப்பட்டது என்று ஒத்துக்கொண்டனர். காரணம் என்னவென்றால், அதில் ஒரு மறைவான வெளிப்படுத்துதல் இருக்கிறது. இந்த மறைக்கப்பட்டுள்ள வெளிப்பாட்டில் நீங்கள் சரியான அர்த்தத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களை தேவனிடத்தில் மிக அருகில் கொண்டு வரும். தேவன் தாமே ஒவ்வொரு இருதயத்தையும் அவ்வளவாய் வசீகரித்து மனதினால் உணர்த்தும்படியாக அவர் இந்த கதையை அவர் என்னவென்றும், அவர் உனக்கு என்னவாக இருக்கிறார் என்றும், அவரை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தம்மைத்தாமே வெளிப்படுத்துமாறு நான் என்னுடைய முழு ஆத்மாவோடு இன்று காலை ஜபிக்கிறேன். நீங்கள் அதை ஒருமுறை காணும்பொழுது அது அவ்வளவு சாதாரணமாக இருந்தும் இதை நீங்கள் எப்படி காண தவறினீர்கள் என்று வியப்பீர்கள். ஆனால் அது பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே வெளிப்படுத்தப்படும். இப்பொழுது அநேகர் வேதத்தை வாசிக்கின்றனர், அதை வாசிக்கின்றனர், வெறுமன எழும்பி நின்று ஒரு பக்கத்தை வாசிக்கின்றனர், ஒரு பக்கத்தை வாசிக்கின்றனர். நீங்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஏனென்றால் அது விடுகதைகளாயிருக்கிறது. அந்த விதமாக அதை செய்ததற்காக இயேசுவானவர் தேவனுக்கு நன்றி செலுத்தினார். இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு அதை வெளிப்படுத்தினீர் என்றார். நான் அடிக்கடி கூறினது போன்று இந்த காலையில் பின்னாக திருமதி பிரண்ணாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆனால் நான் கடல் கடந்து சென்றிருக்கும் பொழுது அவள் எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். அதில் அவள், அன்புள்ள பில், இன்றிரவு நான் இங்கே பிள்ளைகளுடன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், நான் உம்மை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறுவாள். அவள் தொடர்ந்து என்ன செய்யப் போகிறாள் என்பதை எழுதுவாள். ஆனால் நான் அவளை நேசிக்கிறேன். நான் அவளை அவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறபடியால் என்னால் அந்த வரிசைகளுக்கிடையில் உள்ளதை வாசிக்க முடியும். பாருங்கள், அவள் அதை இங்கு எழுதுகிறாளா அல்லது இல்லையா, அவள் சரியாக என்ன கூறுகிறாள் என்பது எனக்கு தெரியும். புரிகின்றதா? காரணம், அவள் என்ன கூறுகிறாள் என்பதை நான் அறிவேன். அது ஏன் அப்படி? அது ஒரு நெருங்கிய தொடர்பு. நாங்கள் ஒன்றாயிருக்கிறோம். புரிகின்றதா? என்னுடைய சுவாபத்தை அவள் அறிந்திருக்கிறாள். அவளுடையதை நான் அறிவேன். அவளால் வெறுமன உட்கார்ந்து என்னை நோக்கி பார்க்க முடியும். அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்பதை நான் உங்களுக்கு கூற முடியும். பாருங்கள், ஏனென்றால் நான் அவளை அவ்வளவு நன்றாக அறிந்திருக்கிறேன். அதே விதமாக அவளால் எனக்கு செய்ய முடியும். இப்பொழுது அது என்ன செய்கிறது? ஒருவர் இன்னொருவர் மேல் நம்பிக்கையை உண்டாக்குகிறதா இருக்கிறது. அன்பு. நேற்று காலையில் நாங்கள் சிறிது நேரம் கழித்து படுக்கையில் படுத்துக் கொண்டிருந்தோம். பிள்ளைகள் பள்ளிக்கு போக வேண்டியதா இல்லை. நாங்கள் வித்தியாசமான காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருந்தோம். வெறுப்பு என்னவாயிருந்தது? வெறுப்புக்கு ஒரு துவக்கம் உண்டாயிருந்தது, எனவே அதற்கு ஒரு முடிவு உண்டாக வேண்டும். அன்பிற்கு துவக்கமே இல்லாதிருந்தது, எனவே அதற்கு முடிவும் இல்லாதிருக்கிறது. வெறுப்பு என்னென்றைக்கும் உள்ளது, அன்பு நித்தியமானதாயிருக்கிறது. வெறுப்பு துவங்குகிறது, வெறுப்பு முடிவடையும். அன்புக்கு ஒருபோதும் துவக்கமே இல்லாததால் அதற்கு ஒருபோதும் முடிவே இருக்காது. புரிகின்றதா? அது நித்தியமானது என்றேன். ஒரு மனிதன் ஒரு ஸ்திரியை நேசித்து அவள் அழகாயிருக்கும் காரணத்தால் அவளை மணந்து கொள்கிறான். அதற்கு அங்கே ஒரு முடிவு உண்டாயிருக்கும். ஆனால் ஒரு மனிதன் அவன் நேசிக்கின்ற ஒரு ஸ்திரியை அடையும் பொழுது, ஏனென்று அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் அவளை நேசிக்கிறான். அவள் நேசிக்கின்ற ஒரு மனிதனை அவள் கண்டடைகிறாள். அவன் எந்தவிதமாக காணப்பட்டாலும் கவலையில்லை. அவன் அவளை நேசிக்கிறான், அவள் அவனை நேசிக்கிறாள். அது மகிமையிலே ஒரு நித்திய துணையாயிருக்கிறது. இந்த மரணமோ அல்லது வேறெந்த காரியமோ அவர்களை ஒருபோதும் பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நித்தியத்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் கால வரம்பிற்குள் காலடி வைத்து மறுபடியும் நித்தியத்துக்குள் திரும்பி செல்வார்கள். நித்தியம் என்பது காலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு சரீரத்துக்குள் விழுந்து பின்னர் திரும்பி நேராக மறுபடியுமாக நித்தியத்திற்குள் போகிறது. அதை அழிக்க முடியாது. அழகாக இருக்கின்ற ஒரு ஸ்திரீ நிச்சயமாக அப்படியே அந்த அழகு மங்கி போகும். நீங்கள் அதற்கு ஒரு சில வருஷங்களை கொடுங்கள். இன்றைக்கு வீதியில் அவள் நெளிந்து கொண்டு நடக்கலாம். சில அரை நிர்வாண ஸ்திரீகள் நாட்டிலுள்ள எல்லா மதுபான கடைகளை காட்டிலும் அதிகமான ஆத்துமாக்களை நரகத்திற்கு அனுப்பிக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அவள் வீதியில் தன்னை நெளித்து நடக்கும்போது அவள் ஏதோ காரியம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாள். வேதம் கூறுகின்றபடி அவர்கள் கழுத்து நெரித்தும் கண்களால் மருட்டி பார்த்து ஒய்யாரமாக நடப்பார்கள். அதன் அர்த்தம் கடைசி நாட்களில் அவர்கள் நடந்து போகையில் நெளிந்து கொண்டு நடப்பார்கள் என்பதாகும். வேத வாக்கியங்கள் நிறைவேறிக் கொண்டிருப்பதை அதை அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் நடத்திக்கிட்ட உடைகளை அணிந்து கொண்டு முற்றத்தில் நின்று ஆண்கள் அவளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள். அதை அறியாமல் இருப்பார்கள். அவளுடைய புருஷனுக்கோ அல்லது சிநேகிதரான பையனுக்கோ அவனால் இருக்க முடிந்த அளவு உத்தமையாயிருக்கலாம். ஆனால் நியாயத்தீர்ப்பு நாளன்று அவள் நூற்றுக்கணக்கான ஆண்களோடு விபச்சாரம் செய்ததற்கு அவள் கணக்கொப்புவிக்க வேண்டியவளாயிருப்பாள். ஒரு ஆவி அவர்கள் மேல் இருக்கிறது. அவர்கள் அதை அறியாதிருக்கிறார்கள். நிர்வாணியாய் குருடராயிருப்பதை அறியாதிருக்கிறார்கள் என்று வேதம் கூறியுள்ளது. பரிதபிக்கத்தக்க பாகம் என்னவென்றால் அதை அறியாமல் இருப்பதுதான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, தேவன் அந்த பெண்ணுக்கு கொடுத்ததான அந்த அழகான நல்ல கட்டான உருவம் ஒருகால் அடுத்த ஞாயிறு இந்த நேரத்தில் அழுகி போயிருக்கலாம். அந்த உயரமான கருத்த நல்ல தோற்றம் உள்ள மனிதன் ஒரு கூட்ட குப்பையை தவிர வேறொன்றுமாய் அடுத்த ஞாயிறு இல்லாதிருக்கலாம். அவைகளெல்லாம் அடிந்து போகிறது. ஆனால் உட்புறமாய் இருக்கின்ற அதுவோ தேவன் அன்பு நித்தியமாய் ஜீவிக்கிறது. எனவே உட்புறத்தை கவனியுங்கள். லக்கின் மேல் உங்கள் கண்களை வையுங்கள். இப்பொழுது இந்த கதையானது அதை போன்ற ஏதோ காரியம் போன்று ஒரு நேசிக்கக்கூடிய இனிமையான ஸ்திரீயை போன்று துவங்குகிறது. அவளுடைய பெயர் நகோமி. நகோமி என்றால் இன்பகரமானவள் என்று அர்த்தம். எலிமலேக்கு அவளுடைய புருஷனாயிருந்தான். அதற்கு ஆராதனை என்று பொருள். அவளுடைய குடும்பம் இன்பகரமான ஆராதனையாக இருந்தது. அவர்களுக்கு மக்லோன் என்ற ஒரு குமாரன் இருந்தான். அந்த ஒன்றிற்கு வியாதி என்று அர்த்தம். இன்னொருவன் கிலியோன். அதற்கு அர்த்தம் களைப்பு, துக்கம், வருத்தம். அங்கேதான் அவர்கள் குடும்பம் இருந்தது. இஸ்ரவேல் தேசத்திலே அங்கே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. ஒரு யூதன் எப்போதுமே செய்கின்ற முதலாவது தவறு அந்த தேசத்தை விட்டு வெளியேறுவதாகும். தேவன் அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆபிரகாமுக்கு அந்த தேசம் கொடுக்கப்பட்ட போது அந்த தேசத்தை விட்டு போகக்கூடாது என்று தேவன் அவரிடம் கூறியிருந்தார். அவன் கேராருக்கு சென்றபோது அவன் ஒரு தவறை செய்து தொல்லைக்குள்ளானான். ஒரு யூதன் ஒருபோதும் பாலஸ்தீனாவை விட்டு வெளியேறக்கூடாது. அதுதான் அவனுக்கென்று அளிக்கப்பட்ட இடம். அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது அவர்கள் மீண்டுமாய் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஓ, இந்த காலையில் இங்கே நமக்கு இருக்கின்ற அப்பேற்பட்டதான ஒரு அழகான கதையாக அது இருக்கிறது. அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கின்றனர். நகோமி ஒரு பஞ்சத்தின் காரணமாக வெளியே துரத்தப்பட்டாள். நகோமியும் எலிமெலேக்கும் அவர்கள் மோவாப்புக்கு சென்றார்கள். இப்பொழுது கதைக்கு பின்பக்கத்திற்கு செல்கிறோம். எனவே நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறபடியால் அது என்ன என்பதை நீங்கள் கிரகித்துக் கொள்வீர்கள். இப்பொழுது மோவாபியர்கள் முறை தவறி பிறந்த ஒரு பிள்ளையிலிருந்து வந்தவர்கள். அது லோத்தின் குமாரத்திகள். தேவனுடைய கிருபையினால் சோதோமின் அக்கினியிலிருந்து தப்பின பிறகு அதன் பின்னர் குமாரத்திகள் தகப்பனை நன்றாக குடித்து வெறிக்க செய்து அவனோடு ஒரு மனைவியைப் போல வாழ்ந்தனர். அவர்கள் ஒரு பிள்ளையை கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒருவனிலிருந்து தோற்றுவிக்கப்பட்டு மோவாபிய ஜாதி கொண்டுவரப்பட்டது. கிறிஸ்தவர்கள் என்று கருதப்பட்டனர், ஆனால் அஞ்ஞானத்தில் கலந்திருந்தனர். பாருங்கள், எவ்வளவுதான் மோசமாக இருந்தாலும் கவலையில்லை. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு போய் இன்னொரு தேசத்தில் பரதேசியாய் சஞ்சரிப்பது தொந்தரவை கொண்டு வந்தது. ஒரு விசுவாசி தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டு வெளியேறும் எந்த நேரத்திலும் அப்படியே. அநேக நேரங்களில் அரசியலில், வருகின்ற தேர்தலில் முதலானவற்றில் ஒரு நல்ல மனிதன் நல்ல மனிதனாகவே இருக்க முடியும். அவன் அந்த இடத்தை விட்டு அலைந்து திரிகிறவனாயிருப்பான். எனக்கு தெரிந்த ஒரு குறிப்பிட்ட போதகரை போன்று அந்த பட்டணத்தின் மேலாண்மை கழக தலைவராக இருப்பதற்கு தேர்தலில் போட்டியிட்டார். அவர் அப்படி செய்தபோது அவருடைய ஊழிய களத்தை விட்டு அவர் விலகினார். சாத்தான் அவரை மேற்கொண்டான். எந்த கிறிஸ்தவனும் அப்படிப்பட்ட இடத்தை விட்டு விலகி அப்படியே நல்லது, நான் இன்றளவு போய் சிறிது நேரம் நீச்சல் குள பையன்களோடு உட்கார்ந்திருப்பேன், நான் எந்த கெடுதியும் செய்ய மாட்டேன், நான் வெறுமன சிறிது மது அருந்துவேன் என்றால் நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு விலகியிருக்கிறீர்கள். திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்களுடைய தொல்லைக்கான பாதையை மாத்திரமே அமைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஓ, மற்றெல்லா பெண்களும் புகைக்கிறார்களே, நான் ஒன்றை முயற்சிப்பேன். நீ உன்னுடைய இடத்தை விட்டு விலகினாய், அதை செய்யாதே. உன்னுடைய சொந்த நாட்டிலேயே இரு. ஓ நல்லது, இங்கிருக்கின்ற யாவரும் அவர்கள் என்னை பழைய பத்தாம் பசிரி என்று அழைக்கிறார்கள். அவர்கள் என்னை பண்டைய நாகரிகம் என்று அழைக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் அங்கேயே இரு, அதுதான் உன்னுடைய இடம். கிறிஸ்துவுக்குள் தங்கியிரு. நகோமி பஞ்சத்தின் காரணத்தால் தேசங்களில் சுற்றி அலைந்து அப்பத்தைக் கண்டு மோவாப்புக்குள் சென்றாள். அவள் அதை செய்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் மற்றவர்கள் எல்லோரும் யூதேயாவிலே பெத்லகேமிலே தங்கியிருந்தார்கள். பெத்லகேம் என்றால் பெத்தேல், தேவனுடைய வீடு, துதிகளின் வீடு என்று அர்த்தம். அவர்கள் அங்கேயே தங்கினார்கள். அவளுடைய புருஷனோடு அவள் அலைந்து கொண்டிருந்தாள். அவளுடைய இரண்டு குமாரர்களும் மோவாபிய ஸ்திரிகளை மணந்து கொண்டார்கள். ஆனால் தேவன் ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும் என்று நியமித்திருந்தால் எவ்விதத்திலும் அது சம்பவிக்கும். அந்த காரணத்தினால்தான் முன்குறித்தலிலும் தேவனுடைய முன்னறிவு காரியங்களிலும் நான் நிச்சயம் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். பின்னர் அங்கே மரணம் குடும்பத்தை தாக்கினதாக நாம் கண்டறிந்தோம். அவர்கள் திரும்ப துவங்கினர். பையன் மரித்தான், இரண்டு பையன்களும் மரித்தனர், தகப்பனார் மரித்து போனார். ரூத், நகோமி, ஒர்பாள் திரும்ப துவங்கினர். இப்பொழுது இன்று காலையில் மூத்த அம்மாளாகிய நகோமியை வைதீக சபைக்கும் யூதர்களுடைய வைதீக சபைக்கும், மோவாபிய புறஜாதியாகிய ரூத்தை கிறிஸ்தவ சபைக்கும் புதிய சபைக்கும் ஒப்பிட விரும்புகிறேன். நான் இதை ரூத்தை நான்கு வித்தியாசமான பகுதிகளில் இருந்து அணுக விரும்புகிறேன். நான் அதை இங்கே எழுதி வைத்திருக்கிறேன். ரூத் தீர்மானித்தல், அவளுடைய தீர்மானத்தை செய்தல், ரூத் சேவை செய்தல், ரூத் இளைப்பாறுதல், ரூத் பலனை பெறுதல். நாம் திரும்பி வருவோம். ரூத் அவளுடைய தீர்மானத்தை எடுக்கிறாள். ரூத் அவளுடைய தீர்மானத்தை எடுத்த பிறகு அப்பொழுது ரூத் சேவை செய்து கொண்டிருக்கிறாள். பின்னர் ரூத் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறாள். பின்னர் ரூத் பலனை பெறுகிறாள். இப்பொழுது திரும்பி போகும் பாதையில் அங்கே ஒரு நேரம் வருகிறது. அவள் சபைக்கு அல்லது கிறிஸ்தவனுக்கு ஒரு பாவனையாயிருக்கிறாள். ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் முழு கிறிஸ்தவ தேசத்திற்கு பிரதிநிதித்துவமாய் இருக்கின்றான். உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் உங்களுடைய நடத்தையில், நீங்கள் நடந்து கொள்ளும் விதத்திலும், நீங்கள் என்ன செய்தாலும் நீங்கள் முழு கிறிஸ்துவின் சரீரத்துக்கும் பிரதிநிதித்துவமாயிருக்கிறீர்கள். ஆனால் நான் வெறுமன ஒரு சாதாரண அங்கத்தினன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அது காரியமல்ல. கிறிஸ்தவன் என்ற பெயரை நீங்கள் எடுத்துக் கொள்ளும் போது நீங்கள் கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் பிரதிநிதித்துவமாயிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த விதமாக ஜீவிக்க வேண்டும். நீங்கள் நற்பண்புள்ள புருஷரை போன்றும் ஸ்திரீகளை போன்றும் ஜீவிக்க வேண்டும். உலகத்தின் காரியங்களை ஒருபோதும் செய்யவே செய்யாதீர்கள். ஏனென்றால் பரலோகத்தின் கண்களும் பூலோகத்தின் கண்களும் அந்த ஒரு காரியத்திற்கு பிரதிநிதித்துவமாய் உங்கள் மேல் பொருத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் எவ்வளவுதான் பலவீனமாய் இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு சிறியவராய் இருந்தாலும் கவலை இல்லை, உங்கள் தலையை நிமிர்த்துங்கள். ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவர். இப்பொழுது ரூத் ஒரு அஞ்ஞானி, விக்கிரகத்தை சேவித்தாள், ஒருபாலும் அவ்வாறே அவர்கள் மாமியாரோடு அவர்களுடைய வழியிலே திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தேவன் வாதையை எடுத்து போட்டார் என்றும் ஜனங்களுக்கு அப்பம் உண்டாயிருக்கிறது என்றும் அவள் கேள்விப்பட்டாள். அவள் அங்கே சுமார் 10 வருடங்கள் இருந்தாள் என்று சரித்திரக்காரன் ஹேஷிம் கூறுகிறான். அவளுடைய புருஷனும் அவளுடைய பிள்ளைகளும் மரித்து போய் அவள் விசனத்துடனே தன்னுடைய 2 மருமகளோடும் திரும்பி வந்து கொண்டிருந்தாள். பின்னர் அவள் திரும்பி அவர்களை நோக்கி பார்த்து, நீங்கள் ஏன் என்னோட வர வேண்டும்? இப்பொழுது தொல்லையே என்று உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய கரம் எனக்கு எதிராக நீட்டப்பட்டிருக்கிறபடியால் நான் வருந்துகிறேன் என்று கூறினாள். இதெல்லாம் தேவனுடைய திட்டம் என்று அறியாமல் எத்தனை முறை இஸ்ரவேல் அந்த விதமாக நினைத்திருக்கிறது. எப்படியா எருசலேமுக்கு வெளியே அழுகையின் சுவர் இன்னமும் அங்கே இருக்கிறது. தேவாலயத்தின் பழைய கற்களை அவர்கள் பொறுக்கி எடுத்து ஒரு சுவற்றை உண்டாக்கினார்கள். அவைகள் யூதருடைய கரங்களால் தேய்க்கப்பட்டு வழவழப்பாகி அழுகையினாலும் கண்ணீரினாலும் எகோவா எகோவா என்று அழுது கொண்டும் கெஞ்சிக் கொண்டும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வேலையானது மிகவும் சமீபமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணராதிருக்கிறார்கள். அழுகையின் சுவர்கள், இந்த கற்களால் ஒரு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்த வீடு கட்டப்பட்டிருந்தது. தாவீது ராஜா இந்த கற்களை நோக்கி பார்த்தான். ஓ யெகோவாவே, நீர் எங்கே இருக்கிறீர் என்றான். புரிகின்றதா? அவளுடைய ராஜா, அவளுடைய மீட்பர் சீக்கிரமாய் வருகிறார் என்பதை அறியாதிருக்கிறாள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வெளியே தள்ளப்பட்டிருக்க வேண்டும். எனக்கும் என்னுடைய மருமகள்களுக்கும் கர்த்தருடைய கரம் ஏறவளவு கொடூரமாயிருக்கிறது. தேவன் என்னை புறம்பே தள்ளிவிட்டார். நான் ஒரு புறம்பாக்கப்பட்டவள். நான் என்னதான் செய்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒரு புறம்பாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நகோமி வேந்தாள். புரிகின்றதா? தேவன் அவருடைய திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருந்தார். ஏனென்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அது என்னவாயிருந்தாலும் கவலை இல்லை. அவள், நீங்கள் உங்களுடைய தாயிடத்திற்கு சென்று உங்களுடைய தாய் வீட்டில் இழைப்பாறுதலை கண்டடையுங்கள் என்றாள். உங்களுடைய புருஷன்மார்கள் மறித்து விட்டார்கள். நீங்களோ வாலிபமான அழகான ஸ்திரீகளாக இருக்கிறீர்கள். திரும்பி போங்கள். நீங்கள் எங்கே இருந்து வந்தீர்களோ அங்கே திரும்பி போங்கள். அங்கே இழைப்பாறுதலை கண்டடையுங்கள். தேவன் உங்கள் மேல் இரக்கமாயிருப்பாராக. ஏனென்றால் நீங்கள் மறித்து போனவர்களுக்கு தயை பாராட்டினீர்கள். நீங்கள் உங்கள் கணவர்மார் மறித்த பின்னும் உத்தமமாய் வாழ்ந்தீர்கள். புருஷனில்லாத வயதான ஒரு விதவையான ஸ்திரீயாக என்னிடத்தில் தயவாய் என்னோடு இருந்தீர்கள். நீங்கள் என்னை பற்றிக் கொண்டீர்கள். திரும்பி போங்கள். தேவன் உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு இழைப்பாறுதல் கொடுப்பாராக என்றாள். அவர்கள் அழுதார்கள். அவள், எனக்கு வயதாகிவிட்டது, இனிமேல் எனக்கு பிள்ளைகள் இருக்க முடியாது. ஆனால் நான் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாலும் அது என்ன நன்மை செய்யும்? நீங்கள் அந்த பிள்ளைக்காக ஒருபோதும் காத்திருக்க மாட்டீர்கள் என்றாள். அந்த நாட்களில் அதுதான் நியமனம். அதாவது ஒரு சகோதரன் மறித்து போனால் அல்லது அடுத்த சகோதரன் தனிமையாக இருந்தால் அவனுடைய மனைவியை இவன் எடுத்துக்கொண்டு அவனுடைய மறித்து போன சகோதரனின் பெயரை நிலைநாட்ட வேண்டும். ஆனால் இந்த பிள்ளைகள் பெயரை உங்களால் பொறுத்திருக்க முடியாது. எனவே திரும்பி போய் உங்கள் புருஷர்களுடைய வீடுகளிலே இழைப்பாறுதலை கண்டடையுங்கள். உங்கள் தாயிடத்திற்கு திரும்பி போங்கள் என்றாள். ஒரு சமயத்தில் துவங்கின வெதுவெதுப்பான சபைக்கு ஒரு பாவனையா இருக்கிறாள். வழி முழுவதுமாய் போகாத சபைக்கு ஒரு பாவனை. அவளோ, அது மிகவும் நல்லதாய் தோன்றுகிறது என்றாள். எனவே அவளுடைய மாமியாரை முத்தமிட்டு மீண்டுமாய் திரும்பி போய்விட்டாள். இயேசுவை கிறிஸ்து என்று விசுவாசித்து பின்னர் திரும்பி சுற்றி அவள் வெளிவந்ததான அந்த காரியத்துக்குள்ளே மீண்டும் செல்லும் வெதுவெதுப்பான விசுவாசியின் மாதிரியாய் அது இருக்கிறது. கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலருடைய வழியை ஆதாரமாய் கொள்ளும் மனிதன் அதன் பிறகு அப்படியே சுற்றி திரும்பி மீண்டுமாய் போவது நாய் தான் கக்கிறதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று வேதம் கூறினது போன்றுள்ளது. இப்பொழுது அவளுடைய தேவர்களிடத்திற்கு அவள் திரும்பி போய்விட்டாள். அநேக நேரங்களில் நாம் துவக்கத்திலே நமக்கிருந்த தேவர்களிடத்திற்கு திரும்பி போய்விடுகிறோம். ஒருகால் தவறான காரியங்களின் பின்னே போகக்கூடிய இச்சையான கண்கள் நமக்கு உண்டாயிருக்கலாம். நாம் மீண்டுமாக இச்சைகளுக்கு திரும்பி போய்விடுவோம். ஒரு கால நம்மிடத்தில் குடிக்கும் விக்கிரகங்கள், புகைக்கும் விக்கிரகங்கள், பொய் சொல்லும் விக்கிரகங்கள், திருடும் விக்கிரகங்கள், எல்லா விதமான விக்கிரகங்களும் இருந்திருக்கலாம். பின்னர் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பின்னர் திரும்பி போய்விடுதல் என்ன ஒரு விசனமான காரியம். நினைவிருக்கட்டும், அவளுடைய பெயர் ஒருபோதும் கூறப்படவே இல்லை. அவளுடைய தீர்மானத்தின் காரணமாக அவள் புறம்பாக்கப்பட்டாள். வெதுவெதுப்பான சபை, வெதுவெதுப்பான விசுவாசி. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு சபைக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான். ஒவ்வொரு அமெரிக்கனும் அமெரிக்காவுக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான். ஒவ்வொரு ஜெர்மானியனும் ஜெர்மானிக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான். வெளிவந்ததான காரியத்துக்குள்ளாக திரும்பி போவதற்கு இங்கே அவள் அவளுடைய முதுகை திருப்பினாள். எப்படியாய் அந்த மனிதர்கள் பிரசங்கிமார்களும் கூட சில சமயத்தில் கர்த்தருடைய வழியை எடுத்துக் கொள்வார்கள். நீங்கள் அவர்களிடத்தில் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து பேசும்பொழுது அர்த்தமற்றது என்று அதிலிருந்து விலகி போய்விடுவார்கள். அதுதான் ஒர்பாள். அதாவது நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்ய வேண்டும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லுங்கள். பிறகு பேதுரு பெந்தெகோஸ்தே நாளன்று நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் மனம் திரும்பி உங்களுடைய பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். அப்படித்தான் அவர்கள் மன்னிக்கப்படுகின்றனர். ஒரு மனிதன் புகழி நிமித்தம் அதன் பேரில் அவன் வேதத்தை பற்றிக் கொண்டிருக்க முடியாது. ஆனால் புகழின் காரணமாக சபையை முத்தமிடுவான், செய்தியை முத்தமிடுவான், கிறிஸ்துவை முத்தமிட்டு விடைபெற்று எங்கிருந்து வெளிவந்தானோ அதே இடத்திற்கு திரும்பி போய்விடுவான். ஒர்பாள் வெதுவது பாலவன், புறம்பாக்கப்பட்டவன். ஆனாலோ எப்படியாய் நான் அந்த சிறிய ரூத்தை விரும்புகிறேன். அவள் ஒரு தீர்மானத்தை செய்ய வேண்டியவனாய் இருந்தாள், நான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவனாய் இருந்தேன். நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவர்களா இருக்கிறீர்கள். எந்த விதமான ஒரு தீர்மானமும் எடுக்காமல் இன்று காலையில் நீங்கள் ஒருபோதும் இந்த கதவுகளுக்கு வெளியே போகாதீர்கள். ஒரு மேலான மனிதனாகவோ அல்லது ஸ்திரீயாகவோ இல்லையேல் ஒரு மோசமான மனிதனாகவோ அல்லது ஸ்திரீயாகவோ இன்றைக்கு இந்த அறையை விட்டு நீங்கள் வெளியேறாதீர்கள். அதை புறக்கணித்தால் நீங்கள் மோசமாகி விடுவீர்கள். அடுத்த முறை அதை நீங்கள் பெற்றுக் கொள்வது என்பது அது மிகவும் கடினமாயிருக்கும். இல்லை என்றால் நீங்கள் மேலானவர்களாய் வெளியே செல்வீர்கள். அவளுடைய ஜீவியத்தில் அது ஒரு பலப்பரட்சியாய் வந்தது. ஒவ்வொருவருடைய ஜீவியத்திலும் அது ஒரு பலப்பரட்சியாய் வருகிறது. ரூத் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியவளாய் இருந்தாள். எனவே அவளுடைய மாமியார் அவளிடத்தில் உன்னுடைய சகோதரி செய்தது போல நீ உன் தேவர்களிடத்திற்கு திரும்பிப்போ என்றாள் என்று வேதம் கூறியுள்ளது. வெதுவது பாரவள் செய்தது போல திரும்பிப்போ, நீ ஏன் திரும்பிப் போகக்கூடாது என்றாள். சுவிசேஷ பிரசங்கியாரே, நீங்கள் போக வேண்டுமானால் தொடர்ந்து போங்கள். அசலான உண்மையான பிரசங்கியார், நீங்கள் உங்கள் தீர்மானத்தை செய்யுங்கள், உங்கள் கால்களில் நீங்கள் நில்லுங்கள் என்று அது ஜனங்களுக்கு முன்பாக வைப்பார். வெதுவெதுப்பான கலப்பான உள்ளும் புறமுமாய் இருப்பவர் அதை கூற மாட்டார். ஆனால் ஒரு உண்மையான தேவனுடைய ஊழிய காரணம், உங்களுடைய தீர்மானத்தை எடுங்கள் என்று அதை உங்களுடைய மடியிலே போட்டு விடுவார். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன். உம்முடைய தனம் என்னுடைய தனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் ஜீவிக்கும் இடத்தில் நானும் ஜீவிப்பேன். நீர் எங்கே மறிப்பீரோ அங்கே நானும் மறிப்பேன். நீர் எங்கே அடக்கம் பண்ணப்படுகிறீரோ அங்கே நானும் அடக்கம் பண்ணப்படுவேன் என்றால் அங்கே நான் இருக்கிறது உண்மையான தீர்மானம். கர்த்தாவே, நானும் என்னுடைய இரட்சகராக ஏற்றுக் கொள்ளுவேன், மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று வேதம் கூறினால் நான் அதை செய்வேன். நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறினால் நான் அதை செய்வேன். இயேசு கிறிஸ்து ஏற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் என்று வேதம் கூறினால் நான் அதை விசுவாசிப்பேன். யார் என்ன கூறியிருந்தாலும் கவலை இல்லை. அவர் என்ன எழுதியிருக்கிறாரோ, அவர் என்னவாய் இருக்கிறாரோ, நான் வேதத்தையும் தேவனையும் மட்டுமே எடுத்துக் கொள்வேன். அதுதான் உண்மையான ரூத். அவளுடைய தீர்மானத்தை அவள் செய்தாள். அவள் ஒன்று முன்னேறி போக வேண்டும் அல்லது பின்னிட்டு திரும்ப வேண்டியிருந்தது. முன்னோக்கி போவதா அல்லது பின்னிட்டு போவதா என்ற அதே ஸ்தானத்தில் தான் நாம் இந்த காலையில் நிற்கிறோம். ஒருபோதும் பின்னிட்டு போகாதே, நாமும் செல்வோமாக. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக அவர்கள் அந்நிய ஜனங்களுடைய தேசத்திற்கு சென்றார்கள். ரூத் இப்பொழுது விசுவாசிக்கு ஒரு பாவனையாயிருக்கிறாள். என்ன, விசுவாசி என்றால் என்ன? அவளாவது அல்லது அவனாவது வெளியே வரும்பொழுது உலகத்திலிருந்து வருகிற நபர் அவன் கிறிஸ்தவ விசுவாசிகள் மத்தியில் வருகிறான். ஸ்திரீகள் வழக்கமாக புகைத்து குடித்து சங்கங்களில் சீட்டு விளையாடுதல் முதலியவை செய்து எல்லா விதமான வினோத ஆடைகளை அணிந்து அதாவது சிறைகளை தூக்கியுள்ள பறவையைப் போன்று உடுத்திக் கொள்வார்கள். ஆனால் இப்பொழுது அவள் மாறியிருக்கிறாள். அவள் தேவனோடு போவதாக தீர்மானித்திருக்கிறாள். இப்பொழுது அவள் அந்த விதமான காரியங்களில் நம்பிக்கை இல்லாத ஒரு ஜனத்தந்தைக்கு வருகிறாள். அவள் ஒரு அந்நியனாயிருக்கிறாள். ஒரு புனித யாத்திரிகர் போன்று அவள் நடந்தாக வேண்டும். அவர்களுடைய பழக்க வழக்கங்களை அவள் அறியவில்லை. அவைகளெல்லாம் அவளுக்கு வினோதமாயிருக்கிறது. அவளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அதைத்தான் ரூத் செய்ய வேண்டியவளாயிருந்தாள். அதைத்தான் நீங்கள் செய்ய வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். அதைத்தான் நான் செய்ய வேண்டியவனாயிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் என் சொந்த வீட்டிலிருந்து வெளியே அனுப்பப்பட்டேன். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது என் ஆண் நண்பர்களும் பெண் நண்பர்களும் எல்லோரும் என்னை புறக்கணித்தனர். பரிசுத்த ஆவியை பெற்ற தேவனில் விசுவாசம் உள்ள அவரை சேவிக்கின்ற ஒரு கூட்ட வயதான ஜனங்களோடு சென்றேன். அங்கே அந்த சபையில் இருந்தார்கள். அவர்கள் நான் இவ்வளவு நாட்காய் படங்கி வந்த பெண்களை காட்டிலும் வித்தியாசமாயிருந்தார்கள். அவர்கள் வித்தியாசமாய் காணப்பட்டார்கள். அவர்கள் வித்தியாசமாய் நடந்து கொண்டனர். அவர்கள் அந்நியராயிருந்தார்கள். நான் அவர்களிடத்தில் பயந்திருந்தேன். அவர்கள் வித்தியாசமான ஜனங்களாயிருந்தார்கள். அதைத்தான் ரூத் செய்ய வேண்டியதாயிருந்தது. அவளுக்கு சொந்தமானதிலிருந்து அவள் வந்து இன்னொரு ஜனங்களிடத்திற்கு போக வேண்டியதாயிருந்தது. அவள் மனம் மாற்றப்பட்டிருந்தாள். அவள் ஒரு தீர்மானம் செய்தாள். நீ ஒரு தீர்மானம் செய். நீங்கள் உங்களுடைய தெரிந்து கொள்ளுதலை எடுக்க வேண்டும். நீங்கள் உலகத்தின் காரியங்களுக்கு திரும்பி போக விரும்புகிறீர்களா அல்லது நீங்கள் தேவனோடு கூட தொடர்ந்து போக விரும்புகிறீர்களா? உலகத்தையும் எஞ்சியுள்ளவர்களையும் போன்று நடந்து கொள்ள நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் கிறிஸ்துவுக்கு போய் வருகிறேன் என்று முத்தமிட்டு திரும்பி போங்கள். ஆனால் கர்த்தருடைய எந்திக்கப்பட்ட சிலரோடு கூட உங்கள் வழியை எடுத்துக் கொள்ள விரும்புகிறீர்களானால் தேவனுடைய மாறாத கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள். எஞ்சியுள்ள உலகம் என்ன சொன்னாலும் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அங்கேயே சரியாக பற்றிக் கொண்டிருங்கள். அது உண்மையாயிருக்கிறது. என்னுடைய ஜீவியத்தில் அதை வெளிப்படுத்த என்னால் முடியவில்லை என்றாலும் நான் அதை விசுவாசிக்கிறேன். தேவன வண்ணமாய் கூறியிருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் சரியாக இங்கேயே பற்றிக் கொண்டிருப்பேன். அந்த விதமாகத்தான் அவள் லகோமிக்கு செய்தாள். நான் முன்னவிட்டு போக மாட்டேன். நீ போகமிடமெல்லாம் நானும் வருவேன். உம்முடைய ஜனம் என்னுடையதாக இருப்பார்கள். அவர்கள் நடந்து கொள்கிற விதம் அந்த விதமாகத்தான் நானும் நடந்து கொள்வேன். அவர்கள் செய்கின்ற விதம் அதைத்தான் நானும் செய்வேன். அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ அதையே நான் சாப்பிடுவேன். நீர் எங்கே மறிக்கிறீரோ அங்கேயே நானும் மறிப்பேன். நீர் எங்கே அடக்கமண்ணப்படுகிறீரோ நானும் அங்கே அடக்கமண்ணப்படுவேன். எந்த இடத்திலாவது நான் தவறிப்போனால் கர்த்தர் எனக்கு அதிகமாக செய்வாராக. அதுதான் அசலான சுத்தமான தீர்மானம். தேவன் அவருடைய சபையிலிருந்து அசலான சுத்தமான தீர்மானத்தை விரும்புகிறார். நீர் மட்டும் பெருமை என்னை ஆசீர்வதித்து இதை எனக்கு செய்தால் நான் இன்னென்னதை செய்வேன். அது ஒரு தீர்மானம் அல்ல. தேவரே, நீர் என்னோடு என்ன செய்வீர் என்பது பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எப்படி இருந்தாலும் நான் போவேன். நான் மறித்தாலும் பரவாயில்லை. ஜீவித்தாலும் அல்லது மறித்தாலும் என்னவாக இருந்தாலும் அவர்கள் என்னை பார்த்து நகைத்தாலும் என்னை பார்த்து பரிகாசம் பண்ணினாலும் அது எந்த வித்தியாசத்தையும் உண்டாக்காது. என்னவாக இருந்தாலும் நான் போவேன். ரெபேக்காள் அவள் ஈசாக்கை காண்பதற்கு முன்பாக செய்தது போன்ற தெளிவான தீர்மானமே அதுதான். அவளுடைய பெற்றோர்கள் பெண்ணின் வாய்மொழியை கேட்போம் என்றனர். அவள் வயது வந்தவள், அவளே பதில் கூறட்டும் என்றார்கள். அதற்கு அவள் நான் போகிறேன் என்றாள். சுத்தமான தெளிவான தீர்மானம் துரிதமாக எடுத்தாள். அவள் அதையே பற்றிக் கொண்டாள். அதைத்தான் ரூத் செய்தாள். ஒருபால் திரும்பி சென்றாள். அவர்கள் தொடர்ந்து பிரயாணம் செய்தார்கள். ரூத் அவளுடைய இருதயத்தில் அவள் எங்கே போய்கொண்டிருந்தாள் என்பதை அறியாதிருந்தாள். ஆனால் சபைக்கு ஒரு பாவனையாயிருந்தாள். நாம் ஆபிரகாமை போன்று பரதேசிகளாய் சந்திருக்கிறோம். அந்நிய தேசத்தில் அந்நிய ஜனங்கள் மத்தியில் புனித யாத்திரிகளாக இருக்கிறோம். அவள் தொடர்ந்து சென்று முடிவிலே நகோமி அவளை கொண்டு வந்த அந்த இடத்தில் அந்த அறைக்குள்ளாக வந்தாள். அவள் இடத்தை கண்டாள். எல்லோரும் அவருடைய முதுகில் தட்டி கொடுத்து, ரூத், நீ இங்கே வந்திருப்பதற்காக நாங்கள் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறோம் என்றார் கூறினர். அவள் வேற்றுமையை கண்டாள். அவள் ஏதோ பொல்லாத காரியத்தை கண்டாள். அவள் தொல்லையை கண்டாள். கிறிஸ்தவ ஜீவியம் ஒரு எளிமையான மலர்படுக்கை என்று அதை உங்களுக்கு கூறுகின்ற பிரசங்கிமார்கள், ஒன்று அவர்கள் உங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவன் தானே அந்த விதமான அனுபவத்தை ஒருபோதும் ஏற்றுக் கொள்ளாதவனாயிருக்கிறான். உலகம் உங்களை பார்க்கிறது. ஜனங்கள் உங்களை பகைப்பார்கள். தேவனுடைய நிந்திக்கப்பட்ட ஒரு சிலரின் வழியை நீங்கள் எடுத்துக்கொண்டு சிரிக்கப்பட்டு பரிகாசம் பண்ணப்பட்டு அல்லது மற்ற காரியத்தையோ நீங்கள் ஏற்க வேண்டியிருக்கிறது. நீங்கள் வித்தியாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் இன்னொரு தேசத்திலிருந்து பிறந்திருக்கிறீர்கள். என்னுடைய மனைவி, நான் மறுபடியுமாய் இதை மீண்டும் குறிப்பிடுவேன், அதை செய்வது அவ்வளவு நன்றாக காணப்படுகிறது. அவள் என்னிடத்தில், மற்ற ஸ்திரீகளைப் போன்று ஏன் கிறிஸ்தவ ஸ்திரீகள் அந்த ஆடைகளை உடுத்தக்கூடாது என்றாள். நாம் எல்லோரும் அமெரிக்கர்கள் இல்லையா என்றாள். நான் இல்லையா என்றேன். நல்லது, அப்படியானால் நாம் யார் என்றாள். நான் சொன்னேன், நாம் ஜெர்மானியர்களும் அல்ல, பிரெஞ்சுக்காரரும் அல்ல, பெல்ஜியத்தாரும் அல்ல, சுவிஸ் நாட்டவரும் அல்ல, ஆப்பிரிக்கரும் அல்ல, அல்லது அமெரிக்கரும் அல்ல, அல்லது அவர்களில் எவரும் அல்ல என்றேன். ஆனால் நாம் யாராக இருக்கிறோம் என்றால், நான் அதற்கு நாம் கிறிஸ்தவராக இருக்கிறோம் என்றேன். அமெரிக்கர்கள் அமெரிக்கர்களைப் போன்று நடக்கின்றனர், ஜெர்மானியர்கள் ஜெர்மானியர்களைப் போன்று நடக்கின்றனர். ஏனென்றால் அது அவர்களுடைய தேசியாவியாக இருக்கிறது. நமக்கும் ஒரு தேசியாவி இருக்கிறது, அது பரலோகத்திலிருந்து வெளிவருகின்ற பரிசுத்த ஆவியாக இருக்கிறது. நீங்கள் அதைப் போன்று நடக்கிறீர்கள். அங்கே அவர்கள் மேலே செய்வது போன்று உங்களையும் நடந்து கொள்ள செய்கிறது. ஏனென்றால் நீங்கள் இன்னொரு உலகத்தை சேர்ந்தவர்கள். நாம் அமெரிக்காவில் ஜீவிக்கிறோம், அது உண்மைதான், அது சரீர பகுதி. ஆனால் நம்மை நடத்துகிறதான ஆத்துமா நம்முடைய நடத்தை உயிரே இருந்து வந்ததாக இருக்கிறது. நாம் உயிரே இருந்து வந்தவர்களாக ஜீவிக்கிறோம். ஏனென்றால் நாம் உயிரே இருந்து பிறந்தவர்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் உயிரே இருந்து வந்தவர்களே. இயேசுவானவர், நான் தாழ்விலிருந்து உண்டானவன் அல்ல, நான் உயர்விலிருந்து உண்டானவன். நான் தாழ்விலிருந்து உண்டாயிருந்தால் என்னுடைய பிரஜைகள் எனக்காக போராடி இருப்பார்களே. ஆனால் என்னுடைய ராஜ்யமோ உயர்விலிருந்து உண்டானதாக இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அதே மாதிரியாகவே இருக்கிறான். அவன் உயர்விலிருந்து உண்டானவன். இப்பொழுது கவனித்துக் கொண்டிருங்கள், நாம் தொடர்ந்து செல்கையில் அவர்கள் ஏமாற்றத்துக்குள் வருகிறதை நாம் கண்டறிகிறோம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபோது நீங்களும் அந்த நிலைக்குத்தான் வந்தீர்களா? நிச்சயமாக எனக்கு நேர்ந்தது. கேலி செய்வதும் மற்ற எல்லா காரியங்களும். பின்னர் கவனியுங்கள், வாழ்க்கை அவளுக்கு கடினமாயிருந்தது. நீங்கள் ஒரு கிறிஸ்தவனான பிறகு அது உங்களுக்கு கடினமாயிருக்கிறது. ஏனெனில் நீங்கள் உலக உல்லாசங்களும் இன்பங்களும் அனுபவித்த வாழ்க்கையில் இருந்து தேவனுக்கு பிரதிஷ்டை செய்த வேறொரு வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் உங்களை இந்த பக்கத்துக்கு மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். புசிப்பதற்கு நிறைய இருந்தும் எல்லா காரியமும் மதிக்கப்பட்டும் ஒரு தேசத்திலிருந்து சிரித்துக் கொண்டும் அவளை பார்த்து கேலி செய்து கொண்டும் அவள் உண்பதற்காக சிந்தனை பொறுக்க வேண்டிய ஜனங்களுள்ள ஒரு தேசத்திற்கு ரூத் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டியதாக இருந்தது. அதை ஒரு துண்டில் சேர்த்து கட்டி அதை வீட்டுக்கு கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அதை நன்றாய் அடித்து அதிலிருந்து அவளுக்கும் அவளுடைய மாமியாருக்கும் புசிக்க அப்பம் உண்டாக்க வேண்டியதாக இருந்தது. அவள் அங்கே இருந்தபொழுது அவள் பொறுக்கிக் கொண்டு அல்லது பொறுக்க போகும்பொழுது அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இப்பொழுதோ அவள் தன்னுடைய தீர்மானத்தை செய்தாள். அதுதான் அவளுடைய தீர்மானமாயிருந்தது. இப்பொழுது அவள் அடுத்து செய்ய வேண்டிய காரியம் சேவையாயிருக்கிறது. சபையானது அதைத்தான் செய்ய வேண்டியதாயிருக்கிறது. சபையானது உங்களுடைய தீர்மானத்தை எடுத்த பின்னர் நீங்கள் சேவை செய்ய வேண்டும். அவருடைய விளக்க வரைபடத்தின்படி, அவருடைய திட்ட வரைபடத்தின்படி தேவனை சேவியுங்கள். நீங்கள் தேவனை சேவிக்க வேண்டும். ரூத் தன்னுடைய தீர்மானத்தை செய்கிறாள். இப்பொழுது ரூத் அவளுடைய தீர்மானத்தின் கீழ் சேவை செய்கிறாள். இப்பொழுது அப்படியே ஒரு நிமிஷம் கவனியுங்கள், அவள் பொறுக்கும்படியாக வயலுக்குள்ளாக செல்கிறாள். இப்பொழுது அவளுடைய தாய் அவளிடம் கூறுகிறாள். அது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டிடம் கூறுகிறதாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அவளுடைய தாய் அவளிடம், நமக்கு ஒரு இனத்தான் இருக்கிறான், அவனுடைய பெயர் போவாஸ், அவன் ஒரு ஐஸ்வர்யவான், அவன் ஒரு நெருங்கின இனத்தான், நீ அவனுடைய நிலத்திற்கு போ, நீ இன்னொரு நிலத்திற்கு போக வேண்டாம், அவனுடைய நிலத்திற்கு போ என்றாள். பரிசுத்த ஆவியானவர் எப்படியாய் நம்மிடத்தில் எந்த விதமான ஒரு சபை புத்தகத்திற்குள்ளும் செல்ல வேண்டாம், ஏதோ விதமான சபை கோட்பாட்டிற்கு போக வேண்டாம், ஆனால் தேவனுடைய நிலமாகிய பழைய ஏற்பாட்டிற்கும் வேதத்திற்கும் செல்ல என்று கூறுகிறார். நல்லது, நாங்கள் இதை கூறுவோம், நாங்கள் இதை ஒரு ஜபத்திற்காக கூறுவோம், நாங்கள் இதை வைத்துக் கொள்வோம் என்று கூறாதீர்கள். நேராக வயலிலே மட்டும் இருங்கள், நேராக அதற்குள்ளாக செல்லுங்கள். ஏனென்றால் அவரே நம்முடைய நெருங்கினத்தான். தேவனுடைய வார்த்தை பழைய ஏற்பாடு புதியதற்கு நெருங்கின இனத்தானாயிருக்கிறது. பழைய சபையானது புதிய சபைக்கு ஒரு தாயாக இருக்கிறது. பாருங்கள், கிறிஸ்தவன் ஒரு விசுவாசி, இன்னொரு வயலுக்கு போக வேண்டாம், அவனுடைய வயலிலேயே தரித்திருங்கள். ஒரு கால், இரண்டாவது ஒரு நாள், நீங்கள் அவரிடத்தில் ஒரு கால் கிருபையை கண்டடையலாம். ஒரு நாள் அவள் வயல்வெளியில் இருக்கும் பொழுது இந்த வாலிபமான ஐஸ்வர்யமான மனிதன் போவாஸ் என்ற பெயர் கொண்ட ஒரு அதிகாரி ஒரு ஆஸ்திக்காரன் அந்த வழியாக வந்து அவளை அவன் கண்டான். ஓ, அவன் அவளை கண்டபொழுது அவன் அவள் மேல் லேசம் வைத்தான். அவள் ஒரு அற்புதமான ஸ்திரீ என்று அவன் எண்ணினான். அவளுடைய குணாதிசயத்தை அவன் விரும்பினான். நினைவிருக்கட்டும், அவன் எனக்கு தெரியும், பின்னர் நீ ஒரு நற்பண்புள்ள ஸ்திரீ என்று ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள் என்றான். அவளுடைய தீர்மானத்தை சுத்தமாகவும் தெளிவாகவும் செய்தாள். அவள் திரும்பி வந்து சரியாக அவள் என்ன செய்வேன் என்று அவள் என்ன கூறினாலோ அதன்படியாகவே ஜீவித்தாள். வேறு விதத்தில் இன்றைக்கு அவர்கள் நீ ஒரு கிறிஸ்தவன் என்று நாங்கள் அறிவோம், நீர் ஒரு தேவனுடைய மனிதன் என்று நாங்கள் அறிவோம் என்றால் தேவன் அவரோடு இருந்தால் ஒழிய எந்த மனிதனாலும் இந்த அற்புதங்களை செய்ய முடியாது என்று கூறுகிறார்கள். அதைத்தான் நிக்கதேமு இயேசுவிடம், ரவி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவரும் தன்னுடனே தேவன் இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்று கூறினான். அவர் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை வகையறுக்கும் போது அவரால் காண முடிந்தது. ஒரு ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். அப்படியே திரும்பி என்னை தொட்டது யார் என்றார். அவர்கள் எல்லோரும் அதை மறுத்தார்கள். கூட்டத்தாரில் சுற்றி திரும்பி பார்த்து அங்குள்ள உதிரப்போக்கில் உன்னைத்தான், உன் விசுவாசம் உன்னை குணமாக்கினது என்று கூறினார். ஒருவரும் தன்னுடைய தேவனாவிட்டால் அதை செய்ய முடியாது. நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நாங்கள் உண்மை ஏற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் நாங்கள் சபை விட்டு உதைத்து வெளியே தள்ளப்படுவோம் என்றார்கள். புரிகின்றதா
சகோதரன் பெஸ்ட்? நேற்றிரவு நாம் பேசிக் கொண்டிருந்தது போல அந்த ஒட்ட வைக்கப்பட்ட திராட்சை செடி, அவர்கள் உன்னை உதைத்து வெளியே தள்ளுவார்கள். ஆனால் எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலோ நீர் மூல திராட்சை செடியிலிருந்து வந்தவர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து திராட்சை செடியாயிருக்கிறார், நாம் கொடிகளாயிருக்கிறோம். ஏனெனில் தேவருக்குள் இருக்கும் அதே ஜீவன் உமக்குள் இருப்பதை நாங்கள் காண்கிறபடியால் நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அதைத்தான் போவாஸ் ஒரு சுத்தமான தெளிவான தீர்மானத்தை ரூத்தில் கண்டான். அந்த ஸ்திரீயிலிருந்த நற்பண்பே அங்கே நின்று கொண்டிருந்தது. அவன் அவளோடு அன்பு கொண்டான். இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு புதியதின் ஒரு நிழலாக இருப்பது போன்று நகோமியாகிய பழைய சபை ரூத்திற்கு அவளுடைய மார்க்கத்தின் நியமங்களை எல்லாம் விளக்கிக் கூற ஆரம்பித்தாள். சரியாக இங்கேயே நீங்கள் இந்த கதையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது நிழல்களை காட்ட விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு புதியதை விளக்குகிறது. நீங்கள் அதை வாசிப்பீர்களானால் அது புதியதின் ஒரு முன்னிழலாக இருக்கிறது. இப்பொழுது நான் அந்த சுவற்றை நோக்கி போய்க் கொண்டிருந்தால், நான் என்னை காணாமலே இருந்து நான் என்னுடைய நிழலைத்தான் கண்டிருந்தால், அதை பார்த்து நான் எப்படி காணப்படுவேன் என்ற ஒருவிதமான அபிப்பிராயத்தை உடையவனாய் நான் இருப்பேன். இப்பொழுது நீங்கள் புதிய ஏற்பாடு என்னவென்பதை நீங்கள் அறியாமல் இருந்தால் பழைய ஏற்பாட்டை படியுங்கள், நீங்கள் அதன் நிழலை காண்பீர்கள். புரிகின்றதா? பின்னர் புதிய ஏற்பாடு உள்ளே வருகிற போது நீங்கள் ஏன் நிச்சயமாக இதுதான் அது என்று கூறுவீர்கள். திரும்பி பார்க்கையில் எபிரேயர் புத்தகத்தில் பவுல் அதை விளக்குகிறார். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், நகோமி ரூத்திடம் இப்பொழுது அவன் நம்முடைய உறவின் முறையானாய் இருக்கிறான், அவனிடத்தில் உனக்கு கிருபை கிடைத்ததானால் நீ இழைப்பார்களை கண்டடைவாய் என்றாள்.
ஓ என்ன, நீ கிருபையை கண்டடைந்தால் நீ இழைப்பார்களை கண்டடைவாய்.
போவாஸ் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாக இருந்தான். ஐஸ்வர்யமான மனிதன், எல்லா காரியங்களுக்கும் சுதந்திரவாளி, அறுப்புக்கு எஜமான்.
ஓ என்ன,
எப்படி போவாஸ் அங்கே குதிரை பூட்டிய வண்டியில் சவாரி செய்து கொண்டு வயல்களை சுற்றி கண்ணோட்டம் போட்டபோது அவனுடைய கண்கள் ரூத்தின் மேல் விழுந்தது. அவன் எஜமானாயிருந்தான், அவன் அறுப்பின் எஜமானாயிருந்தான். அவனுடைய பார்வையில் அவள் கிருபையை கண்டடைந்தாள். அதைத்தான் இன்றைக்கு சபையானது செய்கிறது. அறுப்பின் எஜமான் போகும்போது அவர் ஒன்றும் பெரிய கட்டடத்தை, பெரிய உயர் கோபுரங்களை, நன்றாக பயிற்சிக்கப்பட்ட பாடல் குழுக்களை பார்க்கப் போவதில்லை. அவர் தனிப்பட்ட நபர்களை, ஆண்களை பெண்களை, தங்களை அர்ப்பணித்து கிறிஸ்துவுக்காக தெளிவான தீர்மானத்தை எடுத்து அவருடைய சேவைக்கென்று தங்களை தாங்களே பிரதர்ஷி செய்தவர்களைத்தான் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார்.
தேவனே, நான் அதை விசுவாசிக்கிறேன், அதன் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்கிறேன்.
உம்முடைய வார்த்தை எதையாவது கூறும்பொழுது நான் அதனோடு தரித்திருக்கிறேன், அது உம்முடைய வார்த்தையாயிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன் ஒவ்வொரு வார்த்தையையும். அதைத்தான் அவர் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறார், அறுப்பின் எஜமான். அதனால்தான் அவர் பசியாயும் தாகமாயும் இருக்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்க விரும்புகிறார். பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அவர் அந்த சபையை இன்றைக்கு கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது பின்னர் ரூத்
அவமானமான செயலாக இருந்த ஏதோ காரியத்தை செய்யும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டாள். ஆனால் அவளோ அதற்கு மனமுள்ளவளாயிருந்தாள். ஏனென்றால் அவள் அவளுடைய தீர்மானத்தை செய்துவிட்டாள். விசுவாசிக்கு என்ன ஒரு பாவனை, என்ன ஒரு பரிபூர்ணமான பாவனை. பழைய சபையாகிய நகோமி இன்றிரவு நீ அங்கே போ, இது வாக்குத்தத்த காலம் என்றாள். ஓ, என்ன ஒரு அழகான சிந்தனை! இதில் நாம் சரியாக அதிக நேரம் அங்கேயே நிலைத்திருக்க கூடும். நகோமியும் ரூத்தும் வாக்குத்தத்த காலத்திலே சரியாக வந்தார்கள். வாக்குத்தத்த காலம் அப்பத்தின் காலமாயிருக்கிறது. புத்தம் புதிதான அப்பம் கொடுக்கப்படும் காலம். சபை 2000 ஆண்டுகளினூடாக அஞ்ஞான உபதேசங்களிலும் செய்திகளும் இருந்து இந்த கடைசி நாளில் வாக்குத்தத்த காலத்திற்கும் ஜீவியத்தின் புதுமைக்கும் புதிய அப்பத்திற்கும் பரலோகத்திலிருந்து வந்த தேனுக்கும் வந்திருக்கிறது. ரசல் தேன்கூட்டின் அப்பத்தை குறித்து பேசுகிறார். இதுதான் அது, பரலோகத்திலிருந்து வந்த அப்பம். நானே ஜீவ அப்பம். உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்திருந்தும் மறித்தார்கள். ஆனால் நான் தேவனிடத்திலிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கின அப்பமாயிருக்கிறேன். ஒரு மனிதன் இந்த அப்பத்தை புசித்தால் அவன் ஒருபோதும் அறியான். இந்த கடைசி நாட்களில் இங்கே இருக்கின்ற சபையானது சரியாக இப்பொழுது வாக்குத்தத்த காலத்திலே உள்ளே கொண்டுவரப்படுகிறது. ரூத் ஒரு புறஜாதி, புறக்கணிக்கப்பட்டவள், ஓடிப்போனவள், மனவாட்டியாய் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளே கொண்டுவரப்படுகிறாள். கிறிஸ்து சரியாக வாக்குத்தத்த காலத்திலே உள்ளே வருகிறார். அவர் இப்பொழுது உன்னுடைய வஸ்திரத்தை தரித்துக் கொள் என்றார். உன்னுடைய வஸ்திரத்தை உரித்துப் போல் என்றல்ல. இன்றைக்கு எவ்வளவு முரணாயிருக்கிறது! நீ அவரை சந்திக்கப் போகும்பொழுது உன்னுடைய வஸ்திரத்தை உன்மேல் தரித்துக்கொள். அவர் இன்றிரவு வாக்குத்தத்தத்தை தூற்றப் போகிறார். கீழே போய் உன்னுடைய வஸ்திரங்களை உன்மேல் தரித்துக்கொள். அவரை சந்திக்க நீ உன்னை மூடிக்கொள் என்று அவர் கூறினார். இன்றைக்கு அவர்கள் தங்களை மூடிக்கொள்ளாமல் இருக்க விரும்புகிறார்கள். உங்களைத்தானே மூடிக்கொள்ளுங்கள். அங்கே போ, ஏனென்றால் அவன் வாக்குத்தத்தத்தை தூற்றுகிறான். அவன் படுத்திருக்கும் இடத்தை அறிந்து கொள். நீ அதை செய்தாயா? கொல்கதாவின் மேல் அநேக வருடங்களுக்கு முன்னர் அவரை எடுத்துக் கொள்ளும்படியாக அவர் எங்கே அவருடைய ஜீவனை வைத்தார் என்பதை என்னுடைய இதயத்தில் நான் குறித்துக் கொண்டேன். அவன் படுக்கின்ற இடத்தை குறித்துக்கொள். அவர் எங்கே ஜீவனை வைத்தார் என்பதை கவனி. அதைத்தான் ஒவ்வொரு விசுவாசியும் செய்ய வேண்டும். அவர் உனக்காக என்ன செய்தார் என்பதை குறித்துக்கொள். கல்வாரிக்கு விஜயம் என்பது கடந்த ஞாயிற்றுக்கிழமை செய்தியாக இருந்தது. அவர் உனக்காக என்ன செய்தார் என்பதை குறித்துக்கொள். அவன் படுத்திருக்கும் இடத்தை குறித்துக்கொள். அவன் இழைப்பார்படியாய் கீழே படுத்து உறங்கும் பொழுது நீ போய் அவனுடைய பாதத்தை படுத்துக்கொள். அவனுடைய தலைமாட்டில் அல்ல, அவனுடைய காலடியில். தகுதியற்ற நிலை. அவன் போர்த்துக் கொண்டிருக்கும் போர்வையை எடுத்து உன்மேல் போர்த்துக்கொள் என்று கூறினாள். ஓ, உங்களுக்கு அது புரிகின்றதா? ஓ, என்ன, நான் ஒரு மதபரியன் என்று நீங்கள் என்னை நினைக்கலாம் என்று நான் அறிவேன். ஆனால் அது எனக்கு சரியாக பொருந்தும். அந்த தேவனுடைய ஆவி
கல்வாரியில் அவர் எங்கே கடத்தப்படுகிறார் என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். கல்லறையிலே அவர் எங்கே கடத்தப்பட்டார்? கெத்செமனேயில் குறித்துக் கொண்டு அவருடைய பாதத்தண்டை ஊர்ந்து செல்லுங்கள். அங்கே படுத்துக் கொண்டு உங்கள் சுயத்திற்கு மறியுங்கள். அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். அவருடைய அங்கியினால் உங்களை மூடிக்கொள்ளுங்கள். அவள் அங்கி என்று கூறினாள். அவள் அதை அப்படி அழைத்தாள். நீர் என்ன கூறுகிறீரோ அதை நான் செய்வேன் என்று ரூத் கூறினாள். ஒரு விசுவாசிக்கு ஓ, என்ன ஒரு தெளிவான தீர்மானம்! வேதம் என்ன கூறுகிறதோ அதை நான் செய்வேன். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறது. நான் அதை செய்வேன். அது நீங்கள் உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று அது கூறினால் நான் அதை செய்வேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று அது கூறினால் அது என்னவெல்லாம் கூறியுள்ளதோ, எனக்கு அது என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகிறதோ நான் அதை செய்வேன். பாருங்கள், சபையானது அதனுடைய கட்டளைகளை வார்த்தையிலிருந்து எடுத்துக் கொள்கிறது. அவள் படுத்துக் கொண்டாள். இப்பொழுது நினைவிருக்கட்டும், ஒரு வாலிபமான விதவையான ஸ்திரீக்கு இந்த மனிதனுடைய பக்கத்தில் பாதத்தண்டை போய் படுப்பது என்பது ஒரு அவமானமாயிருந்தது. வெளியுலகத்திற்கு ஒரு அவமானம். ஓ, உங்களால் அதை பொறுத்துக் கொள்ள முடியுமா? இதோ அது இருக்கிறது. பாருங்கள் பாருங்கள், இதுதான் காரியம். சபையாகிய வாலிபஸ்திரி, வாலிப மனிதன், வயல் சென்றவர்களோ அல்லது வாலிபமோ, உலகத்தில் இருந்து தங்களை வேறுபடுத்திக் கொண்டு அவர்களை ஒரு ஸ்தானத்திற்குள், பரிசுத்த ஆவியின் ராஜ்யத்திற்குள் வரும்படியாக கேட்டுக் கொள்ளப்படுவது, அது உலகத்திற்கு ஒரு அவமானமாக இருக்கிறது. அவர்களுடைய சொந்த இருதயத்தில் அதெல்லாம் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் உலகத்திற்கு அவர்கள் ஒரு மதவெறியர்களாக ஆனார்கள். ஆனால் ஒரு பரிசுத்த உருளையாய் அல்லது அந்த விதமான ஏதோ ஒரு கருத்துள்ளவர்களாக, ஏதோ அவமானம் உள்ள பெயருள்ளவர்களாக ஆனார்கள். ஆனால் சபையோ அந்த விதமாக அசைக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. அந்த இடத்தை குறித்துக் கொண்டு அங்கே போய் படுத்துக் கொள்ள சித்தமுள்ளவர்களாக இருக்கிறீர்களா?
உலகம் உங்களை அவர்கள் விரும்புகிறபடி என்ன வேண்டுமானாலும் அடைக்கட்டும். அந்த பழைய பாடல் வழக்கமாக பாடப்படுகிறது. நான் இயேசுவுடன் தனியாக நடக்க துவங்கியிருக்கிறேன். பாருங்கள், யாக்கோவை போன்று ஒரு தலையணைக்கு ஒரு கல்லை வைத்துக்கொள். நிந்திக்கப்பட்ட கர்த்தருடைய சிலருடன் அந்த பாதையை நான் எடுத்துக் கொள்ளுவேன். நான் இயேசுவுடன் துவங்கியிருக்கிறேன், நான் நேராக போய்கொண்டிருக்கிறேன். அதுதான் அது. மற்றவர்கள் என்ன செய்தாலும் அக்கறை இல்லை, நான் கிரயத்தை செலுத்துவேன். அது அவமானமாயிருந்தாலும், அது வீட்டை இழக்க நேரிட்டாலும், குடும்பத்தை இழக்க நேரிட்டாலும், உங்களுடைய எல்லா கூட்டாளிகளையும் இழக்க நேரிட்டாலும், பெண் சிநேகிதரை இழக்க நேரிட்டாலும், ஆண் சிநேகிதர்களை இழக்க நேரிட்டாலும், அது என்னவாயிருந்தாலும் நான் தன்னந்தறியாய் செல்வேன். நான் அந்த வழியை எடுத்துக் கொள்ளுவேன். என்னுடைய அயலான் என்னை ஒரு பரிசுத்த உருளை, ஒரு பெந்தேகோஸ்தே அல்லது ஒரு மதவரியன் என்று கூறினாலும், அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. அது எனக்கு ஒரு சிறு வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது. நான் உள்ளாக துவங்கியிருக்கிறேன். நான் என்னுடைய தீர்மானத்தை தெளிவாக எடுத்திருக்கிறேன். நான் நேராக போய்கொண்டே இருக்கிறேன். இப்பொழுது வயல்களில் அவைகளை பொறுக்கிறதிலிருந்து ஏற்பட்ட களைப்பிற்கு அவன் ஒருவன் மாத்திரமே அவளுக்கு இழைப்பாறுதலை கொடுக்க முடிந்தவனாயிருந்தான். ஓ போவாஸ், அவளை அவன் வயல்வெளியில் கண்டபோது அது அவ்வளவு இனிமையாயிருந்தது. என்னால் இதை தவறவிட முடியாது. போவாஸ் அவளை வயல்வெளியில் கண்டான். அவன், இங்கே பார் என்றான். அவன், நீ யார் என்றான். அவள், என் பெயர் ரூத் என்றாள். அவன், ஓ, எங்களோடு தங்கியிருக்க வந்த மோவாபியலா என்றான். அவள், ஆம் என்றாள். நான் உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றான். நீ இன்னொரு வயல்களுக்கு போக வேண்டாம் என்றான். ஆ, நான் அதை விரும்புகிறேன். ஊழியத்தில் தாபத்துவங்காதே, சரியாக இங்கே என்னுடைய வயலிலே இரு, என்னுடையதோடு இரு என்றான். அவன் அவளை நேசித்தான். இங்கேயே இரு, என்னோடு இரு. இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு ஓடி போகாதே, இங்கேயே இரு. நீ செய்தியை விசுவாசித்தால் அதிலேயே நிலைத்திரு. புரிகிறதா? கிரயம் என்னவாயிருந்தாலும் அதனோடு கூட இரு, தொடர்ந்து போ. அதன் அர்த்தம், இதை, அதை அல்லது மற்றதை தியாகம் செய். நான் குடிப்பதை நிறுத்த வேண்டும். என்னுடைய திருடுதலை, பொய் சொல்லுதலை நான் விட வேண்டும். நான் அதனோடு கூடவே இருக்கப் போகிறேன் என்பதாகும். புரிகிறதா? அது மீண்டும் கூறப்பட்டது. அவன், இப்பொழுது அவர்கள் உன்னை தொந்தரவு செய்யப் போவதில்லை, ஏனென்றால் உன்னை அவமரியாதை செய்யக்கூடாது என்று வாலிபர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்றான். ஆமென். அவனுடைய பாதுகாப்பை அதை நான் விரும்புகிறேன். யார் அதை சொன்னது? அறுப்பின் எஜமான். ஜாக்கிரதையாயிருங்கள். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும், என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். சரிதானே? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடல் உண்டாக்குகிறவன் இவனோ, அவருடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆடத்திலே அவனை ஆழ்த்துகிறது அவருக்கு நலமாயிருக்கும். சரிதானே? அவர்களுக்கு எவ்வித இடலையும் உண்டாக்காதீர்கள். உன்னை தொழாதபடிக்கு அவர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். ஓ, அந்த உலகத்தை கவனியுங்கள். அது ஒரு துன்புறுத்துபவனாயிருக்கிறது. அவர்களுடைய வேலையானது வந்து கொண்டிருக்கிறது. பின்னர் அவன் அந்த வாலிபனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் சென்றான். அவன், இப்பொழுது அவள் ஜீவனத்திற்காக பொறிக்கொண்டிருக்கிறாள். இப்பொழுது அறிக்கிறவர்களாகிய உங்களை, வேறு வார்த்தைகளில் கூறினால் தூதர்களே, உங்களைத்தான் நான் வேண்டுகிறேன். அதுவாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். தூதர்களாகிய உங்களைத்தான், அறுவடையாளர்களே, உங்களைத்தான். ஒவ்வொரு முறையும் எப்பொழுதாவது ஒரு கைப்பிடியை வேண்டுமென்றே சிந்திவிடுங்கள். ஓஹோ, அவைகள் எல்லாம் அவளை களைப்பாக்கப்படி விடாத செய்யுங்கள். ஆனால் எப்பொழுதாவது ஒரு முறை அவள் ஒரு நல்ல செய்தியை கேட்கட்டும். எப்பொழுதாவது ஒரு முறை பரிசுத்த ஆவியின் ஒரு நல்ல வல்லமை அவளை மூடி, இன்னமும் நான் அங்கிருக்கிறேன் என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படியாக செய்யட்டும். அவள் மத்தியில் ஏதோ ஒரு விதமான சுகமளித்தலை செய்யுங்கள். ஏதாவது ஒரு விதமான ஒரு அடையாளம் அல்லது ஒரு அற்புதம் காட்டுங்கள். அதனால் நான் அவள் மத்தியில் இருக்கிறேன் என்பதை அவள் அறிந்து கொள்வாள். அதுதான் அது. கை நிறைய அவைகள் கிடைக்கும்படியாய் நீங்கள் விரும்புகிறது இல்லையா? இந்த காலையில் நாம் கண்டடைவோம் என்று நான் நம்பிக்கையா இருக்கிறேன். நீங்களும் தானே? ஒரு கை நிறைய புத்தம் புதியதான வார்கோதுமை. அவர் வழக்கமாக செய்கின்ற ஏதோ காரியத்தை கர்த்தாவே செய்யும். ஏதோ காரியத்தை அவர் செய்கிறார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் அறுப்பின் எஜமானாயிருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே கை நிறைய சிந்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த கூட்டத்திற்கு இந்த காலையில் தூதர்களை போகும்படி நான் கட்டளையிடுகிறேன். அவர்கள் குறிப்பிட்ட காரியத்தை, ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி நான் விரும்புகிறேன். நான் அவர்களுக்கு கட்டளையிடுகிறேன், அவர்கள் செய்வார்கள். ஓ என்னே, இப்பொழுது இங்கே அவமானமான ஒரு பகுதியை அவள் ஏற்க வேண்டியதாயிருந்தது. கீழே படுத்துக் கொள்ள அவளை யாரும் என்ன வேண்டுமானும் அழைத்திருக்க கூடும். உங்களுக்கு தெரியுமா, அவளை ஒரு விபச்சாரி என்று அழைத்திருக்க கூடும். அவள் ஒரு துர்க்கித்தியுள்ள ஸ்திரீ என்று கூட அழைத்திருக்க கூடும். இருந்தாலும் அவள் அப்படிப்பட்டவளாக இல்லாதிருந்தாள். அவள் சரியாக அவளுக்கு அளிக்கப்பட்டிருந்த கட்டளைகளை பின்பற்றிக் கொண்டிருந்தாள். எனவே அவள் போய் அவன் மேல் இருந்த அந்த போர்வையினால் தன்னையே போத்திக் கொண்டாள். அவள் எங்கே சென்றாள்? கல்லறைக்கு சென்றாள். அவள் எங்கே சென்றாள்? அவன் இளைப்பாறிக் கொண்டிருந்த இடத்திற்கு. அங்கேதான் நான் அதை கண்டேன். என் மீட்பர் மறித்த குருசின் கீழ் நான் அங்கேதான் பாபத்திலிருந்து சுத்திகரிப்புக்காக நான் கதறினேன். அங்கேதான் ரத்தமானதன் இருதயத்தில் பூசப்பட்டது. இம்மானுவேலின் நரம்புகளில் இருந்து எடுக்கப்பட்ட ரத்தத்தால் நிறைந்த ஒரு ஊற்று அங்கே உண்டு. அங்கே பாவிகள் அந்த ஊற்றுக்கடியில் மூழ்கி அவருடைய எல்லா கரைகளையும் போக்குகின்றனர். அவரை கிடத்தின இடத்தை கூர்ந்து கவனித்து அங்கே அவரோடு படுத்துக் கொள்ளுங்கள். நான் கடந்த ஞாயிறு கூறினது போன்று இந்த காலையில் நீங்கள் கல்வாரிக்கு போக ஆயத்தமா இருக்கிறீர்களா? உங்களுடைய ஜீவியத்தில் இந்த இடத்தை நீங்கள் குறித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஏற்றுமானவர் சிறுநில அறியப்பட்ட இடத்துக்கு நீங்கள் உங்களை கொண்டு போக வந்திருக்கிறீர்களா? ஓ, நாங்கள் அதை பாராட்டுகிறோம். ஆனால் இன்றைக்கு சிலுவை மரணத்து குறித்து என்ன? பரிசுத்த உருளை ஒரு மார்க்க மதபரியன் அல்லது என்னவாயிருந்தாலும் எந்த கிரயமாயிருந்தாலும் அந்த அவமரியாதை உள்ள பெயருடன் அந்த வழியை எடுத்துக் கொள்ள நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? அந்த இடத்தை நீங்கள் குறித்துக் கொண்டீர்களா? அதனால் நீங்கள் அங்கே சென்று அவரோடு படுத்துக் கொண்டு கர்த்தாவே இதோ நான் இருக்கிறேன் என்று கூறுவீர்களா? அவர் மேலிருந்த அதே போர்வையை இழுத்து உங்கள் மேல் விரித்துக் கொள்ளுங்கள். ஒரு சமயம் ஒரு ஸ்திரீயானவள் நம்முடைய கர்த்தரிடம், கர்த்தாவே, என் இரண்டு குமாரர்களில் ஒருவன் உடைய வலது பாரசத்திலும் ஒருவன் உம்முடைய இடது பாரசத்திலும் உட்காரும்படி அருள் செய்யும் என்றாள். அதற்கு அவர், நான் குடிக்கும் பாத்திரத்தை உங்களால் குடிக்க முடியுமா என்றார். அது கசப்பான துன்புறுத்தலாயிருக்கிறது. அதற்கு அவள், ஆம் என்றாள். நான் பெறும் ஸ்தானத்தை உங்களால் பெறக்கூடுமா என்றார். கீழே படுத்துக் கொண்டு அதே போர்வையை இழுத்து அவள் மேல் போத்திக் கொண்டாள். எலியா மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டான். எலியா தன்மேலிருந்த அதே போர்வையை எலிசா போர்த்துக் கொண்டு அவருடைய ஆவின் ரெட்டிப்பான பங்கை பெரும்படியாக தூக்கி எறிந்தான். அதே காரியம், சரியாக ரெட்டிப்பான பங்கு, அதே வல்லமை, அதிகமாக அல்ல, அதற்கு மேல் மகத்தானதும் அல்ல, சரியாக அதன் ரெட்டிப்பான பங்கு. மோசேயை போன்று அவன் களைத்துப் போயிருந்த போது அவனுடைய மாமனார் அவனிடத்தில், நீ அதிக களை புற்றிருக்கிறாய், தேவன் உன்னுடைய ஆவியை எடுத்து அதை மற்றவர்கள் மேல் வைக்கும்படி ஜபித்துக்கொள் என்று கூறினார். அவன் ஜபித்தான். அவர் அந்த ஆவியை எடுத்து அதை மற்ற 70 பேர்கள் மேல் வைத்தார். 70 பேரும் தீர்க்க தரிசனம் உரைக்க துவங்கினர். அவர்கள் ஒன்றும் அதிகமான வல்லமையை பெற்றுக் கொள்ளவில்லை. அவர்களுக்கு அதிக ஆட்கள் இருந்தனர், அவ்வளவுதான். அதே காரியம், வெறுமன அதிகமான ஆட்கள் இருந்தனர். இன்றைக்கு அந்த விதமாகத்தான் அது இருக்கிறது. ஒரு மனிதன் அது செய்ய முடியாது. தேவன் அவருடைய கருவியை எல்லா இடத்திலும் கிரியை செய்யும்படி வைத்துள்ளார். ஆனால் அது அதே வல்லமை, அதே அதிகாரமாய், அதே பரிசுத்த ஆவியாய், அதே இயேசுவாய் இருக்கிறது. இப்பொழுது அவள் தனக்குத்தானே வைத்த பொழுது அந்த போர்வையை பரிசுத்த ஆவியை எடுத்துக் கொண்டாள். அவர் எங்கே இளைப்பாறும்படி வைக்கப்பட்டார், அவர் எங்கே மரித்தார் என்ற இடத்தை குறித்துக் கொண்டாள். பின்னர் அவள் கீழே படுத்துக் கொண்டு அவன் மேலிருந்து அதே போர்வை எடுத்து அதை இழுத்து அவள் மேல் போர்த்திக் கொண்டாள். அந்த மனிதன் விழித்திருந்து, யார் எங்கே என்றான். அதற்கு அவள், நான் ரூத், மோவாபியலான உமது அடியாள் என்றாள். அவன் எழும்பிவிட்டான். அவன், நீ ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று அறிந்து உணர்ந்து கொண்டேன் என்றான். ஆமேன். ஓஹோ, அது உங்களுடைய ஆத்மாவினுடைய சிறிது நடுக்கத்தை சற்று உண்டாக்கவில்லையா? நீ ஒரு குணசாலியான ஸ்திரீ என்றான். அவள் என்ன மறு உத்தரவு அருளினாள்? ஆனால் நீரோ ஒரு நெருங்கின இனத்தானாக இருக்கிறீர் என்றாள். ஆமேன். நீ ஒரு நெருங்கின இனத்தான். நீர் எனக்காக செய்ய முடியும், நீர் என்னை இழைப்பாற செய்ய முடியும். நான் இங்கே வந்து இங்கே படுத்தேன். ஒரு முறைகேடான ஸ்திரீ என்பதனால் அல்ல, ஒரு பெரிய காரியத்தை காண்பிக்கும்படியாய் நான் இங்கு வந்து படுக்கவில்லை. என்னால் பாஷைகளில் பேச முடியும் என்று ஜனங்களுக்கு காட்டும்படியாய் அல்ல, நான் ஆவியில் நடமாட முடியும் என்று ஜனங்களுக்கு காட்டும்படியாய் அல்ல, என்னால் சத்தமிட முடியும் என்பதை ஜனங்களுக்கு காட்டும்படியாய் அல்ல. ஆனால் நான் இங்கே வந்தேன் என்றால் நீர் ஒரு நெருங்கின இனத்தான். என்னால் பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்பதை காட்டும்படியாக அல்ல, ஆனால் நீர் என்னுடைய நெருங்கின உறவு முறையான், நீர் நெருங்கிற உறவு முறையான் என்ற காரணத்தினால் நான் வந்திருக்கிறேன். என்னை மீட்க முடிந்த ஒருவர் நீர் மாத்திரமே. சபைக்கு கிறிஸ்துவுக்கும் மனம் மாறினவனின் நடத்தையை பார்த்தீர்களா? புரிகின்றதா? நீர் என்னுடைய நெருங்கின உறவின் உரையான். அதற்கு அவன், நீ ஒரு நற்குணசாலியான ஸ்திரீ, நான் உன்னுடைய நெருங்கின உறவு முறையான், இப்பொழுது உன்னை பார்த்துக்கொள், காலை வரை இங்கேயே படுத்திரு என்றார். அந்த போர்வையில் உன்னை வெறுமன மூடிக்கொள், நான் உன்னுடைய நெருங்கின உறவு முறையான், காலை வரை அங்கேயே படுத்திருந்து இழைப்பாரு. ஆமேன், ஆமேன். நான் உன்னுடைய நெருங்கின உறவின் முறையான், இழைப்பாரு. ஆமேன். காலை வந்தபொழுது பொழுது விடுவதற்கு முன்னரே அவள் ஒரு பெரிய குவியல் வார்கோதுமையை திரட்டிக் கொண்டாள். அது 6 படிகள் இருந்தன என்று நான் நினைக்கிறேன். அதை அவளுடைய போர்வையில் வைத்து வீட்டிற்கு கொண்டு போனாள். நகோமி அவளை பார்த்து, என் மகளே என்றாள், நீங்கள் பலிபீடத்திலிருந்து எழுந்திய பிறகு திரும்பி போனீர்கள். அம்மா, இப்போது என்ன நடக்கப் போகிறது? இப்போது என்ன சம்பவிக்கப் போகிறது? ஆமேன், இளைப்பாறுதல். ஆமேன், இளைப்பாறுதல். ரூத் ஏனென்றால் மீட்பின் முழு கிரயத்தையும் அவன் செலுத்தும் மட்டும் அவன் இளைப்பாற மாட்டான். ஆமேன், ஆமேன். சரியாக அங்கேதான் நான் நிற்கிறேன். ஆமேன். உன்னை மீட்டுக் கொள்வதற்கான
மீட்பின் முழு கிரகத்தையும் அவன் செலுத்தி தீரும். மட்டும் நீ இழந்து போன எல்லாவற்றையும் உனக்கிருந்த எல்லாவற்றையும் மீட்டுக் கொள்ளும் மட்டும் அவன் இழைப்பார மாட்டான். இப்பொழுது ஆராதனையின் முடிவிற்கு நெருக்கமாக நாம் வந்து கொண்டிருக்கையில் மீட்பின் பிரமாணத்தை நினைவு கொள்ளுங்கள். எல்லா மீட்பின் பிரமாணமும் இதுவாகத்தான் இருக்கிறது. அதாவது, இழந்து போன ஒரு சொத்தை ஒரு மனிதன் மீட்டுக் கொள்வதற்கு முன்னர் அவன் நெருங்கின உறவின் முறையானாக இருக்க வேண்டும். அடுத்த காரியம், அவன் ஒரு நேர்மையான மனிதனாக இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு ஒரு நீதியுள்ள மனிதனாக இருக்க வேண்டும். பின்னர் அதை செய்வதற்கான போதிய பணத்தகுதியை பெற்றவனாக இருக்க வேண்டும். பின்னர் அவர் அதை செய்தார் என்பதற்கு அவன் ஒரு பகிரங்க சாட்சியை உண்டு பண்ண வேண்டும். அது முதற்கொண்டு அது அவனுடைய சொத்தாகிறது. எனவே இப்பொழுது பாருங்கள், போவாஸ் கிறிஸ்துவுக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறான். இப்பொழுது ரூத் சபைக்கு விசுவாசிக்கு பிரதிநிதித்துவமாயிருக்கிறாள். இப்பொழுது தேவன் பழைய ஏற்பாட்டில் இழந்து போனதை மீட்க அவர் வரக்கூடிய ஒரே வழி தேவன் மனிதனுக்கு நெருங்கின உறவு முறையானாக வர வேண்டியிருந்தது. அவர்களில் ஒருவராக இருப்பதற்கு மனிதனுக்கு தேவன் நெருங்கின இனத்தானாக ஆக முடிந்ததே அந்த ஒரே வழி. ஆமென். தெய்வத்துவத்தில் மூன்று தனிப்பட்ட நபர்கள் என்பதன் பேரிலும் அல்லது மற்ற திருத்துவ போதகளோடும் பில்லி கிரஹாமோடும் நான் வித்தியாசப்படுகிறேன். உண்மையிலேயே நான் திருத்துவத்தை நம்புகிறேன். ஆனால் அவர்கள் மூன்று நபர்களாய் இருக்கிறார்கள் என்ற அந்த விதத்தில் அல்ல. அவர்கள் ஒருவரே. அங்கே அந்த கதை மட்டுமே, வேறொன்றுமில்லை. அதுவே அதை நிரூபிக்கும். தேவன் மனிதரானார். அவர் நெருங்கிற உறவு முறையானாக வேண்டியிருந்தது. அவர் தேவனாயும் நாம் பாவிகளாயும் அவருடைய சிருஷ்டிப்பின் சிருஷ்டிகளாயும் அவருடைய சிருஷ்டிப்பின் சிருஷ்டிக்கப்பட்ட ஜீவன்களாயும் இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் அங்கே நெருங்கிற உறவு முறையாளர்களாய் இருக்க முடியாது. எனவே மனிதன் தேவனாயிருக்கும்படி தேவனாகும்படி தேவன் மனிதனானார். ஆமென். நாம் மனிதர்களாய் பாவிகளாயிருக்கிறோம். தேவன் ஒரு பாவியாக ஆனார். நம்முடைய பாவங்களை அவர் மேல் எடுத்துக்கொண்டார். பாவம் அறியாதவராயிருந்தார். இருந்த போதிலும் ஒரு பாவியாயிருந்தார். ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் வைக்கப்பட்டது. நான் அவராகும்படி அவர் என்னை போன்றானார். புரிகின்றதா? நான் ஒரு தேவகுமாரனாகும்படிக்கு அவர் ஒரு பாவியாக ஆனார். நீ ஒரு தேவகுமாரனாகும்படிக்கு அவர் ஒரு பாவியாக ஆனார். இப்பொழுது நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்தினரும் ஆயிருக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒரு ஸ்திரீனிடத்தில் பிறந்து நம்முடைய மாமிச சாயல் அவர் எடுத்துக்கொண்ட பொழுது தேவன் உறவு முறையானாக்கப்பட்டார். தேவன் இன்னொரு நபர் அல்ல, தேவன் தாமே. 1 தீமோத்தேயு 3:16 கூறியிருக்கிறது, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி வார்த்தை மானிட வர்க்கமாக்கப்பட்டு ஒரு உறவின் முறையானாக ஆனது. அவர் ஒரு மனிதனானார். ஓ, அவருடைய மரணத்தின் மூலமாக நான் ஜீவனாக பொருட்டு அவர் மரணமானார். அவருடைய நீதியின் மூலமாக நான் ஜீவனை உடையவனாக இருக்கும் பொருட்டு அவர் ஒரு பாவியாக ஆனார். அவருடைய ஏழ்மையின் மூலமாக நான் ஐஸ்வர்யவானாக பொருட்டு அவர் தரித்திரராக ஆனார். அவருடைய கிருபையின் மூலமாக அவர் என்னவாக இருக்கிறாரோ அதேவாக நானாக பொருட்டு நான் என்னவாக இருந்தேனோ அதுவாக அவரானார். ஓ என்னே, அதன் பிறகு தேவனுடைய வல்லமை குறித்து பேசுங்கள். இப்பொழுது அவைகள் சரியாக வேத வார்த்தைகளின்படியாக இருக்கிறது. அதைத்தான் வேதம் கூறியுள்ளது. நாம் அந்த வண்ணமாக இருக்கும்படி பாவிகளாகவும் அந்நியர்களாயும் தேவனிடத்திலிருந்து தூரமாயும் இருந்த நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும் பொருட்டு பணிவிடைக்காரர்களாய் அல்ல, நாம் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக பொருட்டு பிதாவானவர் நம்மேல் புரிந்த அன்பு என்ன அன்பாக இருக்க வேண்டும்? புறஜாதியார் சபை ஒருபோதும் ஒரு வேலைக்காரராயிருக்கிறதில்லை. இல்லையா? புறஜாதி சபையானது குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறது. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒருபாலின் கூட்டமாயிருந்து திரும்பி போய்விட்டவர்களாயிருந்தால் என்னவாயிருப்பீர்கள்? ஆனால் நீங்கள் பரிசுத்த ஆவியினூடாக சென்றிருப்பீர்களானால் நீங்கள் குமாரர்களும் குமாரத்திகளுமாய் ஆகியிருப்பீர்கள். இப்பொழுது குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். தேவனுக்கு முன்பாக அதிக வல்லமை உள்ளவர்கள் யார்? ஒரு தூதன் என்றால் என்ன? ஒரு தூதன் ஒரு வேலைக்காரனாக இருக்கிறான். அது சரிதானே? அவர்கள் அவருடைய ஊழியக்காரர்கள். நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள்? அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறீர்கள். பரலோகத்தில் யாருக்கு அதிக வல்லமை இருக்கிறது? அப்படியானால் கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு பாவிக்கா அல்லது அவருடைய வலது பாரிசத்தில் நின்று கொண்டிருக்கும் ஒரு பிரதான தூதனுக்கா? கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட பாவிக்கு பாவமில்லாமல் அவர் பக்கத்தில் பரலோகத்தில் நின்று கொண்டிருக்கும் பிரதான தூதரை காட்டிலும் அதிகமான வல்லமை உண்டாயிருக்கிறது. ஏனென்றால் அவர் ஒரு குமாரனாயிருக்கிறார். உண்மையிலேயே ஒரு வேலைக்காரனை காட்டிலும் குமாரனுக்கு அதிக அதிகாரம் உண்டு.
ஓ, நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகிறோம். நாம் அநேக சமயங்களில் நாம் என்னவாக ஆக்கப்பட்டு நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து போகிறோம். நாம் என்னவாக இருக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆன பிறகு நாம் எப்படி இங்கே வந்தோம் என்பதை நாம் மறந்து போகிறோம்.
தேவன் தம்மை தாமே, ஓ ஆதாமின் விழுந்து போன சந்ததிக்கு பிதாவானவர் என்ன விலையேறப்பட்ட அன்பை கொடுத்தார். அவருடைய ஒரே பேரான குமாரனை பாடுபடும்படி கொடுத்து அவருடைய கிருபையினால் நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் எப்படியா எப்போது அறிந்திருக்கிறோம். பிளவுண்ட கற்பாறைகளும் இரண்டு ஆகாயத்தின் மத்தியிலும் என்னுடைய இரட்சகர் அவருடைய தலையை சாய்த்து மறித்தார். பரலோகத்தின் சந்தோஷத்திற்கும் முடிவில்லாத நாளுக்கும் கிழிக்கப்பட்ட திரையானது வழியை வெளிப்படுத்தினது. திடமான பாறையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நிற்கிறேன். மற்றெல்லா நிலங்களும் அறிந்து போகும் மனநிலையாகும். அற்புதமான சிலுவை நான் ஆராய்ந்து பார்க்கையில் அதன் மேல்தான் மகிமையின் ராஜகுமாரன் மரித்தார். என் பாவங்கள் அத்தனையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அது உண்மை. ஒருவர் கூறினார், ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார், மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார், அடக்கமண்டப்படும் போது என் பாவங்களை அவர் தூர சுமந்து சென்றார், எழுந்தபோது இலவசமாக என்னென்றைக்குமாய் அவர் நீதிமானாக்கிறார் என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓ மகிமையான நாள். அதுவே சபையின் கருத்தாகும். அதுவே அதன் எதிர்பார்க்குதலாயிருக்கிறது. அதுவே அதனுடைய இருதயமாயிருக்கிறது. ஆதாமின் இறந்து போன சந்ததியை மீட்டுக் கொள்ளும்படியாக இந்த பூமியானது இந்த இரத்தான் மீட்பின் ரத்தத்தால் குளிப்பாட்டப்பட்டிருக்கிறது. கவனியுங்கள், இதோ அவர் இருக்கிறார், ஒரு இரத்தான் மீட்பர். இப்பொழுது முதலாவது காரியம், அவர் ஒரு தகுதியுள்ள மனிதனாய் இருந்திருக்க வேண்டும். கிறிஸ்துவை காட்டிலும் இயேசுவை காட்டிலும் அதிக தகுதியுள்ள வேறு யாராவது இருக்கிறார்களா? பின்னர் இன்னொரு காரியம், அவர் அந்த பணத்தை உடையவராயிருந்திருக்க வேண்டும். அவர் அதை செய்யக்கூடிய திறமை உள்ளவராயிருக்க வேண்டும். பரலோகங்கள் அவருக்கு சொந்தமானவை. அவர் செய்தபோது அவர் நிரூபித்தார். அவரால் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து 5000 பேர்களுக்கு போஷிக்க முடிந்தது. பின்னர் 5 கூடைகள் நிறைய துணிக்கைகளை எடுத்தனர். அவர் ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீரை வெளியே எடுத்து அதை திராட்சரசமாக மாற்றினார். அவரால் சமுத்திரத்திலிருந்து ஒரு மீனை எடுத்து அதன் வாயிலிருந்து பொன் நாணயங்களை எடுக்க முடிந்தது. ஆமென். ஆனால் அவர் ஒரு தரித்திரனானார். அவருடைய தலையை சாய்க்க அவருக்கு ஒரு இடமில்லை. ஒரு இரத்தானாக ஆனார். ஐஸ்வர்யவான்களுக்கு அவர் ஒரு இரத்தானாகவில்லை, எல்லா மனிதருக்கும் இரத்தானாக ஆனார். அவர் ஒரு மீட்பரின் ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். அதன் பின்னர் அவர் என்ன செய்ய வேண்டியதாயிருந்தது? அதன் பிறகு அவர் ஒரு பகிரங்க அறிக்கை செய்ய வேண்டியதாயிருந்தது. அடுத்த காலையில் ரூத் சொன்னால், இல்லை நகோமி, ரூத் இழைப்பாரு. இப்பொழுது எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும், ஏனென்றால் நீ அவருடைய பார்வையில் கிருபை பெற்றிருக்கிறாய் என்றாள். தேவனே, நான் அதை செய்யட்டும், அவருடைய பார்வையில் நான் கிருபையை பெற்றுக் கொள்ளட்டும். பின்னர் காலை விடியும் பொழுது, தேவைய காலம் முழங்கும் பொழுது, இனி காலம் செல்லாது, பொழுது விடிந்து நித்தியமாக பிரகாசமாகவும் நன்றாயும் இருக்கும். அப்பொழுது பூமியின் மேல் ரட்சிக்கப்பட்டவர்கள் அக்கறையில் ஒன்றாக சேர்க்கப்படுவார்கள். பெயர் பட்டியல் வாசிக்கப்படுகையில் அக்கறையில் நான் அங்கே இருப்பேன். இப்பொழுது இளைப்பாறிக்கொண்டு முழு மீட்பிற்காக காத்துக் கொண்டிருக்கிறேன். கவனியுங்கள், இப்பொழுது நான் அதை அதனுடைய அந்த அச்சாரத்தையுடன் இருக்கிறேன். நான் ஒரு போர்வை நிறைய வார்கோதுமையை வீட்டிற்கு கொண்டு சென்றேன். நான் அங்கு அடைந்தேன். அவர் அதை அவளுக்கு கொடுத்தார், அதை அளந்து கொடுத்தார். 6 படிகள். 6 அர்த்தம், 6000 ஆண்டுகளாக இந்த உலகம் உள்ளதை குறிக்கிறது. மனிதனுடைய நாள் 6 இருக்கிறது. மனிதன் 6 நாளில் சிருஷ்டிக்கப்பட்டான். 6000 ஆண்டுகளாக உலகமானது சிருஷ்டிக்கப்பட்டது. 7000 தேவன் இளைப்பாறினார். தேவனுடைய வல்லமையான இந்த வார்கோதுமை அப்பங்களால் சபையானது பாவத்தை எதிர்த்து 6000 வருடங்கள் போராடும். பின்னர் நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளாக செல்லும். உண்மை, இளைப்பாறுதல், காத்திருத்தல், முழு மீட்பின் நாள் வரைக்குமாய் அவள் தாங்குவதற்காக 6 அருமையான வார்கோதுமையை அவன் அங்கே உள்ளே போட்டான். அதை அனுபவிக்க நான் மிகவும் சந்தோஷமாயிருக்கிறேன். இப்பொழுது வேகமாக அதன் முடிவுக்கு நாம் போவோம். இப்பொழுது நாம் கண்டறிவது, அடுத்த நாள் காலை அவள் விழித்தபோது அவள் சந்தோஷமாய் காத்துக் கொண்டிருந்தாள். அந்த மனிதன் வந்தான். அவன் சென்றான். உண்மையாகவே அந்த பெண்ணின் மேல் முதல் உரிமை இருந்த இன்னொரு இனத்தானை அவன் உடையவனாயிருந்தான். அதை எடுக்க எனக்கு நேரம் இருக்குமா? அல்லது ஒரு நிமிஷம், எப்படி இருந்தாலும் நாம் அதனுடைய பகுதியை பார்ப்போம்.
ஊமையுள்ள அந்த அடுத்த ஒருவன், உங்கள் பேரில் உரிமை இருந்த அவன் சாத்தானாயிருந்தான். ஏனென்றால் நீங்கள் பாவம் செய்திருந்தீர்கள். முதலாவதாக நீங்கள் அவருக்குத்தான் சொந்தமாயிருந்தீர்கள். ஏனென்றால் நீங்கள் அவருடைய சொத்தாக இருக்கிறீர்கள். ஏனென்றால் நீங்கள் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் இவ்வுலகத்தில் வந்தீர்கள். அவனால் அதை மீட்டுக் கொள்ள முடியவில்லை. புரிகின்றதா? அவனால் அதை மீட்டுக் கொள்ள முடியவில்லை. எனவே கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை எடுத்து போடும்படியாய், நம்மை மீட்கும்படியாய் மனிதனாக ஆக்கப்பட்டார். நீங்கள் அதை காண்கிறீர்களா? அடுத்த மனிதனால் அதை செய்ய முடியவில்லை. பிசாசினால் பாவங்களுக்காக மறிக்க முடியவில்லை. ஏனென்றால் பாவத்தை உண்டாக்கின தாறுமாறாக்கியவனாக அவன் இருந்தான். புரிகின்றதா? அவனால் முடியாது. அவனுடைய சுதந்திரத்தை அவன் முழுவதும் பாழ்படுத்திக் கொள்ளுவான். அந்த மற்றொரு நபர் சாத்தான் அவனுடையதை முழுவதும் பாழ்படுத்தி விடுவான். ஏனென்றால் அவன் ஒரு பிசாசாயிருக்கிறான். முதலாவது பிசாசை, அந்த பிசாசை எடுத்து போட அவன் மற்றொரு பிசாசாக ஆக முடியாது. அவனால் பாவமாக ஆக முடியாது. ஏனென்றால் அவன் ஏற்கனவே பாவமாக இருந்தான். ஆனால் கிறிஸ்துவோ பாவமற்றவராக இருந்து ஒரு பாவியாக ஆனார். அவரால் நம்மை மீட்க முடிந்தது. அல்லேலூயா! நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றால் திரும்ப கொண்டு வரப்படுதல் என்பதாகும். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே அடுத்த காலையில் பின்னர் அவன் ஒரு பகிரங்க அறிக்கையை செய்ய வேண்டியவனாயிருந்தான். அவன் போய் மூப்பர்களுக்கு முன்பாக இந்த மனிதனை வாசலில் சந்தித்தான். அது ஒரு பொதுவான இடமாக இருந்திருக்க வேண்டும். அவனுடைய முகத்தை நோக்கி அவன் பார்த்தான். அவன், உன்னால் அவனை மீட்டுக் கொள்ள முடியுமா என்றான். இப்பொழுது முறைப்படி ரூத்தை அடைய அவன் முதலாவது நகோமியை மீட்க வேண்டியதாயிருந்தது. முறைப்படி புறஜாதி மனவாட்டியை அடைய கிறிஸ்து முதலாவது யூத சபையை மீட்க வேண்டியதாயிருந்தது. அஞ்ஞானிகளான ஒரு அந்நியனாக மற்றொரு தேசத்திலிருந்து ஒரு மோவாபியனாக நகோமியோடு அவள் உள்ளே வந்தாள். நாமும் அப்படித்தான் புறஜாதிகளாய் ஒரு அஞ்ஞானிகளாயிருந்தோம். நினைவிருக்கட்டும், அவன் நகோமியை பெற வேண்டியிருந்தது. அவன் நகோமியை பெற்றபோது அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவன் பெற்றுக் கொண்டான். நினைவிருக்கட்டும், கிறிஸ்து வந்தபோது அவர் புறஜாதியாரின் சபை குறித்து பேசவே இல்லை. அது அவளுக்கு சொந்தமானவர்களிடத்தில் போக வேண்டியதாயிருந்தது. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எப்பொழுதுமே அவருக்கு சொந்தமானவர்களிடத்திலேயே இருந்தார். நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியா பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆளுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரத்துக்கு போங்கள். போகையில் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள். மருத்துவரை எழுப்புங்கள். பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அது சரிதானே? அவர்களை இரண்டு இரண்டு பேர்களாக அனுப்பினார். முதலாவது போங்கள். அவர் சபையை மீட்க வேண்டியதாயிருந்தது. அந்த சபையை அவர் மீட்டுக் கொண்ட பொழுது அவர் புறஜாதி மனவாட்டியை பெற்றுக் கொண்டார். ஆமே, அதுவே அதிலிருந்த பேரமாயிருந்தது. புரிகிறதா? அவர் அந்த சபையை மீட்டுக் கொண்ட பொழுது அவர் மனவாட்டியை பெற்றுக் கொண்டார். இப்பொழுது போவாஸ், அவன் ஒரு பகிரங்க அறிக்கையை செய்ய வேண்டியதாயிருந்தது. அவன் அவளை மீட்க முடியுமா என்றான். அதற்கு அவன் முடியாது என்றான். அதன் பிறகு அவன் பகிரங்க அறிக்கையை செய்ய வேண்டியதாயிருந்தது. அவனுடைய பாதரட்சைகளை அவன் கயிற்றி அவனுடைய எரிந்தான். அங்கேதான் நீங்கள் இருக்கிறீர்கள். நான் நகோமியை மீட்டுக் கொண்டேன் என்றும் நான் ரூத்தையும் கூட ஏற்றுக் கொள்கிறேன் என்றும் இஸ்ரவேல் முழுவதும் அறிந்து கொள்வதாக. ஆமே, நான் ரூத்தையும் என் மனவாட்சியாக ஏற்றுக் கொள்கிறேன் என்றான். அது யாராயிருந்தது? அறுப்பின் எஜமான். ஆமே, அங்கே அவள் இருக்கிறாள். நான் நகோமியை மீட்கிறேன். நான் ரூத்தை பெற்றுக் கொள்கிறேன். ரூத் என்னுடைய மனவாட்டியாக இருப்பாள். அவர்கள் என்ன கூறினார்கள்? அவள் ராகேல், லேயாள், மற்றவர்களைப் போன்று இஸ்ரவேலுக்கு ஆயிரமானவர்களை எழுப்பாளாக. அவள் அந்தவிதமாக இருப்பாளாக என்றனர். அப்படி அவள் செய்தாள். அது உண்மை. கவனியுங்கள், அவன் பகிரங்க அறிக்கையை ஒரு பரீட்சையை செய்தான். அதை செய்யும்படியாக இயேசுவானவர் என்ன செய்தார்? அவர் ஒரு பகிரங்க அறிக்கையை செய்தார். சாத்தான் பாவங்களுக்காக மறிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு பாவியாயிருந்தான். அவன் பாவத்திற்கு தகப்பனாயிருக்கிறான். ஆனால் இயேசுவானவர் குற்றமற்ற ஒருவர், பரலோகத்தின் தேவன். அவர் மறிக்க வேண்டிய அவசியமே இல்லை. கீழே இறங்கி வந்து மறித்ததினால் ஒரு பகிரங்க அறிக்கையை செய்து வானங்களுக்கு பூமிக்கு மத்தியில் உயர்த்தப்பட்டார். ஒரு பகிரங்க அறிக்கை. அவர் மேலிருந்த எல்லா ஆடைகளையும் முறித்து போட்டு வானங்களுக்கு பூமிக்கும் இடையே அவமானத்தில் தொங்கினார். நம்மை மீட்டுக் கொள்ள மறித்தார். ஒரு பாவமான அவமானமான மரணம், ஒரு பகிரங்க அறிக்கை. ஆமென். அவர் என்ன செய்தார்? அவருடைய சொந்த நிதியை உதைத்து வெளியே தள்ளி, அவருடைய சொந்த மகிமையை உதைத்து வெளியே தள்ளினார், உதைத்து தள்ளினார். எனக்கு அதிகாரம் உண்டு, நான் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் எனக்கு 20 லேகியோன்களுக்கும் அதிகமான தூதரை அனுப்புவார். அவர்கள் போக்கையே மாற்றியிருக்க முடியும், ஒரு தூதனால் செய்திருக்க முடியும். அவரால் 20 லேகியோன்களை அழைத்திருக்க முடியும், அதுவே சுமார் 40,000 தூதர்களாயிருப்பார்கள். அவர்களால் என்ன செய்திருக்க முடியும்? அவர் நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அது உண்மை. இப்பொழுதே அவர் உடனே 20 லேகியோன்களை எனக்கு அனுப்புவார். தூதர்களாகிய லேகியோன்கள் இங்கே வந்து இதை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள். ஒருவன் என்ன செய்வான்? ஒருவன் இந்த பூமியையே ஒரு நொடி அழித்து போடுவான். சற்று கவனியுங்கள், அவரிடத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்திருக்கலாம், புரிகின்றதா? ஆனால் அவரோ அதையெல்லாம் உதைத்து தள்ளினார். அவர் அதை ஒருபுறம் வைத்து விட்டார். அவருடைய எல்லா அந்தஸ்தையும் ஒவ்வொரு காரியத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி ஒரு பாவியாக ஆகி உனக்காகவும் எனக்காகவும் அவர் மரித்தார். இப்பொழுது முடிக்கையில் நாங்கள் அதை முடிவிலே கூறலாம். அவர் அதை செய்தார். அதன் பிறகு அவர் ரூத்தை கொண்டு போய் அவளை அவர் திருமணம் செய்து கொண்டார். அவள் ஓபேத் என்ற பெயருடைய குமாரனை பிறப்பித்தாள். ஓபேத் ஈசாயினுடைய தகப்பனாயிருந்தான். ஈசாய் தாவீதின் தகப்பனாயிருந்தான். அவன் கிறிஸ்துவின் தகப்பன். ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் தகப்பன். உங்களுக்கு புரியவில்லையா? அந்த நீதியின் மூலமாக, அந்த தெள்ளன் தெளிவான தீர்மானத்தின் மூலமாக அவர் நம்முடைய உறவின் முறையானாகிய மீட்பராக ஆனார். தேவன் நமக்கு இனத்தானாக ஆனார். கீழே இறங்கி வந்து நம்மை போலாகி ஒரு மானிடனாகி பசியினால் கஷ்டப்பட்டு தாகத்தினால் தவித்தார். நான் தாகமாயிருக்கிறேன், குடிக்க எனக்கு கொடுங்கள் என்றார். அவர்கள் கசப்பு கலந்த காடியை அவருடைய வாயில் வைத்தார்கள். அவர் நம்மை போல் தாகமுற்றார். அது செய்யாமல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் நம்மை போன்று சுகவீனமாயிருந்தார். அவர்கள் அந்த பழைய பழமொழியை, வைத்தியனே உன்னையே நீ சுகமாக்கிக் கொள்ள மாட்டார் என்று எனக்கு கூற மாட்டார்களா என்றார். ஆனால் அவருடைய மகத்தான வல்லமைகள் அவருக்காக அல்ல, அதை செய்வதற்கு அவருக்கு வல்லமை இருந்தது, ஆனால் அதை தனக்காக உபயோகிக்க முடியவில்லை. அன்று நாள் யாரோ என்னிடத்தில் கூறினார்கள், சகோதரன் பிரணாம், ஏதாவது காரியம் சம்பவிப்பதற்கு முன்னே உங்களுக்கு என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்றார். நான் வரமானது எனக்கல்ல, நான் அதை எனக்காக உபயோகிக்க முடியாது என்றேன். அது உங்களுக்காக இருக்கிறது, அதன் பலனை அனுபவிக்கிற ஒருவராக நீங்கள் இருக்கிறீர்கள். எனக்கல்ல, நான் உங்களுக்கு வெறுமன ஒரு தேவனுடைய பொது பணியாளன் என்றேன். போதகன் ஒரு பொது ஊழியன். அவன் வெறுமன தன்னைத்தானே அங்கே நிறுத்துகிறான். வயலில் இருக்கும் ஒரு லீலி புஷ்பத்தை போன்று வண்டு அங்கே உள்ளே பறந்து வந்து அதனுடைய பங்கை கொண்டு செல்கிறது. தேனி அங்கே பறந்து வந்து அதன் பங்கை கொண்டு செல்கிறது. வழிப்போக்கன் அவனுடைய பங்கை கொண்டு போகிறான். எல்லா காரியங்களும் அதனுடைய பிரகாசத்தை காத்துக்கொள்ள இரவு பகலாய் அது உடைக்கிறது. சுவிசேஷ ஊழியன் அதே காரியத்தை செய்கிறான். தேவனுடைய வரிசைகள் நடக்கிறான். உலகமானது அவரிடத்தில் பங்கு கொள்ளும்படியாக அவனுடைய சாட்சியை அவன் காத்துக் கொள்கிறான். பாருங்கள், திருவாளர் போதகர் லீலி, அவர் ஒரு நல்லவர். இயேசு அதை கவனித்து பாருங்கள், சாலமோனும் கூட அதை போன்றில்லை என்றார். அது உண்மை. டாக்டர் லீலி, உங்கள் எல்லோருக்கும் அவரை தெரியும் என நான் இருக்கிறேன், புரிகின்றதா? லீலி புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் நான் கூறுகிறேன், சாலமோன் தன் சர்வ மகிமையிலும் அவைகளைப் போல் இருந்ததில்லை. லீலி புஷ்பம் அதன் பிரகாசத்தை பெற்றுக் கொள்ளவும், அதன் ஆடைகளை காத்துக் கொள்ளவும், அதனுடைய நறுமணத்தை காத்துக் கொள்ளவும், நடைபெறுகின்ற காரியங்களுக்காக இரவு பகலாய் போராட வேண்டியிருக்கிறது. அது தன்னைத்தானே திறந்து கொடுக்கிறது. அவைகள் அவ்வழியாய் வந்து அதற்குள் இருந்து அதை வெளியே எடுக்கிறது. தேனியும் வண்டும் அந்த பக்கமாய் வந்து நல்லதோ அல்லது கெட்டதோ ஒவ்வொன்றையும் அதனிடத்திலிருந்து அதை எடுத்துக் கொள்கிறது. அந்த விதமாகத்தான் ஒரு கிறிஸ்துவின் ஊழியக்காரன் இருக்கிறான். கிறிஸ்தவ ஊழியக்காரன் அவன் தன்னை திறந்து கொடுக்கிறான். உலகமே என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள், அவருக்கென்று அங்கே ஒன்றுமே இல்லை, அது மற்றவர்களுக்குத்தான். கிறிஸ்துவும் நம்முடைய இனத்தான போது கிறிஸ்துவும் அதுவாகத்தான் ஆனார். உலகம் அவருடைய நீதியில் பங்கு பெறும்படியாக, பாருங்கள், தேவனுடைய குமாரர்களாகும்படி அவர் மனிதனாக ஆனார். இப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள். அதன் மூலமாக இந்த மகத்தான காரியம் வந்தது. பின்னர் ரூத் கிறிஸ்துவை பெற்றுக் கொள்வதன் மூலம் அல்லது அவருடைய புருஷனாக போவாசை பெற்றுக் கொள்வதன் மூலம் பலனடைந்தாள். அந்த வேகமில்லாத பிரகாசமான காலையில் கிறிஸ்து வரும்பொழுது சபையானது பலனை பெற்றுக் கொள்ளும். நாம் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம், இப்பொழுது காத்துக் கொண்டிருக்கிறோம், அது வரும். இப்பொழுது ஏன் அது மீட்கப்பட்டாயிற்று? இப்பொழுது ஜெப வரிசையை ஆரம்பிக்க இப்பொழுது நான் புறப்படுவதற்கு முன்பாக இன்னும் ஒரு முறை கூறினதை எடுத்துக் கூற விரும்புகிறேன். இன்னும் ஒரு மேற்கோள், இந்த காலையில் மீட்கப்படுதல் என்ற வார்த்தையின் அர்த்தத்தை நான் நோக்கி பார்த்தேன். என்னுடைய ஆர்மீனிய சகோதரர்களே, என்னை மன்னிக்கவும், ஆனால் நாரதி கூறியாக வேண்டும். புண்படுத்துவதற்கு அல்ல, ஆனால் வெறுமன அதை நீங்கள் சிந்திக்கும்படியாக. மீட்பின் அர்த்தம் என்ன என்பதை நோக்கி பாருங்கள். மீட்பு கிரேக்க வார்த்தையில் ஒரு அடிமையை சந்தையிலிருந்து வாங்குதல் என்பதாகும். இப்பொழுது என்னால் சரியாக அந்த கிரேக்க வார்த்தையை எடுத்துக்கூட்ட முடியாது, ஆனால் சந்தையிலிருந்து ஒரு அடிமையை வாங்குதல் என்ற அர்த்தமாகும். மீட்பதற்கு ஒரு மனிதன் ஏதோ தவறான காரியத்தை செய்திருக்கிறான், எனவே அவன் அவனுடைய எஜமான் அவனை அடிமைத்தனத்திற்கு சரியாக மரணத்திற்கு விற்று போட்டான். அவன் சந்தையில் இருக்கிறான், அவன் ஒரு அடிமை. ஆனால் ஒரு மனிதன் அதை செய்யத்தக்கதான ஒரு தகுதியானவன் வருகிறான், இந்த மனிதனை காண்கிறான், அவனுடைய பார்வையில் கிருமையை கண்டடைகிறான், அவன் அவனை மீட்கிறான். அது அவனை அடிமை சந்தையிலிருந்து எடுக்கிறது, அவனை தனக்கென்று வெளியே எடுக்கிறான். கவனியுங்கள், அந்த அடிமை ஒருமுறை வைக்கப்பட்டவுடன் இன்னொரு முறை சந்தையில் ஒருபோதும் விற்கப்பட முடியாது. ஆமென். மீண்டுமாய் விற்கப்பட முடியாது, அவன் குறிக்கப்பட்டிருக்கிறான். மீட்கப்படுவதற்கு போதிய தகுதியுள்ளவன் என்று அவன் ஒருமுறை எண்ணப்பட்டால் யாரும் அவனை மறுபடியும் ஒரு அடிமையாக விற்கவே முடியாது. ஓ, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதாவது ஒரு மனிதன் ஒருமுறை கிறிஸ்துவிடத்திற்கு வந்து வெளியேறப்பட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கும் போது பிசாசினால் உன்னை மீண்டும் ஒரு அடிமையாக்க ஒருபோதும் முடியாது. உங்களுடைய மீட்பின் நாள் வரைக்குமாய் நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நீங்கள் பாதுகாவலாயிருக்கிறீர்கள். ஒரு அடிமை, அதை யாத்ராகமத்தில் பார்த்து அது லேவிய பிரமாணம் தானா என்று கண்டறியுங்கள். நான் லேவிய ராகமத்தில் குறிப்பிடுகிறேன், அது பிரமாணம் தானா என்று பாருங்கள். ஒரு அடிமை ஒருமுறை மீட்டுக் கொள்ளப்பட்டால் திரும்பவும் ஒரு அடிமையாக ஒருபோதும் விற்கப்பட முடியாது, அது உண்மை. ஓ, நான் அவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன். நம்முடைய உறவின் முறையான மீட்பர், பரலோகத்தின் தேவன், ஆவியா இருந்தவர் பூமிக்கு இறங்கி வந்து மாம்சமாக்கப்பட்டு என்னைப் போலாக்கப்பட்டு உங்களைப் போலாக்கப்பட்டு பாவமான மாம்ச சாயலை எடுத்துக்கொண்டு ஒரு பாவமும் அறியாதவராய் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் தங்கும்படியாய் நம்முடைய உறவின் முறையானாகி முழு கிரயத்தையும் செலுத்தி மரணத்தின் மூலமாக ஒரு பகிரங்க அறிக்கையை செய்தார் என்பதை அறிந்து கொள்ள நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தேவனுடைய ஆவி திருத்தி சாட்சி பகர்கின்றது. தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்குமாய் கிழிக்கப்பட்டது. கீழிருந்து மேல் மட்டுமாய் அல்ல, ஆனால் மேலிருந்து கீழ் மட்டுமாய், அது தேவன் அவர் தாமே அதை மேலிருந்து கிழித்தார் என்பதை காட்டுகிறது. மேலிருந்து கீழ் வரைக்குமாய் அது கிழிக்கப்பட்டு வழியானது திறந்தது. பலிபீட கற்கள் தலைகீழாக புரட்டப்பட்டது. கருத்த கோபமான ஆகாய விரிவினூடாக மின்னல்கள் கிளைகளாக பாய்ந்தது. நடுப்பகலில் சூரியன் அஸ்தமித்தது. நட்சத்திரங்கள் பிரகாசிக்க மறுத்தது. நாங்கள் மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்று ஒவ்வொன்றும் ஒரு சாட்சியை கொடுத்தது. அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோமாக. அப்படியே ஒரு நிமிடம் உங்கள் தலைகள் வணங்கியிருக்கட்டும். அது ஒரு தீர்க்க தரிசன செய்தியாயிருந்து செய்திக்கு பிறகு சபைக்கு அழைப்பு விடுகிறது. இப்பொழுது அவரை அறியாதவர்களாய் யாராவது சிலர் இங்கிருந்தால் உங்கள் ஜீவியம் சரியாக இல்லை என்றால் தேவனை முகமுகமாய் சந்திக்க அவரை உங்களுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள இங்கே இருக்கின்ற இந்த ஜனங்கள் முன்னிலையில் இப்பொழுது எழுந்து நிற்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஞானஸ்தானத்திற்காக தண்ணீர் குளத்தில் இருக்கிறது. ஞானஸ்தான ஆராதனையை இப்பொழுது சரியாக துவக்க யாராவது காத்துக்கொண்டிருக்கார்களா? நம்முடைய தலைகளை நாம் சிறிது நேரம் வணங்கியிருக்கையிலே நாம் இந்த நிமிடத்தை நான் போய்கொண்டிருக்கிறேன் என்று பாடுவதற்கு நாம் இப்பொழுது எடுத்துக்கொள்ளப் போகிறோம். உங்களுடைய தலைகள் இப்பொழுது வணங்கியிருக்கட்டும். நீங்கள் இப்பொழுது அதை உண்மையாகவே கூறுகிறீர்களா? அப்படி இருந்தால் இங்கே வந்துடுங்கள். பண்டைய நகோமியை போன்று நீங்கள் பற்றிக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா? உங்களுடைய மீட்பரை போன்று நீங்கள் இருக்க விரும்புகிறீர்களா? இயேசுவை போல பூமியின் மேல் அவரை போல இருக்க ஆசிக்கிறேன். ஜீவ யாத்திரை முழுவதும் பூமியிலிருந்து மகிமை மட்டும் நான் அவரை போல் இருக்க மாத்திரமே கேட்கிறேன். என்மேல் பிரகாசியும் கத்தாவே, என்மேல் பிரகாசியும். கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். என்மேல் பிரகாசியும் கத்தாவே, என்மேல் பிரகாசியும். கலங்கரை விளக்கத்திலிருந்து ஒளியானது என்மேல் பிரகாசிக்கட்டும். இயேசுவை போல வேறு யாராவது அங்கே மேலும் அவரை போன்றிருக்க நீங்கள் விரும்புகிறீர்களா? அவரை தவிர வேறு யாராவது இப்பொழுது வந்து இந்த வாலிப பெண்ணோடு அவள் முழங்கால் படியிடுகையில் முழங்கால் படியிட மாட்டீர்களா? பண்டைய ரூத்தை போன்று அவருடைய வழியை இந்த காலையில் நீங்கள் எடுக்க மாட்டீர்களா? அவரை போல யாத்திரை முழுவதும் பூமியில் இருந்து மகிமை மட்டும் அவரை போல இருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். இயேசுவை போல இருக்க யாரோ இப்பொழுது மேலே வருகிறார்கள். இது மட்டும் நடந்து வந்து இங்கே உள்ள இந்த ஸ்திரீயை போன்று முழங்கால் படியிடுங்கள். நீங்கள் சுமங்கி விட்டீர்களா? உங்களுடைய கரங்களை அவருடைய கரங்களில் வைப்பீர்களா? நான் அவரை போல இருக்க ஆசிக்கிறேன். ஜீவ யாத்திரை முழுவதும் பூமியிலிருந்து மகிமை பெற்றும் நான் அவரை போல் இருக்க வேண்டும் என்றே கேட்கிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவை போல ஜீவிக்க என்னும் பாடலை சபையார் மௌனமாக இசைத்துக் கொண்டிருக்கையில், இந்த காலையில் இந்த ஸ்திரீ ரூத்தை போன்று காலை வெளியே எடுத்து வைக்கிறாள். இனாபெல் பண்டைய ரூத்தை போன்று வந்து கொண்டிருக்கிறாள். கிரயம் என்னவாக இருந்தாலும் கவலையில்லை, அவள் அதை செலுத்த வந்திருக்கிறாள். அது என்னவாக இருந்தாலும் கவலையில்லை, அவள் எவ்வளவாக சிரிக்கப்பட்டாலும் அல்லது பரிகாசம் பண்ணப்பட்டாலும் அவள் இப்பொழுது அந்த இடத்தை எடுத்துக்கொண்டு இங்கே நின்று கொண்டு அவளுடைய பாவங்களை அறிக்கையிட்டுக் கொண்டிருக்கிறாள். கீழாக முழங்காலில் இருந்து மகத்தான அறுப்பின் எஜமான் சிலுவையில் வைக்கப்பட்ட இடத்தை குறித்துக் கொண்டாள். அங்கே அவருடைய ஆவியை பெற்றுக் கொள்ள பண்டைய நகோமியை வழிநடத்தினது போன்று வார்த்தையானது புறப்பட்டு போகையில் அவருடைய கிருபை என்று அவளுக்கு உரைத்தது. அது சரியான நபரை சரியான இடத்தில் தாக்கினது. இப்பொழுது ஒரு விசுவாசியின் ஸ்தானத்தை எடுக்க அவள் வருகிறாள். சிலுவை என்றை முழங்கால் படியிட்டு அங்கேதான் அவளுடைய பாவங்களை அவள் அறிக்கை செய்து ஜீவியத்தின் பழைய காரியங்களை எல்லாம் ஒருபுறமாக ஒதுக்கி வைத்து கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒரு புதிய சிருஷ்டியாய் ஆகிறாள். பிதாவே, இன்று காலையில் இந்த கட்டிடத்தில் உமக்கு அந்நியராக இருக்கிற, உம்மை அறியாதிருக்கிற ஒவ்வொரு மனிதனையும், ஸ்திரீயையும், பையனையும் அல்லது பெண்ணையும் கர்த்தாவே இந்த வார்த்தைகள் கடந்து போகாதபடி செய்யும். நியாய தீர்ப்புக்குள் எந்த மணி நேரத்தில் நாங்கள் வரவேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் அறியாதிருக்கிறோம். அது ஒருவேளை இன்றைக்கு இன்னும் எங்களை நிறையர் வரவேண்டியதாக இருக்கலாம். ஒருவேளை வீடு போய் திரும்ப சேர்வதற்கு முன்னதாகவே ஒரு விபத்து சம்பவிக்கலாம். ஒரு இருதய பாதிப்பு எங்களை தாக்கலாம். எங்களுக்கு தெரியாது. ஓ தேவரே, ஆவியானவர் இங்கு இருக்கையிலே, அவர் இங்கே இருக்கிறார் என்ற சாட்சிகள் நமக்கு இங்கு இருக்கையிலே, பரலோகத்தின் தேவன் தாமே அவருடைய எல்லையற்ற முழு இரக்கத்தோடு இங்கே நம்மை உள்ளே எடுத்துக்கொள்ள இருக்கையில் இந்த மணி வேளையிலே எங்களை ஆயத்தம் பண்ணுவோமாக. உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இந்த காலையில் மற்றவர்களை பீடத்திற்கு அனுப்பி இந்த ஸ்திரீயானவள் இப்பொழுது இங்கே செய்து கொண்டிருக்கிறது போல கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி செய்வீராக. இதை அழியும் கர்த்தாவே, அவளுடைய ஜனங்களை அறிந்திருக்கிறபடியால் அவள் மேல் இரக்கமாயிரும். அவளுடைய சகோதரன் இங்கே மேடையின் மேல் என்னுடன் அமர்ந்திருக்கிறார். அவளுடைய சகோதரி உட் அங்கே பின்னால் உட்கார்ந்திருக்கிறாள். தாயும் தகப்பனும் இங்கே உட்கார்ந்திருக்கிறார்கள். தேவனாகிய கர்த்தாவே, நான் இரக்கத்திற்காக ஜெபிக்கிறேன். இதை அறியும் கர்த்தாவே, நான் என் இருதயத்தில் என்ன கருதுகிறேன் என்பதை நீர் அறிவீர். இரக்கத்தில் உம்முடைய ரத்தம் சிந்தல் இந்த வேளையில் வர வேண்டும் என்று நான் கெஞ்சுகிறேன். இதை அழியும் கர்த்தாவே, நாங்கள் மற்றவர்களுக்காக காத்திருக்கையில் இதை அழியும். மற்றவர்களும் கூட வந்து பிதாவே கிறிஸ்துவின் மூலமாக தேவரோடு ஒப்புரவாவார்களாக. இப்பொழுது நாங்கள் காத்துக்கொண்டும் ஆச்சரியப்பட்டுக் கொண்டும் இருக்கையில் நாங்கள் மீண்டும் ஆய் பாடப்போகிறோம். என் மேல் பிரகாசியும், ஓ கர்த்தாவே என் மேல் பிரகாசியும், கரங்கரை விளக்கத்தில் இருக்கும் அந்த வெளிச்சம் என் மேல் பிரகாசிப்பதாக. யாராவது அங்கே மேலே வருவீர்களா? அது என்னை என்னவாக செய்யும்? இயேசுவை போல் இருக்க, இயேசுவை போல் இருக்க, பூமியின் மேல் நான் அவரை போல் இருக்க வாஞ்சிக்கிறேன். ஜீவ யாத்திரை முழுவதும் பூமியிலிருந்து மகிமை மட்டும் அவரை போல் இருக்க மாத்திரமே நான் கேட்கிறேன். பிதாவே, தேவனே, அது உண்மையிலேயே எங்கள் சாட்சி. கர்த்தாவே, நாங்கள் அவரை போல் இருக்க விரும்புகிறோம். சாந்தமாயும், மனத்தாழ்மையாயும், தாழ்மையாயும், இனிமையாயும், அவரை துன்புறுத்துகிறவர்களையும் தவறு செய்கிறவர்களையும் எப்பொழுதும் மன்னிக்கிறவராயும் இருக்கிறார். நாங்கள் அந்த விதமாய் இருக்க விரும்புகிறோம். இந்த காலையில் மேலே வந்த இந்த ஸ்திரீக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கொஞ்சம் கழித்து இந்த ஜீவியம் என்னமாய் வரும் என்று நாங்கள் எப்படி அறிவோம்? ஒருகால் அவளுடைய எல்லா தவறுகளோடும் ஜீவியத்தில் உள்ள காரியங்களாலும் நாம் எல்லோரும் செய்திருக்கிறபடி இந்த காலையில் இந்த வெள்ளத்தின் கீழாய் அவைகள் மூழ்கினதை கண்டாள். இந்த ஸ்திரீயானவள் ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தை ஜீவித்து அவளுடைய கூட்டாளிகள் அனைவரையும் இந்த அனுபவத்திற்குள் வழிநடத்த வேண்டுமாய் தேவரே நான் ஜெபிக்கிறேன். அவள் இதோடு நின்று விடாமல், ஆனால் வாக்கு சத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக சென்று இடத்தை குறித்துக் கொண்டு அங்கேயே கீழே படுத்துக் கொண்டு பரிசுத்த ஆவியை அங்கேயே பெற்றுக் கொள்வாராக. இதை அழியும் கர்த்தாவே. பிதாவே, இன்னும் வரவேண்டியவர்கள் யாராகிலும் இங்கிருந்து வராமல் இருந்தால் உம்முடைய ஆவி அவர்களை விட்டுவிடாதிருப்பதாக. அவர்கள் வந்து இந்த தீர்மானத்தை எடுக்கும் வரைக்கும் இரவானாலும் அல்லது பகலானாலும் அவர்களுக்கு இடைப்பாறுதல் கிடைக்காமல் இருப்பதாக. கடூரமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல கர்த்தாவே, ஆனால் ஓ தேவரே, அவர்கள் எதை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்களாக. அந்த நாளிலே என்னவாயிருக்கும் என்றும், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள், அந்த காலையில் எட்டாவது பெண் தெருவில் நான் உங்களை அழைத்த போது நீங்களோ வரவில்லை என்று அவர் கூறுவதை கேட்கும்படியாயிருக்கும் என்று அறிந்திருக்கிறேன்.
ஓ தேவனே, அவர்களுக்கு அது என்ன ஒரு பயங்கரமான வேலையாயிருக்கும்.
நாங்கள் தராசிலே நிற்கப்படுகின்ற போது குறைவாக காணப்படுகிறோம். இதாவே திவ்ய சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காரியம் சம்பவியாதபடி இருக்காரிலும் அவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆமேன்.
இந்த காலையில் நாங்கள் கர்த்தருக்கு அவருடைய நன்மைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி செலுத்த விரும்புகிறோம். உங்களுடைய பொறுமைக்காகவும் என்னோடு இவ்வளவு நேரம் காத்திருந்தமைக்காகவும் நான் உங்கள் எல்லோருக்கும் நன்றி செலுத்துகிறேன்.
சகோதரி ஐனபெல், சகோதரி வூட்ஸ், அது உங்கள் சகோதரி, சகோதரன் சார்லி, அதிக காலமாய் அவர்கள் ஜபித்துக் கொண்டிருந்ததும் நாங்கள் ஜபித்துக் கொண்டிருந்ததும் இதற்காகத்தான்.
சகோதரி இனபெல், ஒரு நிமிஷம் எழுந்திருப்பீர்களா?
அது சகோதரி, சகோதரி வூட்ஸ், இங்கே நம்முடைய சபையின் தர்மகர்த்தா, அது அவருடைய மைத்துணி. இன்று காலையில் இயேசுவை அவருடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். எத்தனை ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டது சகோதரி இனபெல்?
தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக.
உன்னுடைய பெயரை நான் சரியாக சொன்னேன் என்று நான் நினைக்கிறேன்,
அது சரிதானே?
அருமையான சகோதரியே, தேவன் உண்மை என்னென்றைக்கும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் இன்னும் ஞானஸ்தானம் பெறவில்லை என்றால் அதை செய்யவும், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளவும் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்.
தேவன் எப்பொழுதும் உங்களோடு இருப்பாராக.
அங்கேயுள்ள உன்னுடைய இளையப்பட்ட புருஷனை ஆசீர்வதிப்பாராக.
சில நாட்களுக்கு முன்னர் நான் அவரை சந்தித்தேன்,
நான் தவறாக இல்லை என்றால் அவருடைய பெயர் ஸ்டான்லி,
சரிதானே?
ஸ்டான்லி.
ஸ்டான்லி,
தேவன் உண்மை ஆசீர்வதிப்பாராக.
வீடு இனிமையானது, ஆனால் அது இப்பொழுது முன்னை காட்டிலும் இனிமையாயிருக்கும் என்று நம்புகிறேன்.
தேவன் எப்பொழுதும் உங்கள் அனைவரோடும் இருந்து அவருடைய கிருபையையும் இரக்கத்தையும் உங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் தருவாராக.
கர்த்தருடன் தொடர்ந்து செல்லுங்கள்.
இனபெல் இப்பொழுது ரூத்தை போன்றிருந்து அதற்குள்ளாக சரியாக பற்றிக் கொண்டு
தொடர்ந்து போய்கொண்டே இரு.
சில சமயங்களில் அது கடினமாகிவிடும், வழிகள் மங்கிவிடும், ஆனால் நினைவிருக்கட்டும்,
பூமியை நோக்கி கீழே பார், பின்னர் ஆகாயத்தை நோக்கி உயிரே பார்.
அங்கே ஒரு ரத்தம் தோய்ந்த அடிச்சுவோடு வழிநடக்க மேலே செல்வதை நீங்கள் காண்பீர்கள்.
அவர் அந்த வழியில் வழிநடத்துவார்.
இப்பொழுது
ஓ, ஏற்கனவே மதியம் 12 மணியாகிவிட்டது. ஜப வரிசையை வைக்க நீங்கள் இன்னும் விருப்பமா இருக்கிறீர்களா?
பில்லு எங்கே?
நீ எந்த விதமான ஜப அட்டைகளை கொடுத்திருக்கிறாய்?
ஜப அட்டைகள் கொடுத்திருக்கிறேன் என்று அவன் இடத்திற்குள்ளான் என நான் நம்புகிறேன்.
அது என்ன? யாராவது அதில் என்ன எழுத்தும் எண்ணும் இருக்கிறது என்று எனக்கு கூறுங்கள்.
என்ன?
பி.
பி 1 to 100?
50 to 100?
சரி,
பி எண் 1. இப்பொழுது ஒரு கூட்ட ஜனம் நமக்கு இருக்கிறது, எனவே நம்மால் முடியாது.
நான் அவர்களுக்காக ஜபித்துக் கொண்டிருக்கையில் நாம் அவர்களோடாக கடன் செல்லும்படி அவர்கள் எல்லோரையும் நாம் நிற்க வைப்போம்.
இப்பொழுது ஜப வரிசைகள் ஒன்றையுமே பார்த்திராதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்?
உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும்.
அதாவது என்னுடைய கூட்டங்கள் ஒன்றிலும் ஒரு ஜப வரிசையிலும் இருந்திராதவர்கள்.
ஓ என்ன, உங்களில் அநேகர்.
நல்லது, இப்பொழுது நாம் ஜனங்களுக்காக ஜபிக்கலாம்,
நாம் பகுத்தறையில் வைத்துக் கொள்ளலாம்,
அல்லது எந்த ஜப வரிசையுமே வைக்காமல் கூட்டத்தாரிலிருந்து வெறுமன அவர்களை அழைக்கலாம்.
அது முக்கியமல்ல,
பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறார்.
ஆமையா?
ஆனால் நாம் ஜப வரிசையை நிற்க வைத்துக் கொண்டிருப்போம்.
எண் ஒன்றை
வைத்திருக்கிறது யார்?
ஜப அட்டை பி.
எண் 50?
நான் வருந்துகிறேன்,
உண்மையிலேயே ஒருவரிடத்திலும் ஒன்று இல்லை.
சரி,
ஜப அட்டை 50
யாரிடத்தில் அது இருக்கிறது?
ஐயா
இங்கே வாருங்கள்,
ஜப அட்டை 2.
51.
52.
ஜப அட்டை 52.
சரி,
53.
53.
சரி,
54.
இந்த வழியாய்
சரியாக இங்கே வாருங்கள்,
நீங்கள் பின்னாலே இருந்தால் இந்த வழியாய் இங்கே வாருங்கள்.
51.
52.
53.
54.
யாரிடத்தில் 55 இருக்கிறது?
ஜப அட்டை 55.
எங்கே இருக்கின்றம்மாள்?
ஜப அட்டை 56.
எழுமி நிலங்கள்
சுற்றின் பக்கமாக அங்கே உங்களால் கூடுமானால்.
57.
58.
59.
60.
61.
62.
63.
64.
65.
பற்றி
அந்த திட்டின் பக்கமாக
ஊடாக அப்படியே திரும்பு சகோதரனே.
சரியாக அங்கேயே.
சரி,
அப்படி வலது பக்கமாக திரும்புங்கள்.
ஜப அட்டை வைத்திருக்காதவர்கள் எத்தனை பேர்?
கர்த்தர் உங்களை சுகப்படுத்த நீங்கள் விரும்புகிறீர்களா?
உங்கள் கருத்தை உயர்த்துங்கள்.
சரி,
நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான்,
அதை இப்பொழுது வெறுமன விசுவாசியுங்கள்,
வெறுமன விசுவாசியுங்கள்.
சரி,
56
அது என்னிடத்தில் இருந்ததா?
57.
58.
59.
60. அவர்கள் எழுமையில் இருக்கட்டும். 61, 2, 3, 4, 5. அவர்கள் எழுமையில் இருக்கட்டும். 66, 67, 68, 69, 70. அவர்கள் நிற்கட்டும். அவர்கள் எல்லோரையும் ஒரே நேரத்தில் நிற்க நான் விரும்பவில்லை. காரணம், நான் 70 வரைக்கும் அழைக்கிறேன். 70 to 80 வரை நில்லுங்கள். இந்த பக்கமாக இங்கே வாருங்கள். 70 to 80 சரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 சரி. 80 to 90 வரை இங்கே நில்லுங்கள். டாக், உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் அங்கே பின்னால் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். 80 to 90 வரை இந்த பக்கமாக நில்லுங்கள். 90 to 100 வரை இந்த பக்கமாக இங்கே நில்லுங்கள். சரி. அவர்கள் வரிசைப்படுத்திக் கொண்டிருக்கையில் நான் சபையிடம் ஏதோ காரியத்தை கேட்க விரும்புகிறேன். இதற்கு முன்பு என் கூட்டங்கள் ஒன்றுக்கும் வராத அந்நியர்கள் எத்தனை பேர் இங்கிருக்கிறீர்கள்? உங்களில் எத்தனை பேர் எந்த ஒரு மனிதனாலும் இன்னொருவனை சுகப்படுத்த முடியாது என்றும், ஒரு வைத்தியராலும் கூட முடியாது என்றும் எத்தனை பேர் அறிவீர்கள்? முடியாது ஐயா. வைத்தியர் ஒரு சுகமளிப்பவர் அல்ல. அவர் இயற்கைக்கு மட்டுமே உதவி செய்கிறார். தேவனே சுகமளிப்பவராக இருக்கிறார். புரிகின்றதா? ஒரு வைத்தியரால் முறிந்த எலும்பை பொருத்தத்தான் முடியும். ஆனால் அவரால் ஒரு கரத்தை சுகப்படுத்த முடியாது. வைத்தியரால் குடல்வாலை வெட்டி அகற்றத்தான் முடியும். ஆனால் அவர் எங்கே வெட்டினாரோ அந்த இடத்தை அவரால் சுகப்படுத்த முடியாது. வைத்தியரால் ஒரு பல்லை பிடுங்கத்தான் முடியும். ஆனால் இரத்த கசிவை அவரால் தடை செய்யவோ அல்லது அதை சுகப்படுத்தவோ முடியாது. தேவன் அதை செய்ய வேண்டியவராயிருக்கிறார். சரி. இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்தபொழுது அவர் ஒரு சுகமளிப்பவர் என்று உரிமை கோரவில்லை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் ஒரு மனிதனாயிருந்தார். நான் சுயமாய் இந்த கிரியைகளை செய்யவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்க பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார் என்று அவர் கூறினார். அது சரிதானே? அவர் இங்கே இருந்தபொழுது அவர் எந்த விதமான ஊழியத்தை உடையவராயிருந்தார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் செய்ய வேண்டும் என்று பிதாவானவர் அவருக்கு காண்பித்ததையே அவர் செய்தார். அது சரிதானே? எத்தனை பேர்களுக்கு தெரியும்? பரிசுத்த யோவான் 5:19 அவர், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே என்று வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அது சரிதானே? அவைகளை குமாரனும் அந்தப்படியே செய்கிறார் என்றார். இப்பொழுது அப்படியானால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறாரா? நீங்கள் அதை உங்கள் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீர்களா? அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அதாவது அதன் பொருள், அவர் உண்மையிலேயே மாறாதவராக இருக்கிறாரா என்பதாகும். சரி. அவர் எப்படி மாறாதவராயிருக்கிறார்? ஒவ்வொரு கொள்கைகளிலும் அவர் மாறாதவராயிருக்கிறார். அது சரிதானே? அவர் அதே தேவனாய், அதே சுகமளிப்பவராய், அதே இரட்சகராக இருக்கிறார். அவர் மாறாதவராய், மாறாத மனப்பான்மை உள்ளவராக இருக்கிறார். அதெல்லாம் மாறாததா இருக்கிறது. அது சரிதானே? மாறாதவர். சரி. அப்பொழுது அவர் மாறாதவராய் இருந்தாரானால் அவர் மாறாதவராயும் இருந்து அவர் அதே காரியத்தை செய்வார், அதே விதமாக நடந்து கொள்வார். அது சரிதானே? இப்பொழுது அது உண்மைதான் என்று எத்தனை பேர்கள் அறிந்திருக்கிறீர்கள்? நான் இங்கே ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். நான் காத்துக் கொண்டிருக்கிறேன். அங்கே 50 பேர் நின்று கொண்டிருப்பது போல் அது எனக்கு தோன்றவில்லை. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14 இல்லை. அவர்களில் சிலர் ஒருவேளை முன்னதாகவே போயிருக்கக்கூடும். பின்னாக சிலர் அங்கே எழுந்து போகின்றதை நான் பார்த்தேன். சரி. இந்த சிறிய குறுகிய வரிசை, இது இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர்கள் விரும்புகிறீர்கள்? அந்த வரிசையில் எத்தனை பேர் எனக்கு அந்நியர்களாக இருக்கிறீர்கள்? உங்களை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்பவர்கள் உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்துங்கள், உங்களுடைய கரங்களை மேலே உயர்த்துங்கள். உண்மை குறித்து ஒன்றுமே எனக்கு தெரியாது என்கிற அந்நியர்கள் எத்தனை பேர் அங்கே உள்ளனர்? வியாதியாய் உள்ளவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். சரி. பகுத்தறிதலின் வரிசையை எத்தனை பேர் காண விரும்புகிறீர்கள்? அதனால் நாம் துரிதப்படுத்தி சீக்கிரமாய் முடிக்க முடியும். உங்களுக்கு பிரியமா? இப்பொழுது அது முக்கியமல்ல. அவர்களை நேராக வரிசையில் கொண்டு வாருங்கள். அவர்களுக்காக என்னால் ஜெபிக்க முடியும். இல்லை என்றால் அவர்கள் கீழே உட்கார்ந்து கொள்ளலாம். அப்படியே போய் கீழே உட்காரலாம். பரவாயில்லை. பரிசுத்த ஆவியானவரால் அதை சரியாக அதையே பகுத்தறிய முடியும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது அப்படியானால் அப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியாயிருங்கள். சிறிது நேரமாய்க்கொண்டே இருக்கிறது. எனவே அமைதியாக ஒரு நிமிடம் இருங்கள். இப்பொழுது நான் உங்களை ஏதோ ஒன்று கேட்க விரும்புகிறேன். நான் ஒருவேளை தவறான ஒலிபெருக்கியில் பேசலாம். இரண்டும் சரியா? இரண்டும் இணைக்கப்பட்டிருக்கிறதா? சரி. இதுவும் கூடவா? சரி. இப்பொழுது ஒரு நிமிடம் அமைதியாயிருங்கள். யாரையாவது எனக்கு தெரியுமா என்று பார்க்க நான் இந்த வரிசையை நோக்கி பார்க்கப் போகிறேன். அங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த நபரை எனக்கு தெரியும். இப்பொழுது எனக்கு 7 அவர்களை தெரியும். 7 நான் உண்மை அறிவேன். 7 கால்வின். ஓ ஆம், ஆமாம்.
இங்கே இருக்கின்ற அந்த மனிதன் காலரடோவில் அங்கே உயிரே நம்மோடு வேட்டையாடிந்தது அந்த மனிதன் தானா?
ஓ என்ன, நிச்சயமாக எனக்கு தெரியவில்லை.
உமக்கு அதிக சுகவீனம் என்று ஏழ் என்னிடம் கூறினார் என நினைக்கின்றேன்.
நீங்கள் வந்துவிட்டீர்கள், இப்பொழுது உங்களால் அதிக நேரம் நிற்க முடியவில்லை என்றால் யாராவது அங்கே ஒரு நாற்காலியை கொண்டு வாருங்கள், அல்லது அவர்கள் யாராவது எழும்பி அருகாமையில் அங்கே உள்ள அவருக்கு ஒரு இருக்கையை கொடுங்கள். அது அருமையா இருக்கும், ஏனென்றால் அந்த மனிதன் மிக மிக வியாதியா இருக்கிறார். என்னே, அவர் சுமார் 100 அதிகமான பவுண்டு எடை குறைந்துவிட்டார். அவர் மிக மிக வியாதியா இருக்கிறார். இப்பொழுது அவர் அங்கே அப்படியே உட்காரட்டும். உமக்கு நன்றி. அங்கே உள்ள சகோதரனே, இப்பொழுது நான் கீழே வச்சு பார்க்கட்டும். இப்போது ஏழ் அவரோடு அப்படியே நின்று கொண்டிருக்கிறார். இப்பொழுது இந்த மனிதன் அங்கே சரியாக பின்னால் நின்று கொண்டிருக்கிறார், என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். கென்டக்கி லாக்ராஞ்சிலிருந்து வந்திருக்கிறார். அவருடைய பெயர் எனக்கு தெரியாது, ஆனால் உண்மை எனக்கு தெரியும். அங்கே இருப்பவர்கள் சகோதரன் சகோதரி கேத், அவர்களை எனக்கு தெரியும். இங்கே இந்த அம்மாள், அது சகோதரி ருக்கா. செல்லஸ்பர்க்கிலிருந்து இங்கே இந்த சகோதரியோட வந்துள்ளவள், அவள் பார்வையற்றவள் என்று நான் நினைக்கிறேன். அது சரியா?
சரி. வரிசையில் உள்ள அத்தனை பேரிலும் எனக்கு சரியாக தெரிந்தவர்கள் அவ்வளவுதான்.
ஓ ஆம், இங்கே இருக்கிறார் என்னுடைய நல்ல நண்பர் பஸ்டி ரோஜர்ஸ். அவர் மில் டவுனிலிருந்து இங்கே வந்திருக்கிறார். அப்படியே வரிசையில் பார்த்துக்கொண்டே போனால் எஞ்சியுள்ளவர்களெல்லாம் எனக்கு அந்நியர்கள் என்று நான் யூகிக்கிறேன். இப்பொழுது தேவனுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த மட்டில் அவர்கள் எனக்கு அந்நியர்கள். இப்பொழுது கூட்டத்தாரை நான் சற்று நோக்கி பார்க்கட்டும். இப்பொழுது எனக்கு அந்நியர்களாய் வியாதியாயிருக்கிற நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுடைய இருதயத்தின் மேல் ஒரு வேண்டுதல் உங்களுக்கு இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள்.
சரி, நல்லது. அது வெறுமென பொதுவானது, சுற்றிலுமாய் கிட்டத்தட்ட எல்லா இடத்திலும். இப்பொழுது அது உங்களை புண்படுத்தாது. 1 அல்லது 2 நிமிடங்கள் சற்று காத்திருங்கள். நான் உங்களை ஒரு பயபக்தியுள்ள கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நான் இங்கே பின்னாக இருப்பது நல்லது, அதனால் உங்களால் நான் சொல்வதை கேட்க முடியும். நான் அப்படியே உங்களை ஒன்று கேட்க விரும்புகிறேன். இப்பொழுது நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இந்த செய்திகள் அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நிச்சயமாக அப்படியாக இல்லை என்றால் நீங்கள் வரமாட்டீர்கள். இப்பொழுது நான் என்ன செய்து கொண்டிருந்தேன் என்பதை குறித்த கருத்தை எனக்கு கொடுக்காமல் தேவன் இப்படிப்பட்ட ஒன்றை செய்வாரா? நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார், நிச்சயமாக அவர் செய்ய மாட்டார். இப்பொழுது அவர் அதை செய்திருந்தால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மாறவில்லை என்று நான் உரிமை கோரிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய மரணம் அவரை மாற்றவில்லை, அது அவரை மகிமைப்படுத்தினது. அவர் 3 எழும்பி உன்னதத்திற்கு ஏறி சென்றார். அவர் பரிசுத்த ஆவியை திருப்பி அனுப்பினார். அது தேவனாயிருந்தது, அது அவர் மேல் இருந்ததான பரிசுத்த ஆவியாயிருக்கிறது. நீங்கள் எதோரும் அதை விசுவாசிக்கிறீர்களா? இயேசுவானவர் அவர் இந்த பூமியில் இருந்தபோது நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். இன்னமும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, அது உலக ஒழுங்கு உங்களுக்கு தெரியும். அதாவது அவிசுவாசிக்கும் சபை எல்லாம் அவர்கள் இனிமேல் என்னை காண மாட்டார்கள். இருந்தாலும் நீங்கள் என்னை காண்பீர்கள், நீங்கள். அதுதான் சபை, விசுவாசி. ஏனென்றால் நான் ஒரு தனிப்பட்ட பிரதிபேராயிருக்கிறது. நான் உலகத்தின் முழு பிரிந்தும் உங்களுக்குள்ளும் உங்களோடும் இருப்பேன். கிரேக்க பதத்தில் அங்கே முழு நிறைவு என்று கூறுகிறது. அதற்கு அர்த்தம் உலகத்தின் முடிவு பரியந்தம் என்பதாகும். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருப்பேன். நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள். அது உண்மைதானா? இப்பொழுது நம்மிடத்தில் பேப்டிஸ்டுகள், மெத்தோடிஸ்டுகள், புராட்டஸ்டன்ட்கள், கத்தோலிக்கர்கள், யூதர்களும் கூட இங்கே இன்று காலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே நம்மிடத்தில் தேவசபை, நசரேயர், யாத்ரீக பரிசுத்தர், யெகோவாவின் சாட்சிகள், மற்ற எல்லா ஸ்தாபனங்களின் பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். நான் சுற்றுமுற்று பார்த்து அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். மெத்தோடிஸ்டுகள், லூத்தரன், பெந்தகோஸ்துகள், எல்லா வித்தியாசமான விதங்களும் நான் சுற்றி பார்க்கையில் நான் அறிந்த ஜனங்களை நான் பார்க்கிறேன். அவர்கள் எல்லோரும் பட்டணத்திற்கு புறமே இருந்து வந்தவர்கள். பிரண்டாம் ஜெபகூடாரம் இங்கே பட்டணத்தில் ஒரு சிறிய இடமாக இருக்கிறது, ஆனால் அது உலகின் பல்வேறு ஜனங்களால் ஆர்வமாக இருக்கிறது. இப்பொழுது நாம் இதை அப்படியே எடுத்துக்கொண்டு கூர்ந்து கவனித்து சிந்தித்து தியானித்து பயபக்தியாயிருந்து இந்த கேள்வியை கேட்போம். அப்படியானால் அவர் மரிக்கவில்லை என்றால் அப்பொழுது உங்கள் பேரிலுள்ள அவருடைய மனப்பான்மையும் வியாதியஸ்தர்கள் பேரிலுள்ள மனப்பான்மையும் நேற்று இருந்தது போலவே இன்றைக்கும் அப்படியே அதே மாதிரியாக இருக்கும். அப்படியானால் அவர் அவருடைய மனப்பான்மையை நேற்று எப்படி உண்டாக்கினார்? இதை நீங்கள் விசுவாசித்தால் என்னால் முடியும். அது சரிதானே? நீ விசுவாசித்தால். அந்த மனிதன் கர்த்தாவே எங்கள் மேல் கிருபையாயிரும் என்றான். என்னுடைய மகன் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறான்,
நான் அவனை உம்முடைய சீஷர்களிடம் கொண்டு வந்தேன், அவர்கள் கூச்சலிட்டு சத்தமிட்டு எல்லாம் செய்தனர் என்றான். அவர், நீ விசுவாசித்தால் என்னால் கூடும், நீ விசுவாசித்தால் என்னால் கூடும் என்றார். இப்பொழுது கவனியுங்கள், இயேசுவானவர் எப்படி செய்தார், நேற்று அவர் என்னவாக இருந்தார், அவர் எப்படி ஊழியம் செய்தார். இப்பொழுது நான் இதை அந்நியர்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். நேற்று அவர் என்னவாக இருந்தார் என்பதை நாம் பார்ப்போம். நான் சுமார் 3 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறேன். 2 சிறு இடங்களை நாம் மேற்கோளாக எடுத்து முன்னிலைப்படுத்துவோம். அவருடைய ஊழியமானது முதலாவது துவங்கின போது அங்கே ஒரு மனிதன் அந்திரேயா என்று பெயர் கொண்டவன் இருந்தான். ஒரு மீன் பிடிப்பவன், மனம் மாறினான், அவர் மேல் விசுவாசம் கொண்டான். போய் சீமோனின் பெயருடைய அவருடைய சகோதரனை கொண்டு வந்தான். உங்களுக்கு அது நினைவேற்கிறதா? அவன் இயேசுவிடம் அவனை கொண்டு வந்தான். அவன் ஒரு கல்வியறிவில்லாத மீனவனாய், அவனுடைய சொந்த பெயரையும் கையெழுத்திட முடியாதவனாய் இருந்தான். அவன் இயேசுவுக்கு முன்பாக வந்தான். இயேசு அவன் நோக்கி பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், நீ யோனாவின் குமாரன் என்றார். அது வேதவாக்கியமாய் இருக்கிறது என்று எத்தனை பேருக்கு தெரியும்? அவர்கள் அது மேசியா என்று அறிந்திருந்தார்கள். ஏனென்றால் தேவன் வாக்களித்திருந்தார், மேசியா வரும்பொழுது அவர் ஒரு தீர்க்கதரிசியா இருப்பார் என்று மோசே வாக்களித்திருந்தான். சரிதானே? தீர்க்கதரிசி மேசியா. அவர் நோக்கி பார்த்து, உன்னுடைய பெயர் சீமோன், உன் தகப்பனுடைய பெயர் யோனா என்றார். அவர் மேசியா என்பதை அவன் அறிந்திருந்தான். கிணச்சந்தையில் இருந்த ஸ்திரீ, அது இன்னொரு தேசத்து ஜனம். இப்பொழுது யூதர்களும் சமாரியர்களும் மட்டுமே அவரை ஏற்றுக்கொண்டார்கள். புறஜாதிகள், நாம் இன்னும் வராதவர்களாயிருந்தோம். ரூத் கூட்டம். இப்பொழுது கிணச்சந்தையில் இருந்த ஸ்திரீ, அவள் ஒரு சமாரியலாயிருந்தாள். அவள் தண்ணீர் கொண்டு போக வந்தாள். தாகத்துக்கு தாய் என்று இயேசு கூறினார். அவர் என்ன செய்தார்? இங்கே கூட்டத்தாரில் இருக்கின்ற யாருடனாவது நான் பேசுவது போல அவளிடத்தில் பேசினார். தாகத்திற்கு தாய் என்றார். அதற்கு முன்பு அவர்கள் சந்தித்ததே இல்லை. அவள், ஏன், அது வழக்கமல்லவே, இங்கு நாங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றாள். வழக்கமாக தெற்கே நம்முடைய கருத்த நண்பர்களுக்கு இருந்தது போல, ஆனால் அது அவர்களுக்கு இப்பொழுது கிடையாது. அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் இங்கே ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், ஏன், அது உங்களுக்கு வழக்கமில்லையே, நீர் ஒரு யூதனாயிற்று என்றாள். இயேசு ஒரு யூதனாயிருந்தார், அவள் ஒரு சமாரியலாயிருந்தாள். ஒரு சமாரிய ஸ்திரீயாகிய என்னிடத்தில் அப்படி கேட்பது அது வழக்கமல்லவே என்றாள். அவர், ஆனால் ஸ்திரீயே, நீ யாரிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்பதை அறிந்திருந்தால் நீயே என்னிடத்தில் குடிக்க கேட்டிருப்பாய் என்றார். அது அந்த அழகான ஸ்திரீயை நிறுத்தினது. அவள் மேலாக நோக்கி பார்த்து, ஏன், முண்டுகள் உம்மிடத்தில் ஒன்றுமில்லையே, கிணறும் ஆழமாயிருக்கிறது என்றாள். அவர், நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய ஜீவனாயிருக்கிறது என்றார். முடிவிலே அவளுடைய தொல்லை என்ன என்பதை அவர் கண்டுபிடித்தார். எத்தனை பேர்களுக்கு அவளுடைய கோளாறு என்னவா இருந்தது என்று தெரியும்? அந்நியர்கள். அவளுக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள். எனவே அவர் அவளிடத்தில் என்ன கூறினார்? அவர், போய் உன்னுடைய புருஷனை இங்கே அழைத்துக் கொண்டு வா என்றார். அவள் அவரை நோக்கி பார்த்தாள். அவள், எனக்கு புருஷன் இல்லையே என்றாள். அவர், நீ சொன்னது சரிதான் என்றால், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது உன்னோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒருவனும் உனக்கு புருஷன் அல்ல என்றார். அதற்கு அவள், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று காண்கிறேன், மேசியா வரும்பொழுது, அதுதான் இயேசு, மேசியா வரும்பொழுது அவர் இந்த எல்லா காரியங்களையும் எங்களுக்கு சொல்லுவார் என்று நாங்கள் அறிவோம். ஏனென்றால் அவர் அந்த தீர்க்கதரிசியா இருப்பார் என்று நாங்கள் அறிவோம். மேசியா வரும்பொழுது அவர் இதை செய்வார் என்று நாங்கள் அறிவோம். ஆனால் நீர் யார் என்றால், அதற்கு அவர், நானே அவர் என்றார். அதை கேட்ட மாத்திரத்தில் அவள் ஊருக்குள்ளே ஓடி, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்ன ஒரு மனுஷனை வந்து பாருங்கள், அவர் மேசியாதானோ என்றாள். அது மேசியாவின் அடையாளமாக நேற்று இருந்ததானால் அவர் இன்றைக்கும் மாறுதலாயிருக்கிறார். இன்றைக்கும் அது அதே காரியமாயிருக்கிறது. இப்பொழுது அந்நியர்களாகிய நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? இப்பொழுது இங்கே வரிசையில் நின்று கொண்டிருக்கிற உங்களுக்குத்தான் இது. இப்பொழுது தூரத்தில் இருக்கிற அவர்களுக்கு வெறுமென ஒரு வேத வார்த்தை, அதன் மூலமாக நீங்கள் தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்க ஏதோ காரியத்தை உடலாயிருப்பீர்கள். இப்பொழுது அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நாம் எல்லோரும். அதுதான் அவனுடைய தொல்லை. அது உங்களுக்கு குனிய முடியாத வியாதியை நீங்கள் பெரும்படி செய்தது. அசரியே, இரவில் எழுந்து கொள்வது போன்றவை. நீங்கள் ஓகியோவிலிருந்து வருகிறீர்கள். நீர் சகோதரன் சில்வாவின் சபையைச் சேர்ந்தவர் அல்லது அங்கு போகிறவர். சகோதரன் சில்வான் அருகில் இருக்கிறதை நான் காண்கிறேன். நீர் கிட் அவர்களோடு வந்திருக்கிறீர். அவர்களுக்குத்தான் நீர் செய்தீர். சரி, இந்த முறை இப்பொழுது நீர் வித்தியாசமாக உணர்கிறீர். அது உங்களை விட்டு போயிற்று.
இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போகலாம். உங்களுடைய விசுவாசம் இப்பொழுது உங்களை சுகப்படுத்துகிறது. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆனால் உம்மை அறிந்துள்ள மட்டில் உம்மை குறித்து எனக்கு ஒன்றும் தெரியாது என்று பரலோகத்தில் உள்ள தேவன் அறிவார். உம்மோடுள்ள கோளாறு என்ன என்று எனக்கு தெரியாது. உமக்குள்ள தொல்லை என்ன என்பதை நான் அறிந்து கொள்ள எனக்கு எந்த வழியும் கிடையாது. நீர் வெறுமென அங்கே நின்று கொண்டிருக்கும் ஒரு மனிதன் என்று மட்டும் எனக்கு தெரியும். ஒரு ஜப அட்டையை வைத்திருந்தேன். அதன் மேல் ஒரு எண்ணும் இருந்தது. பையன் அந்த அட்டையை உமக்கு கொடுத்தான். நீர் இங்கே ஜப வரிசையில் அழைக்கப்பட்டிருந்தீர். இப்பொழுது அது எவ்விதமாக வெளிப்பட்டு வருகிறது என்று நாம் பார்ப்போம். பாருங்கள், அந்த ஒரு முறை மட்டும் அது கடினமாக இருந்தது. அந்த ஒருமுறை இந்த காலையில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்த எல்லா நேரத்தை காட்டிலும் அது எனக்கு அதிகமாக செய்தது. ஏதோ காரியம் வெளியே போகிறது. பாருங்கள், ஏதோ காரியம் வெளியே போகிறது. வாலிபமானவனே, உண்மையில் நீ இங்கே உனக்காக வரவில்லை. நீ வேறு யாருக்காகவோ இங்கே இருக்கிறாய். அது ஒரு குழந்தையாயிருக்கிறது. அந்த குழந்தை இங்கே இல்லை. அது ஒரு சமபூமி பிரதேசத்தில் கான்சாஸில் இருக்கிறது. ஒருவிதமான இழுப்புகள், காக்காய் வலி போன்றிருக்கிறது. காக்காய் வலி அது என்னவாக இருக்கிறது? அது அங்கே அந்த பிள்ளையின் மேலுள்ள இருளாக இருக்கிறது. உனக்கு ஏதோ தொடர்பு இருக்கிறது, அல்லது சிக்கர்ஸ் குடும்பத்தோடு தொடர்பு இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் சகோதரிகளை மணந்து கொள்ளவில்லையா? அல்லது அதை போன்ற ஏதோ காரியம் உண்டல்லவா? அது உண்மை. நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் இனிமேல் அவனுக்கு வலிப்பே இருக்காது. நீர் விசுவாசித்திருக்கிறபடியே அந்த குழந்தைக்கும் உண்டாவதாக. புற்றுநோயுள்ள அந்த அத்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அங்கே ஆழத்திலே நீர் உம்முடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறாயா? அங்கே பின்னாக உங்களைத்தான். ஆம், ஆம், உங்களை எனக்கு தெரியாது. என்னுடைய ஜீவியத்தில் நான் உம்மை கண்டதே இல்லை. அந்த மனிதனை குறித்து நான் ஏதோ காரியத்தை, அதாவது அவர் யாரோ ஒரு சொந்தக்காரனை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் கூறினதை நீர் கேட்டபோது அது உமக்கு வந்தது. இப்பொழுது நீர் உம்முடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீரா? அவள் எதை தொட்டாள், அந்த ஸ்திரீ எதை தொட்டாள் என்று உங்களில் சில ஜனங்கள் எனக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். இப்பொழுது இது இரண்டா அல்லது எத்தனை? நமக்கு ஏற்கனவே மூன்று ஆகிவிட்டது இல்லையா? இரண்டா? இரண்டு. சரி, சரி. இந்த ஸ்திரீ மரணத்திற்காக நிழலிடப்பட்டிருக்கிறாள். அங்கே அவளுக்கு மேலாக ஒரு கருத்த நிழல் இருக்கிறது. அது என்னவென்றால், அவளுக்கு புற்றுநோய் இருக்கிறது. அது உண்மை. அது ஊரீர் சுரப்பியின் புற்றுநோய் என்று வைத்தியர் உனக்கு கூறுகிறார். அது உண்மை. உன்னுடைய கரத்தை உயர்த்து. நீர் தூரத்திலிருந்து இங்கு வந்திருக்கிறீர், ஐவாவிலிருந்து. நீ விசுவாசிக்கிறாயா? உனக்கு ஒரு குமாரனோ, அது ஒரு பேரன். இது அவனுடைய கண்களில் அவனுக்கு ஏதோ கோளாறு இருக்கிறது. நீர் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர். நீர் யார் என்று தேவனால் எனக்கு கூற முடியும் என்று நீர் விசுவாசிக்கிறீரா? திருமதி மிக்கி, அப்படியானால் உன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போய் சுகமாயிரு. இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். நீங்கள் அந்த படத்தில் காணும் ஒளி அங்கே பின்னாக உட்கார்ந்து கொண்டிருக்கும் அந்த ஸ்திரீயின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சகோதரியே, என்னை அவருடைய தீர்க்கதரிசி என்று விசுவாசிக்கிறாயா? வெட்டரன்ஸ் மருத்துவமனையில் மரண தருவாயில் இருக்கும் உன்னுடைய புருஷனுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய். அது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. இப்பொழுது உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள், அவர் சுகமாகி விடுவார். அவள் எதை தொட்டாள்? அங்கே வெளியே இருப்பவர்கள் இப்பொழுது அப்படியே தொடர்ந்து விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். புரிகின்றதா? ஒரு கார் விபத்து. புகிரை வடக்கே இருந்து நீர் கீழே வருகிறீர். நீர் இந்தியானாவில் உள்ள பெட்போர்ட்டை சுற்றி இருக்கிறீர். அது உண்மை. அது உண்மைதானா? அப்படியானால் உங்கள் கழுத்து சரியாகிவிடும் என்று நீர் விசுவாசிக்கிறாயா? நீங்கள் விசுவாசிக்கிறபடியே அது அப்படியே உங்களுக்கு ஆகிறது. உங்கள் வீட்டுக்கு திரும்பி போய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஓ தேவரே, இந்த வாலிப மனிதன் நல்ல போராட்டத்தின் விசுவாசத்திற்காக போராடி கொண்டு தேவனால் அளிக்கப்பட்ட பலியாகிய யெகோவா இறையின் பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிறார். கல்லறையிலிருந்து இயேசுவை மேலே எழுப்பின வல்லமைதாமே, இந்த நொடியில் இவரை தொட்டு அவருடைய இருதயத்தின் வாஞ்சையை அவருக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, என்னுடைய சகோதரியின் மேல் நான் என்னுடைய கரத்தை வைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த கண்கள் சுகமடைவதாக, அவருடைய சரீரத்திலிருந்து அவருடைய தொல்லை நீக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். எங்களுடைய பரலோக பிதாவே, அது என்னுடைய சிறிய சகோதரி கிட், அந்த வல்லமைக்காக நான் ஜெபிக்கிறேன். நீர் நகோமிக்கு செய்தது போல அவளுடைய வயதான காலத்தில் அவளுக்கு பலத்தை தாரும். கர்த்தாவே, அவள் உம்முடைய மகிமைக்காக இன்னமும் உபயோகிக்கப்படுவாளாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இதை அழியும் பிதாவே. கர்த்தாவே, சகோதரன் கிட்டுக்கு அந்த மரணம் அவரை தாக்கினது, ஆனால் ஜீவன் அவரை திரும்ப கொண்டு வந்தது. நீர் அவரை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனே நான் ஜெபிக்கிறேன். அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட நேரத்தை அவர் எப்பொழுதோ கடந்துவிட்டார், ஆனால் நீரோ தேவனாயிருக்கிறீர்.
நீர் மருத்துவமனையில் எனக்கு வாக்களித்தது போல நீர் இதை உங்களுடைய மகிமைக்காக செய்கிறீர். இப்பொழுது சாட்சிக்காக அவருக்கு பலனை தாரும். அவருடைய சாட்சிதானே ஒகையா நாடு முழுவதுமாக உலகம் முழுவதுமாக ஒழித்ததாக. இயேசு என்னை இப்பொழுது சுகமாக்குகிறார். அவருடைய வார்த்தையின்படியாக நான் அவரை எடுத்துக் கொள்வேன்.